Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Ramanuja Dhyapatram Jnana Vairagya Bhushanam Srimad Venkatanatharyam Vande Vedanta Desikam Lakshminata Samarambham Nathayamuna Madhyama Asmadacharya Pariyantam Vande Guru Parampara Yonityam Achyuda Padambuja Yugma Rugma Vyamohadastaditarani Trinayamene Asmad Gurur Bhagavadosya Dayaika Sindoho Ramanujasya Charanau Sharanam Prabhadhye Mata Pita Yuvataya Sanaya Vibhutihi Sarvam Yadeva Niyamena Madanvayana Adhyasyana Kulapater Vakulabhiramam Srimat Tadangriyuhalam Pranamami Murdhna Bhudam Charascha Mahadahuvaya Bhattanata Sri Bhakti Sara Kulasekar Yogi Vaha Bhaktangri Renu Parakala Yatindra Mishra Srimat Parangusamunim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Samana Tamnamami Harim Param Vasudeva Sutam Devam Kamsa Chanuramardhanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadguru Sarvatra Ramanuja Nama Sankirtanam Ramanuja Ramanuja Nilatunga Sanagiri Tati Subdhamudbhodya Krishna Parartyam Swam Shruti Satasira Siddhamadhyā Payanti Svochishtāyām Svajinigalitam Yābhala Kritya Bhunte Goda Tasyai Nama Yidhamitam Bhūya Yevastu Bhūya Annavayal Puduvai Andal Arangark Pandutiruppāvai Kalpadiyam Innisayar Padik Koduttal Nar Pāmālai Pūmālai Sūdi Koduttalai Chulli Sudi Kudutta Chudakudi, Tulpavai, Padi Arulavala Palvalaya Nadini Venkadavarki Yenai Vidyanja Immatam Nankadava Vandame Nalgu Padahangal Tirkum Paramanadikatum Vedamanitirkum Vittahum Kodai Tamil Ayendum Aindum Ariyada Manidari Vayam Sumapaduvum Vambu அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யன் இந்த பூமியிலே இருக்கிற ஒவ்வொரு ஜீவன் மேலையும் விசேஷமான ஒரு கிருபை பண்றான் நிறைய லோகங்கள் இருக்கு 17 லோகங்கள் அப்படின்னு சொல்றோம் அதுல இந்த பூமியில இருக்க ஜீவர்கள் மேல பகவானுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு இவர்கள் எப்படியாவது வைகுந்தத்துக்கு ஐஷண்ட பேடனம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வச்சிருக்கா அதே சொர்க்கலோகம் நரகலோகம் எல்லாம் திரும்ப இங்க வந்துட்டு தான் போகணும் சொர்க்கலோகத்திலேருந்து நேரம் மோட்சம் அடைஞ்சவர்கள் நரகலோகத்திலேருந்து நேர மோட்சம் அடைஞ்சவர்கள் அப்படின்றது எங்கேயாவது அத்திபூத்தா போல இருக்கலாமே ஒழிய பூலோகத்திலேருந்து மோட்சத்துக்கு போறவா தான் ஜாஸ்தி. அவ்வளவு வசத்தி இந்த பூலோகம். அதுலேயும் கலியுகத்துல பாரத பூமியில ஹிந்து தர்மத்துல ஜென்மா கிடைச்சுடுத்து, மனுஷனா ஜென்மா கிடைச்சுடுத்துன்னா பரமபாக்யம் அது. அந்த பாக்ய விசேஷம்தான் நமக்கு திருப்பாவை கிடைக்கிறது. திருப்பாவை ஆண்டாள் எல்லாரையும் எழுப்பி நம்மள பகவத் சரணாரவிந்தங்கள்ல கொண்டு போய் சேர்க்கிற. எப்படி கிரகத்துல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தை அவாவா டைம் கிடைக்கும்போது மாத்தி மாத்தி கொஞ்சி அவாவாளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுப்பா. அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா மாமி இப்படி அவாவா எல்லாரும் அதுக்கு நல்லதை ஊட்டி விடுவான். அம்மா சாதம் ஊட்டி விடுவா, அப்பா வேற ஏதாவது விஷயம் சொல்லி கொடுப்பா. அந்த காலத்துலாம் தாத்தா பாட்டி குழந்தைகளுக்கு ராமாயணம் பாகவதம் மகாபாரதம் இதெல்லாம் பக்கத்துல படுக்க வச்சுன்னு சொல்லி கொடுப்பா. தாய் மாமன் அவன் ஒண்ணு சொல்லி கொடுப்பான். இப்படி எல்லாரும் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில ஒரு பங்கெடுத்துப்பான். எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைய வளர்ப்பார்கள். அந்த மாதிரி ஆண்டாள் எல்லா ஆழ்வார்களையும் எழுப்பி அத்தனை பேரையும் கூட்டுண்டு நம்ம எல்லாருக்கும் பகவத் விஷயத்தை ஊற்றார். இப்ப சாதாரணமா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த காலத்துல சாப்பாடு கொடுக்கும் பொழுது கிச்சா குருவா உனக்குருவா, அம்மா குருவா உனக்குருவா, அப்பா குருவா உனக்குருவா, மத்த எல்லா வாயும் பொய், இதுக்கு வாயில் போறது மட்டும்தான் மெய். அதெல்லாம் வெறுமை அண்ணன் மட்டும் இப்படி இப்படி கை காட்டுவோமே ஒழிய யார் வாய்க்கும் போகிறது இல்லை. எல்லா வாயும் சொல்லிட்டு அந்த வாயெல்லாம் இதுக்குள்ளதான் போடுது. அப்பா குருவான்னு கை காட்டுவோம், ஆனா அந்த வாயும் இந்த குழந்தைக்கு தான். பகவானுக்கு உருவா அப்படிங்குவோம், அந்த வாயும் இதுக்கு வாய்க்கு தான் போகிறது. அந்த மாதிரி எல்லா ஆழ்வாராதிகள் ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாரையும் வச்சுட்டு ஆண்டால் நமக்கு பகவான சுலபமா ஊட்டி விடுறான். உனக்குதான் அவளை கிடையாது அப்படின்னு அந்த அடிபிழிச்சு ஆணை குட்டின்ற வரைக்கும் எல்லாத்தையும் அம்மா அந்த குழந்தைக்கு திணிக்கிறா போலே. அதுக்கு வலிக்காம அதுக்கு தான் ஸ்வீகரிக்கிறோம்னு தெரியாமலேயே அதுதான் அழகு. இந்த குழந்தைக்கு அம்மா அன்னம் ஊட்டுற என்னடா அழகுன்னா, அது நினைச்சிட்டு இருக்கு நான் டைம் பாஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்கோம், அம்மா அதுல ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. அம்மா அதுல என்ஜாய் பண்றதுல என்ஜாய் பண்ற மாதிரி நடிச்சுண்டு அதுக்கு ஆகாரம் கொடுக்கறதான் அம்மா ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்கிறார். அந்த மாதிரி ஆண்டாள் மார்கழி மாசம் விரதம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிண்டு தான் பகவான் அடையறதுக்காக பிரயத்தனம் பண்ற மாதிரி நடிச்சுண்டு நாம பகவான் அடையறதுக்கு வழிகாட்டுறார். அதுதான் விசேஷம். அவளுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஸ்வயம் பூதேவி, அவ சும்மா இருந்தாலே பகவான் தூக்கிட்டு போயிடுவான், அவ்வளவு சமத்து அவள். ஆனா நமக்காக தான் சமப்படுறான். எப்படி ஒரு குழந்தைக்கு அம்மா இது சுடும் தொடாதே அப்படின்றதுக்கு அம்மா தொடமாட்டான், இந்த பாத்திரத்து பக்கத்துல கை சுட்டுடு அப்படின்வான். அம்மா தொடல, அம்மாவுக்கு சுடல, ஆனா இது தொட்டு அந்த சூடு வாங்கிடப்படாது அப்படின்றதுக்காக. சில குழந்தைகள் ராத்திரி தூங்காது, அம்மா என்ன பண்ணுவா, அம்மா இப்ப விளக்க அணைச்சுட்டு சும்மா வாய் மூடி படுத்துட்டு இருப்பா கண்ணை மூடிண்டு. இதை பார்த்து குழந்தை தூங்கும், நம்ம முழிச்சுட்டு இருந்தோம் அதுவும் முழிச்சுட்டு இருக்கோம்ன்றதுனால நாம தூங்குற மாதிரி நடிச்சு அதை தூங்க வைக்கிறத ஒரு வியாதமா வச்சுட்டு இருப்போம், அதுதான் நமக்கு லட்சியம். அது போல ஆண்டாள் மார்கழி மாசம் திருப்பாவை விரதம் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே நமக்காகத்தான். ஏன்னா மார்கழி அவ்வளவு வசதி, அந்த மார்கழியில பகவான் அனுபவிக்கிறது ரொம்ப சுலபம், வேற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது, வேற கல்யாணம் காட்சி எதுவுமே இருக்காது. அதனாலதான் இல்லடி ஆண்டாள் போய் மார்கழி விரதம் இருந்து திருப்பாவை பாடினாதான் கண்ணன் கிடைப்பான்னு கிடையாது. மார்கழிய நாம் அனுபவிக்கணும்ன்றதுக்காக இவ்வளவு பிரயத்தனங்கள் தாயா அழகா பண்றா. அதனாலதான் திருப்பாவை அத்தனை விசேஷம். முதல் அஞ்சு பாசுரத்துல பரதத்துவம் யூகம் அவதாரம் எல்லாம் பேசுறா. ரீகாப் சொன்னா நேரம் ஆயிடுது, அதனால முடிஞ்சா கடைசியில சொல்லுவோம். ரீக்க முதல் அஞ்சு பாசுரங்கள் அப்படி பகவத் விஷயங்களை சொல்ற, ஆறாவது பாசுரங்கள்லேருந்து ஜோரா ஒவ்வொரு ஆழ்வார எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி தோழிகளை எழுப்புறா போல அவர்களை எழுப்பி அவர்களையும் கோஷ்டியில சேர்த்துண்டு நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு வாசல்ல போறா. அங்கு நிற்கக்கூடிய காவலாளியையும் கொண்டாடி நாங்கள் பகவான் அனுபவிக்கணும், நீ எங்களுக்கு வழிவிடு, அதாவது ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். பகவத் விஷயத்துல எல்லாருடைய ஆசிர்வாதமும் நமக்கு நல்லதுதான் பண்ணும். அதனாலதானே காகத்துக்கெல்லாம் அன்னம் வைக்கிறோம். வாசல் அரிசி மாவு கோலம்னா எல்லா ஜீவராசிகளும் நமக்கு வாழ்த்திச்சுன்னா அந்த வாழ்க்கையை நம்ம பகவான் அனுபவிச்சிடலாம். அதனாலதானே ஆச்சரியமா துருவன் யக்ஷர்களோட சண்டை வந்துடுறது துருவனுக்கு. அப்ப குபேரனே சண்டை போட வரான், பெரிய சண்டை நடக்கிறது. அப்ப ஆச்சரியமா துருவனை பார்த்து சுவாயம்பூவம் சொல்ற, அவர் தான் தாத்தா, துருவனுடைய தாத்தா, சுவாயம்பூவனுடைய புள்ள, உத்தானபாத மகாராஜா, உத்தானபாத மகாராஜாவுடைய பிள்ளைதான் துருவன். நேரடியா சுவாயம்பூமனு தாத்தா. அவர் சொல்ற, குழந்தை நீ 5 மாசத்துல 5 வயசுல பகவான பார்த்தவன், உன்னுடைய தம்பி உத்தமன் இறந்து போனதுக்கு இந்த யக்ஷர்கள் காரணம் நினைக்காத, அவனுடைய பிராரப்தம் அவ்வளவுதான், இந்த கோபத்தை விட்டுடுறா குழந்தைன்னுட்டார். அடுத்த கஷணம் துருவன் கோபத்தை விட்டுட்டான், சண்டையை நிறுத்திட்டான். ரொம்ப கஷ்டம், உலகத்துல கோபம் இருக்கும்போது யாரும் கோபப்படாதேன்னு சொன்னா அவாமலே கோபம் வரும். நீ சும்மா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, தெரியுமா, சும்மா சும்மா எதை பார்த்தாலும் என்ன நடக்காது, நீ அவளை போய் அடக்கிற வழியை பார் அப்படின்னு அவாமலேயே கோபப்படும். ஆனா துருவன் கோபத்தை விட்டான், யுத்தத்தையும் விட்டான். அப்ப குபேரன் பிரத்யக்ஷமா வந்து, அப்பா யாராலையும் விட முடியாதது கோபம், ஜோரா விட்டுட்டா, உனக்கு என்ன வரம் வேணும் கேள் அப்படின்னு. குபேரனால என்ன வரம் கொடுக்க முடியும், ஒரு 1000 ரூபாய் கடன் வேணா கொடுக்கலாம், கடனா இல்லாம ஒரு சன்மானமா கொடுக்கலாம். ஆனா துருவன் ஒண்ணுமே அவனை அவமானப்படுத்தவே ஒண்ணும் சொல்லல, எனக்கு நிறைய பகவத் பக்திய கொடுங்கோன்னு ஒரு பிரார்த்தனை. குபேரன் சொன்னா, முதல் முதல்ல என்கிட்ட இப்படி வரம் கேட்டாலே நீ மட்டும்தான், அத்தவா எல்லாரும் லட்சுமி குபேர யந்திரம்னு சொல்லி குபேரனை படுத்துற பாடு உலகம் முழுக்க நமக்கு தெரியும். இந்த காலத்துல ஒரு 10 வருஷத்துக்குள்ள குபேரன் படுற பாடு, பேப்பர்லேருந்து யந்திரத்திலேருந்து குபேரன் கோவிலுக்கு வர கூட்டம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் குபேரன் கோவிலுக்குலாம், இப்பெல்லாம் திருக்கோளூர் வைத்தமாநிதி கோவிலுக்கு வரவா குபேரனுக்கே பணம் கொடுத்தாருன்னு தான் வரும். வைத்தமாநிதிக்காக வர கூட்டத்தை விட குபேரனுக்கு அனுகிரகம் பண்ண பெருமாள் அப்படின்னு. அது இந்த பக்தி புஸ்தகம்லாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த குட்டி குட்டி தேவதைகள்லாம் அவ உசுப்பேத்தி மேல கொண்டு வந்து வச்சு நம்மள படுத்துற பாடு இருக்கு பாருங்க. சங்கரர் இருந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 72 மதங்கள் இருந்ததுன்னு காண கிடைக்கிறது. இந்த பிரத்யங்கரா நிறைய சொல்றோம் பாருங்க, லிஸ்ட் போட்டு, இது எல்லாம் சங்கர காலத்துல இருந்தது. சங்கரர் எல்லாத்தையும் ஓரம் கட்டி மூட்டை கட்டி ஓரத்துல வச்சுட்டு, சண்மதம் மட்டும் போதும், இதுக்கு மேல வேற எதுவுமே வேண்டாம்னு சொல்லி, சைவம் வைஷ்ணவம் சாக்தம் காந்தம் கானபத்தியம் சௌரம் இந்த 6 தான் பிராதானியமா வச்சா. வைஷ்ணவம் சைவம் உங்களுக்கு தெரியும், சாக்தம்னா சக்தி வழிபாடு, காந்தம்னா கந்த வழிபாடு, கானபத்தியம்னா கணபதி வழிபாடு, சௌரம்னா சூரிய வழிபாடு. இந்த 6 தான், இந்த 6 குட்டி குட்டி விஷயங்கள் தான் இப்ப சொல்லக்கூடிய இந்த பிரத்யங்கரா வாராகி எல்லாம் புதுசா நிறைய கலப்பின்னு வர, இப்பெல்லாம் அது அதுக்கு பெருசா ஒரு கோவில கட்டின்னு இருக்கா. இதெல்லாம் வந்து சங்கரவே வேண்டான்னு மூட்டை கட்டி ஓரத்துல வச்ச விஷயங்கள். அந்த மாதிரிதான் அந்த குபேரனிடத்திலையும் துருவன் பகவத் பக்தியைத்தான் பிரார்த்திக்கிறான். பகவத் பக்தி தான் நமக்கு ரொம்ப அவசியம். பகவானை நன்னா பிடிச்சிட்டோம்னா வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஆண்டாள் என்ன பண்றா, கோவில்ல கைங்கரியம் பண்றவாள் எல்லாம் கொண்டாடுறா. நீ ஏதோ பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கு, அதனாலதான் சுவாமியுடைய கோவில்ல உடம்பதால அழகா உழைச்சு பகவானுடைய பைசாவை வாங்கிட்டு ஜீவிக்கிற ஒரு பாக்கியம். இப்ப நம்ம மத்த இடத்துல சம்பாதிச்சோம்னா எப்படியும் பாவம் உட்காந்துரும், அதுல அபிமானம் உட்காந்துரும், கர்ம வினை உட்காந்துரும். ஆனா கோவில்ல சம்பாதிக்கும் பொழுது இங்க புண்ணியம் ஒண்ணுதானே, பகவத் கிருப ஒண்ணுதானே. அதனாலதான் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திறவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன், நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ, நேய நிலைக்கதமம் நீக்கேலோர் எம்பாவாய். ஏன்னா பாகவதாளிடத்துல ஒரு அபிமானத்துல நாம ஒதுங்கிறோம், நமக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் பரவாயில்ல, பாகவதாளுடைய அபிமானத்துல ஒதுங்கினோம் வச்சுக்கோங்களேன், அதுவே நமக்கு பகவத் பக்தியை கொடுத்தும். திருமங்கையாளுடர் ரொம்ப விசேஷமானவர், பாகவதாரிடத்துல அப்படி ஒரு அபிமானம் உடையவர். அவர் கூட சொல்லும் போது சொன்ன ராபின்ஹுட் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், இல்லாத இருக்கிறவா கிட்ட பிடிங்கி இல்லாதவா கிட்ட கொடுக்கறது. ஒரு சித்தா ஒரு விருத்தாந்தம் சொல்லுவா, திருமங்கை மன்னன் ஒரு ஸ்திதியில கொள்ளையடிக்கிறாரு. அப்படி கொள்ளையடிக்கிற சமயத்துல ஒரு வீட்டுல ஒரு அம்மா வந்து ராத்திரி அவர் ஆத்துக்கார சாப்பிட்ட பிறகு அந்த தங்கத்தட்டு அலம்பின்னு இருக்கா. திருமங்கை மன்னன் வேகமா ஓடி வந்து அபகரிக்கிறார். அவ கொள்ளையில தங்க தட்டு அலம்பின் இருக்கா, வேகமா அபகரிச்சுட்டா. அபகரிச்சு நாராயணா அப்படின்னு கத்திட்டா. உடனே திரும்ப அந்த தட்டை தூக்கி போட்டு ஓடி போயிட்டான். உடனே அவள் உள்ள போய் அந்த தட்டை எடுத்துட்டு போய் தன் கணவன் கிட்ட சொல்றான். அதிசயம் ஒண்ணு, ஒரு திருடன் வந்தான், கையிலே தங்கத்தட்டு அபகரிச்சுட்டான், நான் நாராயணா அப்படின்னு கத்திரவன் அந்த தட்டை தூக்கி போட்டுட்டு போயிட்டான். நாராயண நாம பலம் அப்படின்னா அவள். உடனே கணவன் சொன்னான், இப்படி இழந்துட்டேடி அப்படின்னு. என்ன நிச்சயமா வந்தது பிடிங்கினது திருமங்கை மன்னனா தான் இருக்கும், ஏன்னா அவர் தான் கொள்ளையடிச்சு சதியாராதனம் பண்ணிட்டு இருக்கா. நீ நாராயணான்னு சொன்னதுனால பக்த கோஷ்டிகளுக்கா உன்னிடத்தை அபகரிக்கப்படாதுன்னு தட்டை தூக்கி போட்டு போயிட்டான். நீ கத்தாம இருந்திருந்தா நம்ம வீட்டு தட்டு நாளைக்கு சதியாராத உபயோகமாயிருக்கும், கெடுத்தியே அப்படின்ட்டார். அவ்வளவு வசத்தியா திருமங்கை மன்னன். திருமங்கை மன்னன் ஸ்ரீரங்கத்துக்கு மதில் கைங்கரியம் பண்றார். செவரு இன்னைக்கு ஸ்ரீரங்கம் சம்மன் இருக்குன்னா ஆழ்வார்கள் ஆச்சாரிய புருஷர்களுடைய பெரிய கைங்கரியத்தினாலதான் ஸ்ரீரங்கம் இன்னைக்கும் பூலோக வைகுண்டமா இருக்கு. அங்க ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு பிரகாரமும் திருமங்கை மன்னன் ராமானுஜர் நிகமாந்த மகாதேசிகர் மணவாள மாமுனிகள் இத்தனை பேருடைய பேர் சொல்லிண்டே இருக்கும். அந்த ஸ்ரீரங்கத்துக்குள்ள அப்படி நடக்கிறதே சில ரங்கனை பார்த்துட்டு அப்படி வெளில வந்து தாயார் சன்னதிக்கு போற வழி என்னமோ அவ்வாற ராசப்பாட்டையா இருக்கும். நடக்கிற வழி அப்படி போகிறதே ஒரு தனி சுகம். சந்திர புஷ்கரணி ஒரு சுகம், மேட்டழகிய சிங்கர் ஒரு சுகம், தாயார் சன்னதி வாசனை என்ன எப்ப பார்த்தாலும் புஷ்பம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது எப்படிதான் தெரியாது, வேற எந்த கோவிலையும் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா புஷ்பங்கள் நான் பார்த்ததே கிடையாது. எப்ப 365 நாளும் ரங்கநாயகி எங்கேருந்துதான் தாமரை கிடைக்கும் தெரியாது, எங்கேருந்துதான் அத்தனை ஆச்சரியமா செண்பகப்பூ அப்படி குமிச்சு குமிச்சு வச்சிருப்பான். அந்த வட்ட மட்டமா அவ அது கொடுத்து வச்சிருக்கிறதே ஒரு அழகு. செண்பகமா இருக்கட்டும், தாமரையா இருக்கட்டும், எல்லாமே அப்படி குமிச்சு வச்சிருப்பா. பாக்குறதுக்கு அத்தனை அழகா இருக்கும். மனோரஞ்சன புஷ்பம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த கோவிலையும் நம்ம பார்க்கவே முடியாது. அத்திபூதா மாதிரி ஏதோ சில கோவில்கள்ல மட்டும்தான் வாசல்ல மனோரஞ்சித புஷ்பம் விற்பனைக்கு இருக்கும். செண்பகம் பார்த்தசாரதி கோவில் வாசல பார்க்கலாம் கொஞ்சம். ஆனா 365 நாளும் செண்பகம்னா ரங்கநாயகிக்கு தான். அவளுக்கு அப்படியே அவ்வளவு அழகா வச்சிருப்பா. அதுவும் இந்த இலையில தண்ணி தெளிச்சு வச்சிருக்கிறத பார்த்தாலே வாங்காம போக முடியாது நம்மளால. அதை பார்த்து வாங்கின்றாதான் ஒரு சந்தோஷம். உள்ள தாயாருக்கு சாத்திராலோ இல்லையோ, ஆனா அவ வச்சிருக்கிற அழகு, அவ கொண்டு போற ஒரு சுகம், அது தனிதான். எந்த பக்கம் எங்கேயாவது முட்டி ஒண்ணுமே தெரிய திரும்பினா ஏதாவது சன்னதி இருக்கும். எந்த வாசல் குழந்தாலும் ஒரு பேர் இருக்கும், அஞ்சு குழி மூணு வாசல் அங்க உட்காந்து எட்டி பார்த்துண்டு. அது ஸ்ரீரங்கம் தனிதான். பூலோக வைகுந்தம் ஸ்ரீரங்கம் அல்ல, மாற்றமே கிடையாது. இந்த ஸ்ரீரங்கத்துக்கு முதல் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் திருமங்கை மன்னன். அப்ப ஒரு ஆழ்வாருடைய நந்தவனம் வருது, தொண்டரடி பொடியாழ்வாருடைய திருநந்தவனம். இன்னைக்கு தொண்டரடி பொடியாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் மார்கழி கேட்டை. நமக்கு பெரிய பாக்யம், நேற்று மகாபிரிவாளுடைய ஆராதனா தினம், இன்னைக்கு தொண்டடிப்படியாழ்வார் திருநக்ஷத்திரம். 45 பாசுரத்துல திருமாலை பாசுரத்துல நாமசங்கீர்ண மகாத்மியத்தை அள்ளி கொடுத்த ஒரு ஆழ்வார். நான் ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, அழியன் நம் பயல் ரங்கா நம்ம பயல்னு நீ ஒரு வார்த்தை சொல்லேன்பா ரங்கான்னு கதறின ஒரு ஆழ்வார். ரங்கா 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 ரங்கான்னு புலம்பின ஒரு ஆழ்வார். அந்த தொண்டடிப்படியாழ்வாருடைய திருநந்தவனம் வருது. அப்ப கரெக்டா நேர முதல் கட்டணம் அப்படின்னா இந்த நந்தவனம் பாழ்பட்டு போயிடுமா. அதனால திருமங்கைமன் என்ன பண்ற, அந்த மதில கொஞ்சம் வளர்ச்சி கட்டிட்டார். தொண்டடிப்படியாழ்வார் திருநந்தனம் டிஸ்டர்ப் ஆகப்படாது. ஏண்டான்னா ரங்கனுக்கு இந்த மதில் வந்து பெருசிய ஒரு ரட்ச கிடையாது, இந்த தொண்டடிப்படியாழ்வாருடைய பக்தியும் மங்களா சாசனமும் அவருடையதான இந்த நந்தவன கைங்கரியம் தான் ரங்கனுக்கு உகப்புன்னு அந்த நந்தவனத்தை பாதிப்பாக்காதபடி கற்றார். அதனாலேயே ஆச்சரியமா தொண்டடிப்புடியாழ்வார் திருமங்கைமன் சமகாலத்தவா. சில சில ஆழ்வார்கள்லாம் சமகாலத்தவா, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசி ஆழ்வார், இவா நாலு பேரும் சமகாலத்தவர்கள். மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வார் சமகாலத்தவர்கள். நல்லா ஒரு ஜோடி ஜோடியா போன் போயிடலாம். பெரியாழ்வார் ஆண்டாள் அச்சத்திரம் பேராச்சு நாலு ரெண்டு ஆறு ரெண்டு எட்டாச்சா இன்னும் யார் யார் இருக்கா? குலசேகர ஆழ்வார், திருப்பான ஆழ்வார் மட்டும்தான் ஒத்தையில நிற்பா தனித்தனியா. திரும்பியும் பார்த்தோம்னா தொண்டடிப்புடி ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் சமகாலத்தில். தொண்டடிப்புடி ஆழ்வாருக்கு அப்புறமா தான் திருப்பான ஆழ்வார், அதனால அந்த காலத்தை இருந்த வாழ்க்கணும். ஆனா மீட் பண்ணல. பார்த்தோம்னா தொண்டடிப்புடி ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், இவா மூணு பேருமே சமகாலத்தவர்களாக தான் இருந்திருக்கணும். ஆனா திருப்பானாள் ஒரே ஒரு தடவை வந்தால் அப்படியே ரங்கநாதனோட ஐக்கியமானதுனால இவன் மூணு பேரும் மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. ஆனா தொண்டரடி பொடி ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கலாம். அப்ப இந்த நந்தவனத்துல எல்லாம் ஆச்சரியமா வேலை பண்றதுக்கு ஒரு கருவி மாதிரி இருக்கும், இந்த மண்ணெல்லாம் கொத்தி போடுறதுக்கு கொள்றன்னு சொல்லுவார் நம்ம மெட்ராஸ்ல எல்லாம். அந்த மாதிரி இருக்கிறத தொண்டடி புலியாழ்வார் திருமங்கை மன்னன் பேரை வச்சு அருள் மாறின்னு அந்த ஆயுதத்துக்கு பேர் வைக்கிறார். தோட்டத்துல கொத்தி வேலை பண்ற அந்த ஒரு வஸ்துவுக்கு அருள் மாறி அப்படின்னு திருமங்கை மன்னன் பேரை வச்சு கைங்கரியம் பண்ணார் அப்படின்னு விருத்தாந்தத்துல காண கிடைக்கிறது. அப்ப அந்த பாகவதர்களிடத்துல ஒரு அபிமானம், அதுதான் ரொம்ப முக்கியம். அதே போல இன்னைக்கு சுவாமி ராமானுஜருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகளுடைய திருநக்ஷத்திரம், ரொம்ப பெரிய ஆச்சாரியன். பெரிய நம்பிகள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நமக்கு ராமானுஜர் இல்லை. பெரிய நம்பிகள் நஞ்சமாவே நம்ம எல்லாம் எத்தனை கோடி ஜென்மா அவளுக்குலாம் கடன் பட்டிருக்கோம் சொல்லவே முடியாது. ஆனா அவளுக்குலாம் கடன்காரர்களா இருக்கிறதுனாலயே யம தர்மராஜனுக்கு கப்பம் கட்ட வேண்டாம் நம்ம. அத்தனை வசதி பெரிய நம்பிகள். ராமானுஜர் வீட்டு மாடியிலேயே தங்கி எனக்கு மாடி ஓரான்னு நினைப்பேன். இந்த மாதிரி ராமானுஜர் வீட்டு மாடியில தான் பெரிய நம்பிகள் குடி இருந்தா. காஞ்சிபுரத்துல வரதராஜன் சன்னதி பேக் சைட்ல தான் ராமானுஜர் திருமாளிகை உண்டு. கீழே ராமானுஜர் இருந்தார், மேல பெரிய நம்பிகள் இருந்தார் அப்படின்னு காண கிடைக்கிற. பெரிய நம்பிகள் காரணம் கொண்டுதான் ராமானுஜர் சித்தாந்தத்துல இவ்வளவு தூரம் ஈடுபட்டார். அவ்வளவு வசதி பெரிய நம்பிகள். அந்த பெரிய நம்பிகள் ஆச்சரியமா ஜாதி எல்லாம் கடந்து அதி விசேஷமா மாரநேரி நம்பிகளுக்கெல்லாம் அந்திம சம்ஸ்காரம் பண்ண ஒரு மாரநேரி நம்பின்றவர் ஹரிஜன் வகுப்பை சேர்ந்தவர். அவருடைய புண்ணுக்கு டெய்லி போய் சேரிக்குள்ள நுழைஞ்சு குடிசைக்குள்ள நுழைஞ்சு அவர் முதுகுக்கு மருந்து போட்டு இருந்த ஒருத்தர் பெரிய நம்பிகள். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய புரட்சிகாரர், எல்லாத்தையும் மீறினவர். அவ்வளவு வசதி பெரிய நம்பிகள். இந்த பெரிய நம்பிகள் அவர் அவதாரம் பண்ணனால் இப்படி வாழ்றாருமே. அவ என்ன ஜாதி என்ன குலம் என்ன வயசுன்னு பார்க்கறது இல்ல, பக்தி பிராதான்யம்னு பார்த்தவர்கள். அதனாலதான் ஆண்டாள் வாசல்ல காவல் காக்கிறவனை கூட நீ கொஞ்சம் அனுகிரகம் பண்ணு, நீ மனசு வச்சா நாங்க பெருமாளை போய் சேவிக்க முடியும்னு உள்ள போறா. அழகா உள்ள போய் சேவிக்கலான்னு போறா. சந்நிதி அடைச்சிருக்கான். ஆண்டாளுக்கோ வடபத்திரசாயினுடைய திருமாளிகை ஸ்வயம் நந்தகோபருடைய வீடு அப்படின்னு ஒரு பாவம். எத் பாவம் தத் பவதி. நமக்கு அந்த பாவம் இருக்கு. நான் பார்த்த சாப்பிட்ட மாதிரியே இங்க இந்த ஆட்டில் இட்லி இருக்கு, அவா போட்டு இருக்க ட்ரெஸ் முன்னாடி அங்க வாங்கின மாதிரியே இருக்கு, நிறைய விஷயங்கள் அவாள் மாதிரியே இருக்கா, இந்த பாவம் இருக்கு. ஆனா மகாத்மாக்கள் மகதிகள் பெரியவாளுக்கெல்லாம் பகவத் சம்பந்தமான ஒரு பாவம், அதுதானே வசதி. எவ்வளவோ பெரியவர்கள் எதையாவது பேசினோம்னா கூட பகவத் சம்பந்த விஷயமாகவே அவ தியானம் பண்ணுவா. எத்தனையோ மகாத்மாக்கள் நான் பார்த்திருக்கேன், அதிசயமா இருக்கும் அவர்களுடைய வாக்கு சாதுரியம், அவ பேசக்கூடிய அந்த வார்த்தை விஷயங்கள். ஆழ்வார் தங்கரை எம்பெருமானார் ஜீயர்லாம் ரொம்ப சௌலபியமா பழகுவார் சுவாமி. ஆச்சரியமா இப்ப கூட பிருந்தாவனத்துக்கு சுவாமி வந்திருந்தார். வந்தபோது விடிய காலம்பரம் 3:30 8 டிகிரி டெம்பரேச்சர் அப்ப நான் கூட சொன்னேன் சுவாமி கொஞ்சம் வெந்நீர் வச்சுக்கணும், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அதெல்லாம் பெருமாள் பார்த்தார். நமக்கு நெடுங்கிற அவர் குளிக்கிறத பார்த்தார். அவர் பாடு 3:30 4 மணிக்கு எழுந்துக்கிறார், குளிச்சுக்கிறார். அந்த குளிர்ல ஸ்வெட்டர் போட்டுக்க மாட்டேங்கிறார், ஷால் போட்டுக்க மாட்டேங்கிறார். அதெல்லாம் சரீரம் தான், எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்தாச்சு. சரீரத்தை நான் தனியா பாதுகாக்கணுமா அப்படின்றார். எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்தாச்சு, அவன் சுத்தும்போது அவன் தானே காப்பாற்றணும், நானா பாதுகாக்கணும் அப்படின்றார். அப்ப ஒரு குளிர் ஸ்வெட்டர் போட்டுக்கோன்றதுக்கு ஒரு வேதாந்த தத்துவம், இதுதான் பெரியவா. எப்படி பேசினாலும் பகவத் சம்பந்தமான விஷயங்களை பேசுறேன்னா அவளுடைய பாவம் அப்படி. அந்த மாதிரி நாம எங்க இருந்தாலும் பகவத் சம்பந்த ஸ்மரணை இருந்து எடுத்து வச்சுக்கோங்களேன், அந்த அனுபவம் தானா கிடைச்சிடும். அந்த மாதிரி ஆண்டாள் உள்ள வந்துட்டா சந்நிதி கதவை திறக்கல. அவ உடனே ஆண்டாள் கிட்ட தோழிகள் எல்லாம் கேட்கிற, என்னடி சந்நிதி கதவு இன்னும் திறக்கலையே, பட்டர் லேட் ஆக்குறா, ஒன்னும் சரியில்லை. இப்படிதான் நம்ம சாதாரணமா பேசுவோம், இன்னைக்கா கோவில் லேட் ஆயிருக்குன்னா பட்டர் சரியில்லை, முன்னெல்லாம் ஒழுங்கா இருந்தது, கமிட்டி மெம்பர் சரியில்லை, எல்லாம் நம்ம மட்டும் சரியா இருக்கும். நமக்கு ஒரு தீர்மானமான ஒரு அபிப்பிராயம், நம்ம சரியில்லாததுனாலதான் எல்லாருமே தப்பா தெரியறோம். ஏன்னா மகாபாரதத்துல ஒரு சந்தர்ப்பத்துல துரியோதனன் கிட்ட கண்ணன் சொல்றார், உலகம் எல்லாம் சுத்தி பார்க்கறது வந்து எப்படி இருக்கு சொல்லிடான்ட்டார். துரியோதனன் உலகம் முழுக்க சுத்தி வந்தான், கண்ணா ஊர்ல எல்லாம் படுபாவிகள், அக்கிரம சிக்காமணிகளா இருக்கான், ஒருத்தன் கூட உருப்படியா இல்லைன்னு தான். திரும்பியும் யுதிஷ்டர் அனுப்புற பகவான், யுதிஷ்டர் சுத்தி வாங்க கிருஷ்ணா, உலகத்துல கெட்டவாளே கிடையாது, எல்லாரும் நல்லவா, அதே உலகம் தான், ரெண்டு பேரும் பார்த்திருக்கா, இவருடைய பாவம் அந்த மாதிரி, அவருடைய பாவம் அந்த மாதிரி. சண்டை போடணும்ன்ற வாழ்க்கை யார் பார்த்தாலும் சண்டை போடுற மாதிரியே தான் தோணும். நான் ஒண்ணும் சண்டை போடல, அவாளே தான் என் கூட, அவள் தேவையில்லாம இந்த வம்புக்கு இருக்கிறான். இதுல வேற நம்ம சொல்லுவோம், என் பொறுமை அனாவசியமா சோதிக்காது, நான் சொல்லும் போதே பொறுமை போயாச்சு, இனிமேல் அங்க சோதிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கோபத்துல கூட நிதானம் உண்டு அப்படின்னா நரசிம்ம சுவாமிக்கு மட்டும்தான் நிதானம் உண்டு. அத்தனை ஒரு எக்ஸ்ட்ரீம் கோபத்துல கூட நிதானமா யார மடியில போட்டு இருக்கோம், என்ன பண்ண போறோம் தெரிஞ்சு கழிச்சா. நம்ம எல்லாம் சொல்லுவாங்க, கோபம் தான் என்ன பண்ணுவேன் தெரியாது, அப்ப பைத்தியம்னு அர்த்தம். கோபம் தான் எனக்கு என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாதுன்னா உங்க கண்ட்ரோல்ல நீங்க இல்லேன்னு அர்த்தம். அது பெருமைக்கான விஷயமே இல்லை. யாராவது ஒருத்தர் கோபத்தை என்ன பண்ணுவேன் தெரியும், முதல்ல டாக்டர் போய் பாருங்கன்னு சொல்லிடுங்க. ஏன்னா நிதானம் இல்லை இல்லையா, ஆனா நிதானம் வேணும். ஆனா ஆண்டாள் சொல்றா, பக்தர் லேட்டாகலடி கண்ணன் வம்பு பண்றான், அதனடி பக்தர் லேட்டாகிறது கண்ணன் வம்பு என்னடி சம்பந்தம் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா, இல்ல நம்ம ஒவ்வொருத்தரையா எழுப்பினோம் இல்லையா, கண்ணனுடைய தாயார் தகப்பனாரையும் எழுப்பணும் இல்லையா, அப்பதானே வருவா அப்படின்னுட்டா. உடனே சரின்றா, தோழிகள்லாம் நின்று இருக்கா ஆண்டாள். அடுத்த பாசனம் என்ன பாசனம்? அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யம் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். ரொம்ப அழகா ஆண்டாள், அதுதான் திருப்பாவிட விசேஷம். எல்லாரையும் எழுப்பிட்டு ஒவ்வொருத்தர் விடாம இந்த பாசனத்துல ஒவ்வொருத்தரையும் ஏற்கனவே எழுப்பிட்டு தான் வந்திருக்கா. முதல்ல ஒரு பாசனம் மட்டும் தான் எழுப்பல, ஏன்னா காவக்காரன் தூங்கல, அவனும் தூங்கி இருந்தான்னா எழுந்திராய் பள்ளி எழுந்துருளான் அவனுக்கு ஒரு பாட்டு பாடிப்பான். அவன் முழிச்சுட்டு இருந்தானோ அந்த ஒரு பாசனத்துல எழுப்புறத விட்டா, அதுக்கப்புறம் தொடர்ந்து திரும்பியும் நப்பின்னு எழுப்புவான், அதுக்கப்புறம் கண்ணனை எழுப்புவான். திருப்பாவை கிட்டத்தட்ட ஒரு திருப்பள்ளி எழுச்சி மாதிரிதான், திருப்பள்ளி எழுச்சி ரங்கனை மட்டும் எழுப்புறா. திருப்பாவையில் ஆண்டாள் தோழிகளை எழுப்பி, நந்தகோபுரம் எழுப்பி, யசோதி எழுப்பி, பலராமனை எழுப்பி, சிவலிபுத்தூரியே எழுப்புறா. சரியா சொல்லணும்னா அத்தனை பேர் அனைத்தெல்லத்தாரும் அறிந்தேல் ஓர் எம்பாவாயின்னு ஒருத்தர் விடாம, அதாவது உத்திஷ்டத்தை ஜாகிரத எழுந்துக்கோ முழிச்சுக்கோ. ஏன்னா அஜானத்துல ஓடிண்டே இருக்கும், நேரம் போயிட்டே இருக்கு, வாழ்க்கை குறைஞ்சுட்டே இருக்கு, அந்த சிந்தனையே இல்லாம ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால எழுப்புறாளாம். இதெல்லாம் நந்தகோபாலனையும் எழுப்புற ஆண்டாள். எனக்கு தெரிஞ்சு ஆழ்வார்கள் பிரபந்தங்கள்ல நந்தகோபுரிக்கு இவ்வளவு ஏற்றம் வேற யாருமே கொடுத்தது இல்லை. அம்மாழ்வார் பெரியாழ்வார் எல்லாரும் பாடியிருக்கா, ஆனா இந்த 30 பாசுரத்துக்குள்ள திரும்ப 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 நந்தகோபா 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 தான் அவ்வளவு விசேஷம். நந்தகோபுரிக்கு அத்தனை ஏற்றம். ஒரு சந்தர்ப்பத்துல சைத்தன்ய மகாபிரபுவை சேவிக்க ஒருத்தர் வர சேவிக்கிறார். அப்ப சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லு அப்படின்றார். நல்ல சம்ஸ்கிருத வித்வான், அவர் சொல்றார், அவாவா கர்மயோகத்தை பிடிச்சிட்டு இருக்கா, சில பேர் பக்தி யோகத்தை பிடிச்சிட்டு இருக்கா, நான் எவனுடைய திருமாளிகையில கண்ணனைய விளையாடினானோ அந்த நந்தகோபுரே புகலிடமாக பற்றிக்கொள்கிறேன்னு. ஏன்னா நந்தகோபுர பிடிச்சா கண்ணன் கிடைப்பான், அவ்வளவுதான். எனக்கு பக்தியோ கர்மயோகமோ ஞானயோகமோ வருமானு தெரியாது, ஆனா நந்தகோபுரம் பிடிச்சேன்னா சத்தியமா கண்ணன் கிடைப்பான் அப்படின்னு தீர்மானமா சொல்றார். கேட்டுட்டு சைத்தன்ய மகாபிரபு அவர் இறுக்கி கட்டி அணைச்சிட்டு கதறி கதறி அழுறார், சத்தியம் சத்தியம் சத்தியம், நந்தகோப கிருபை இருந்தா கண்ணன் கிடைப்பான் அப்படின்றார். வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. அத்தனாச்சரியமா, வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம், இதெல்லாம் சொல்லும்பொழுது ஜெகத்குருவா பகவான் இருக்கான். ஆனா அதே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நந்தகோபகுமாரனா இருந்ததுனாலேயே கண்ணன் கோபாலனா இருந்தான், கோவிந்தனா இருந்தான், ராதிகா ரமணனா இருந்தான், கோபிகா ஜீவன ஸ்மரணனா இருந்தான். நந்தகோபன் திருமாளிகைக்கு வந்தவ அத்தனை பேருக்கும் மோட்சம் கிடைச்சிருக்கு. கண்ணனால கிடைச்சதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நந்தகோபன் திருமாளிகைக்கு வந்ததுனாலேயே பூதனா சகடாசுரன் திருணாவர்தன் இத்தனை பேருக்கும் மோட்சம். நந்தகோபன் காரணம் கொண்டு வருணலோகம் வரைக்கும் கண்ணன் வந்தான். அத்தனை விசேஷம். நந்தகோபுரை உத்தேசிச்சுட்டுதான் பகவான் கோவர்ணகிரியே தூக்கினான். அப்ப நந்தகோபர் அத்தனை ஏற்றம் உடையவர். அதனால ஆண்டாளுக்கு எப்பொழுதுமே நந்தகோபுரம்னா ரொம்ப பிடிக்கும். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய். எம்பெருமான்னு சுவாமிய சொல்ல வேண்டிய வார்த்தை, மனுஷால சொல்லப்படாது. ஆனா ஆண்டாள் சொல்றா, அவனை இவ்வளவு தூரம் கட்டி மேய்க்கிறது, யானை கட்டி தீனி போடுறதுன்னு நேத்தியே சொன்ன யானையும் பகவானும் ஒண்ணுன்னு. இந்த யானையை கட்டி யார் தீனி போடுறது சொல்லுங்க? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அதுவும் தசரத குமாரனா சக்கரவர்த்தி திருமகனா இருக்கும் பொழுது சத்தியம் ஒண்ணுதான் பேசிட்டு இருந்தான். அதர்மமே தெரியாதவன் கிருஷ்ணன் மறந்தும் சத்தியம் பேசினதே இல்லை. அப்படியே ஒரு சத்தியம் பேசினா பகவத்கீதை லோகத்துல ஈடுபடல. பகவத்கீதை படிச்சேன் எனக்கு புத்தி வந்ததுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லி நீங்க கேட்டிருக்கேன்னு சொல்லுங்க, சத்தியமா இல்லை. பாகவதம் படிச்சேன், புத்தி வந்தது, பக்தி வந்தது, ஞானம் வந்தது, வைராக்கியம் வந்ததுன்னு. பகவத்கீதையினாலே நான் என்லைட்டட் ஆயிட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டேன். பகவத்கீதை படிச்சு குழம்பினவா உண்டு, ஏன்னா முதல் முதல்ல கேட்டவனே குழம்பிருக்கான். பகவத்கீதை நன்னா புரியணும் அப்படின்னா அவனே கிருப பண்ணால் ஒழிய புரியாது. அத்தனை விசேஷம் அந்த பகவத்கீதா. யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே, பெண்பிள்ளை சொல்ற இல்லையா, இவ்வளவு போய் பேசினான் பண்ணாத அக்கிரமம் பாகி கிடையாது. இத்தனை பேரும் நந்தகோபுர முகத்துக்காக இந்த பயில விட்டு இருக்கா. யசோத கிட்ட எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றா, கட்டி போடுறீன்றா, ஒன்னும் சரியில்லைன்றா. ஆனா நந்தகோபுரத்துல போய் யாருமே கம்ப்ளைண்டே பண்ண முடியலையா. கம்ப்ளைண்ட் பண்ண போனா என்ன நஷ்டம் முதல் கேள்வி அவ்வளவுதான். நந்தகோபுரம் உன்னுடைய பிள்ளை, எத்தனை பானை உடைஞ்சது, எத்தனை சேலை கிழிஞ்சது, 5-50 வாங்கி கொடுத்துன்னு போயிருக்கோம், அவ்வளவுதான். அதோட முடிச்ச பைசல் தான். அதுக்கு மேல யாரு 5 பானை உடஞ்சதா, 50 பானை டெய்லி 5 பானை உங்க வீட்டுக்கு அனுப்புறேன், எத்தனை தயிர் போச்சு, ஒரு 5 தாய் 50 தாய் தயிர் எடுத்துட்டு போய்க்கோ, அவ்வளவுதான். அதுக்கு மேல பேசவே முடியாது, வாய் அடைச்சிடுவார். இந்த கோபிகளுடைய வஸ்திரத்தெல்லாம் அபகரிச்சுட்டு பகவான் மரத்து மேல உட்காந்துடுறான். சரியா, இந்த மார்கழி மாசத்துல எப்பயாவது உங்க புடவையோ வஸ்திரமோ காணாம வச்சா சந்தோஷப்படுங்கோ, நீங்க ஒழுங்கா திருப்பாய விரதம் இருந்திருக்கள், கண்ணன் தூக்கிட்டு போயிருக்கான்னு அர்த்தம். தொலைஞ்சு போகல அப்படின்னா இன்னும் ஒழுங்கா பக்தி பண்ணணும். கண்ணன் அபகரிக்கிறான், சீர்காட் அப்படின்னு பெயர். கண்ணன் கோபிகளுடைய வஸ்திரத்தை அபகரிச்சுண்டு மரத்து மேல உட்கார்ந்த நின்னைக்கும் அந்த மரம் பத்து பசேல் தம்னு கண்ணன் உட்கார்ந்த சாட்சியா நின்றுருக்கு. அப்ப அந்த கோபிகள்லாம் சாயங்காலம் வந்து சொல்லலாம், அந்த பாபா உங்க பிள்ளை ஒன்னும் சரியில்லை, காத்தால குளிச்சுட்டு இருக்கோம், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறான். யசோத கிட்ட சொல்லி ஒண்ணு நடக்கலையா, ஏன்னா யசோதைய கேட்கிறாளாம். ஆனா இவன் பின்னாடி அம்மா அவ பொய் சொல்றாமான்னு சொல்லி யசோதைய, இல்லடி அம்மா நான் வாயை திறக்கிறேன், நீ வாயே திறக்காத ராஜா, மண்ணை தின்னு வாயை காட்டினதுக்கு அப்புறம் அவன் வாயை பாக்குற தைரியம் எனக்கு இல்லவே இல்லை சுவாமி அப்படின்னு யசோதை. ஆனா நந்தகோபர்னா எப்படியாவது சமாளிச்சுடலாம், அந்த குட்டிகள் எல்லாம் போய் சொல்லலாம், அவ்வளவுதான் டி, என்னடி ஒத்த ட்ரெஸ் எடுத்துருக்க அவ்வளவு பெரிய கம்ப்ளைண்ட், இந்த 100 ட்ரெஸ் எடுத்துன்னு போ, உனக்கு என்ன டிசைன் வேணுமோ போய் எடுத்துக்கோ, நந்தபாபா பில்லு காந்தி கணக்கு மாதிரி நந்தபாபா கணக்கு ஒண்ணு உண்டு பிருந்தாவனத்துல, எது போனாலும் நந்தபாபா கணக்குல சொல்லி கொண்டுடுவார். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய். அம்பரம்னா வஸ்திரம்னு அர்த்தம், திகம்பரர்கள்னு சொல்லணும், திகம்பர சாமியார்கள். 1950களில் தமிழ்நாடு ரொம்ப ஃபேமஸ் திகம்பர சாமியார் அப்படின்பா. திக்குகளையே அம்பரமா உடுத்திக்கிறவா திகம்பரர்கள். திக்குன்னா அவர் ட்ரெஸ் போட்டுக்கிற சதாசிவ பிரம்மேந்திராவில் திகம்பரர் தான். சதாசிவ பிரம்மேந்திரா, சுகபிரம்ம மகரிஷி, இவெல்லாம் திகம்பரர்களா அலைஞ்சா, திக்குகளையே அம்பரமாக தரிச்சவர்கள். நம்ம கூட நிறைய திகம்பரர்களை பார்க்கணும், ஆடு மாடு நாய் கொசு. சர்க்கஸ்க்கு போனா மட்டும் நல்லா ட்ரெஸ் போடணும் அழகிறது, அது எல்லாமே நம்ம ஆட்டில் ஒரு குட்டிக்கு வந்து அதுவும் திகம்பரனா தான் அழகிறது, ட்ரெஸ்ஸே போட்டுக்காம, அது ஒரு சுகம் இல்லையா. அந்த சரீர அபிமானத்தை கடந்தவர்களால் மட்டும்தான் திகம்பரர்களா அலைய முடியும். அந்த மாதிரி அம்பரம், அம்பரம்னா வஸ்திரம், நந்தகோபர் நிறைய வஸ்திரமா கொடுக்கிறாராம். ஒவ்வொரு நாளும் கண்ணன் விதவிதமான லீலை பண்றான், வஸ்திரத்தை தூக்கிட்டு போயிட்டான், இப்படி எல்லாம் கதறினார். கண்ணன் பிறந்த உடனே எல்லாராத்தையும் சொல்லிட்டாராம், எல்லாருக்கும் வஸ்திரதானம் பண்றேன். வல்லா சொல்ல இலவச வேட்டி சேலை வழங்கும் விழா எல்லாம் ஆரம்பிச்சு நம்ம பிரியவாதான். இலவசம்னு சொல்ல மாட்டா, தானம்னு மரியாதையா சொன்னான். இந்த தானம்ன்ற விஷயத்தை இலவசம்னு பேரை கெடுத்ததுக்கு அப்புறம் கூட்டம் உருப்படாமல் போச்சு. இந்த தானமா இருக்கிற வரைக்கும் கொடுக்கிறவாளுக்கும் புண்ணியம் இருந்தது, வாங்குறவாளுக்கும் புண்ணியம், இலவசம்னு உடனே போச்சு. அந்த மாதிரி எல்லாருக்கும் வஸ்திர தானம், அதுவும் குழந்தை பிறந்த உடனேயே கட்டிண்ட வஸ்திரத்தோட ஸ்நானம் பண்ணிட்டு தானம் கொடுக்கணும்னு சாஸ்திரம், நம்ம யாரும் பண்றதே இல்லை வச்சுக்கோங்க. அது ஒரு தானம் கொடுக்கணும். வசுதேவர் மானசீகமா பண்ணார், ஏன்னா ஜெயில இருந்ததுனால. அதே நந்தகோபர் வரவா எல்லாரும் கூப்பிட்டு 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 தானம் கொடுத்தா, கோதானம் எல்லாம் பண்ணார். பாகவதத்துல ரொம்ப விசேஷமா சொல்றா, கண்ணன் பிறந்ததை கேட்டுட்டு நிறைய பிராமணாலாம் வந்துட்டாலாம் எல்லாருக்கும் கோதானமா, எப்படின்னா அந்த மாட்டினுடைய கொம்புக்கெல்லாம் தங்க குப்பி போட்டு, நம்ம மாட்டு பொங்கலுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தங்கத்துல குப்பி போட்டு, அது காலில் தங்கத்துல சலங்கை கட்டி, கழுத்துல தங்கமணி கட்டி, பட்டு வஸ்திரத்தினால போட்டி, கிட்டத்தட்ட ஒரு பும்பும் மாடு மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்படி சொன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும். எல்லாம் தங்கத்தினாலையும் பட்டினாலையும் அலங்காரம் பண்ணி அந்த மாதிரி லட்சக்கணக்கான மாடுகளை தானம் கொடுத்த நந்தகோபர். எப்ப பார்த்தாலும் கண்ணன் கூப்பிடுறதுடா அப்படின்னா உடனே எல்லா ராத்திரியும் சமையல் கட்டு, உடனே தண்டோரா போட்டுருவா. கண்ணன் இன்னைக்கு குப்புறத்துனுட்டான், உடனே அப்பாடா இன்னைக்கு சமையல் இல்லை அப்படின்னுவான். யாராத்திலயா சமையல் பண்ணலாம், நேரம் நந்தகோபுர வீட்டுக்கு வந்துடுறாராம். நந்தகோபுரே, உங்க புள்ள பிறந்தாலும் பிறந்தா என்னுடைய பொண்டாட்டி வீட்டுல இருக்கிறதே இல்லை அப்படின்னு வரான். உடனே ஒரு சில சாப்பாடு சாப்பிடலாம், அங்க போங்கோ சாப்பிடுங்க, அவ்வளவுதான். மறுபேச்சே கிடையாது. நம்ம உடுப்பி தர்மஸ்தலா இங்கெல்லாம் போனோம்னா அன்னதானம் மடம் தனியா அவர்களோட போய் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், போட்டுட்டே இருப்பா சுங்கேரியங்கள்லாம். அந்த மாதிரி அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிகதெல்லாம் தர்மம். நம்முடைய பாரத பூமியில ஹோட்டல்ன்ற கான்செப்டே கிடையாது, பிரிட்டிஷ்கார வந்து கெடுத்தான். அப்படி ஒரு செல்வ செழிப்பா இருந்த ஒரு தேசம், குறவே இல்லாத ஒரு தேசம் நம்முடைய. ஐயோ இவ்வளவு சாப்பாடு ஃப்ரீயா கொடுக்கறதுன்னு பதறி அடிச்சுன்னு ஹோட்டலை கொண்டு விட்டான். அத்தனை சத்திரங்கள் உண்டு. இன்னைக்கும் பல ஊர்கள் நம்ம போனோம்னா நிறைய இடங்கள்ல பாழா போன மண்டபங்கள் நிறைய இருக்கும், அதெல்லாம் அன்னசத்திரங்களா இருந்த காலங்கள் தான். அத்தனை ஆச்சரியமா இருக்கும். ஜோர் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் அப்படி தர்மமா கொடுத்துட்டு இருக்காராம். எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய். தண்ணீர் ஏன் கொடுக்கணும்? தண்ணீர் தான் நிறைய இருக்கு யமுனையில், அண்ணா ஜோரா ஓடிண்டு தானே இருக்கு. அப்படின்னா வீட்டுல தண்ணி வச்சா கூட கண்ணன் கவிச்சுட்டு போயிடுறான். யார் வீட்லயாவது போய் வெண்ணெய் திருடலான்னு போய் பார்த்து வெண்ணெய் கிடைக்கல அப்படின்னா என்னெல்லாம் கிடைக்கிறதோ போட்டு உடைப்பானா, தண்ணி பானை வச்சுட்டு அதை போட்டு உடைக்கிற. அப்ப மாமா அப்படி நிக்குவாராம். கண்ணன் இப்படி பாக்கிறேன், எனக்கு வெண்ணெய் குடுக்கலையோன்னு ஓடு அப்படிங்குமா. இப்படி எல்லாம் அண்ணிலேருந்து வளர்க்கணும் விக்கினாலே கண்ணன் 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 அப்படிங்குவாள். தும்மல் இருந்தா கண்ணன், நம்ம எல்லாம் விக்கினா யாரோ நினைக்கிறான் தானே சொல்லுவோம். முதல்ல கண்ணன் நினைக்கிறான் நினைக்கும், நம்மள சாமியை தவிர யாரும் ஒழுங்கா நினைக்கவே மாட்டான். அப்படி யாரா நினைக்கிறான்னா நமக்கு வேண்டாவது பட்டவா நம்மளை நினைப்பா, வேண்டியவா யாரும் நம்மளை நினைக்க போறதே இல்லை. எப்பொழுதுமே நம்மளை சதா சர்வதா ஆசையோட ஸ்மரிக்கிறது பகவான் மட்டும்தான். வாசல்ல காகம் கத்திட்டுனா இன்னைக்கு யாரோ பாகவதா வரா, பெரியவா வரா, கண்ணன் வரான் அப்படின்னு ஸ்மரிச்சுக்கோங்க. பந்துக்கள் வரான் பயப்படவே பயப்படாதுங்க. ஆத்ம பந்துக்கள் வரான்னு ஸ்மரிச்சுக்கோங்க. ஸ்மரணைவ சுகம் யத் பாவம் தத் பவதி. ஒரு நாள் அந்த பாவத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் கிடைச்சிடும். நந்தகோபுரம் அப்படி அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும். இந்த கண்ணன் பிறந்ததுக்கு அப்புறமா இவெல்லாம் கொண்டாடுறாளாம் நந்தோத்சவம்னு பேரு. கோகுலாஷ்டமி அன்னிலேருந்து ஆரம்பிச்சா கோகுலாஷ்டமின்னு பேரு, அது மதுராஷ்டமி இல்ல. ராத்திரி ஒருத்தி மகனாய் பிறந்து பிறக்கிறான் இல்லையா, ராத்திரியில மதுரால பிறந்துட்டு விடியற் காலம்பரத்துக்கு முன்னாடியே பகவான், பின் ராத்திரியில கோகுலம் வந்து கோகுலாஷ்டமி அப்படின்றோம். கண்ணன் வந்தவுடனேயே ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொத்த நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்பாடியேன்றார். இதுல இவா கண்ணன் பிறந்தவனே அவளுக்கு ஒன்னும் புரியலையா, உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார் நறு நெய் பால் தயிர் நன்றாக தூவுவார் செரிமன் கூந்தல் அவிழத் திளைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே. கோகுலாஷ்டமி எப்படி கொண்டாடணும்? எப்படி கொண்டாம ஒருத்தர் மேல ஒருத்தர் தயிர் பால் மோர் வெண்ணையை விட்டுண்டு முத்தத்துல வந்து தாய்ப்பானை போட்டு உடைச்சு உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார். ஏதோ போனா போறதுன்னு ஒரு டப்பால சீடையை பண்ணிட்டு ஒரு முறுக்கை பண்ணிட்டு இத்தினோண்டு ஒரு கிண்ணத்துல ஒரு நாலு ஸ்பூன் வெண்ணெய் வச்சுட்டு வீடு முழுக்க அப்படியே, அதுவும் அந்த கா திருவடி கூட வீடு முழுக்க போட மாட்டோம், வாசலேந்து நேர சுவாமி அதை வரைக்கும் வரணும். அவர் சுவாமி பெட்ரூம்க்கு எல்லாம் போனா நமக்காக அவரை அவருக்கு ஒரு எல்லை கோடு வச்சிருக்கோம். இல்ல வீடு முழுக்க கண்ணை நடைய வேண்டாமா, அந்த கண்ணை 15 கால்கள் வீடு முழுக்க அங்கெங்க நாதுபடி எங்கும் எங்க அப்பா கண்ணன் இங்க வந்தா அங்க வந்தா அங்க வந்தா வீடே அவனுடைய தானே. நந்தகோபர் திருமாளிகை ஏண்டா வசத்தினா கண்ணன் கால்படாத இடம் இல்ல, கண்ணன் கைப்படாத இடம் இல்ல. நம்ம எப்படி இருக்கோம் பாத்துக்கோங்க, நான் கிண்டல் பண்றேன் இல்லாட்டி குத்தம் சொல்ல நினைச்சுக்காங்க, இப்படி எல்லாம் அனுபவிக்கணும்ன்றதுக்காக சொல்லறேன். அப்பதான் தெரியும் கண்ணன் பிறந்த இடம் எப்படிதான் இருக்கணும்னா வீடு முழுக்க கண்ணன் திருவதி அவ்வளவுதானே. நன்னா ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் பாலை வாங்கணும், ஒருத்தர் மேல ஒருத்தர் கொட்டணும், குஷி தன்னம் மறக்கணும், பைத்தியம் பிடிக்கணும். பைத்தியம் பிடிக்கலாம் வேர்ல்டு கப் ஜெயிச்சானா அப்படி எல்லாம் இன்னமும் எல்லாம் பண்றதுகள் பாருங்க பைத்தியங்கள் மாதிரி. அதுபோல கண்ணன் உரியை முற்றத்து உருட்டி நின்று ஆடுவார், நறு நெய் பால் தயிர் நன்றாக தூவார். நன்னா என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளவாயிற்றே. கண்ணன் வீட்டு வாசல்லாம் அப்படியே பால் சேரு நெய் சேரு மஞ்ச தண்ணி சேரு எல்லாம் சேர்ந்து இருக்கா. அந்த மாதிரி கொண்டாடும் ஒரு ஜன்மாஷ்டமி அப்படி கொண்டாடி பாருங்க. வீட்டுல இருக்க எல்லா மேலேயும் தயிரை கொட்டணும், பாலை கொட்டணும், வெண்ணெய கொட்டணும், வீடு முழுக்க அழுக்காகணும். என்ன வீடு முழுக்க அப்படி ஒரு வீட்டுக்குள்ள வந்தாலே என்ன ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிறது குணுங்குணாரி. நாங்க ஜென்மாஷ்டமி கொண்டாடினோம், அந்த ஜென்மாஷ்டமி எஃபெக்ட் வீடு முழுக்க. ஒரு வெள்ளம் வந்தோன்னு வீடு முழுக்க நாடுறதோன்னு அதை விட தயிர் பால் வெண்ணெய் நாத்தம் நல்லதுதான், கரை நல்லதுதான், கண்ணனுடைய கரை நல்லதுதான், கொண்டாடணுமா. அப்ப இவெல்லாம் அப்படி விளையாடினதுனாலயே டெய்லியே நந்தகோபர் திருமாளிகையில அன்னதானம் வேற. அதனால அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எவ்வளவுதாலும் சாதம் அப்படி போட்டுட்டே இருக்காரா நந்தகோபர். இதுல இன்னொரு விதமா பெரியவா சொல்றா, இவாளுக்கெல்லாம் வஸ்திரம் தண்ணீர் சோறு எல்லாம் கிச்சாபயதான், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்று கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவன் ஓர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. அம்மாவார் புலம்பரா, அம்மாவா இருந்துண்டு பெண்ணை பத்தி புலம்பரா, அவரே அம்மா அவரே பெண் பராங்குச நாயகி. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் சாப்பிடற சாப்பாடு. நந்தகோபரே எங்க உடுத்திக்கிற வஸ்திரமா கண்ணனை குடு. இந்த குளிருக்கு நன்னா ஸ்வெட்டர் போண்டா அப்படி கத கத கதன்னு இருக்கும், அந்த மாதிரி இந்த குளிருக்கு கிருஷ்ணன் வந்து எங்களை வஸ்திரமா அப்படி அணைச்சுக்கணும். அம்பரமே தன் நீரே சம்சார தாபம் தீர கண்ணனையே குடிக்கணும். வெயில் அப்படி அலையணும் அக்னி நட்சத்திரத்துல வீட்டுக்கு வந்து அவ்வளவு கட கட கடக்கடன் ஜலம் குடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த சம்சார தாபம் தீர கண்ணனையே நாமஜபமா குடிக்கணுமா. அம்பரமே தன் நீரே சோரே அரஞ்செய்யும் அன்னாத் பவந்தி பூதான். அன்னத்தினாலதான் ஜீவர்கள்லாம் ஜீவிக்கிறார். வயிற்றுக்கான அன்னம் ஆத்மாவுக்கான அன்னம், ஆத்மாவுக்கான அன்னம் கிருஷ்ணன். அதனால எங்களுக்கு வஸ்திரமாகவும் ஜலமாகவும் ஆச்சரியமான அன்னமாகவும் கண்ணனை தரும்படியான எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தியார். கண்ணன் படுத்துட்டு இருக்கானோ எழுந்துக்க மாட்டேங்கிறான், அவன் தூங்குறதே கிடையாது. உறங்குவான் போல் யோகு செய்து அப்படின்றார் ஆழ்வார். தூங்குறவன் கிடையாது, ஏண்டா படுத்துட்டு இருக்கானோ. விஸ்வாமித்திரரோட ராமச்சந்திர மூர்த்தி யாக சம்ரக்ஷணத்துக்காக போறான். அப்புறம் ராத்திரி ரொம்ப நேரம் விஸ்வாமித்திரருக்கு பகவான் பாதம் எல்லாம் பிடிச்சு விட்டுட்டு அப்புறம் படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் ராமனுக்கு பாதம் பிடிச்சு விட்டுட்டு படுத்துக்கிறான். பொழுது விடியல் நேரம் ஆயிடுத்து, ராமன் தூங்கல, முன்னாடியே எழுந்துருவான். இன்னைக்கு ஜெயமேந்து படுத்துட்டு இருக்கான் லட்சுமண கண்ணை முடிச்சு முடிச்சு பாக்குறான். அண்ணா ஏன் எழுந்துக்க மாட்டேங்கிறார், ஏன் எழுந்துக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு பார்த்தா, சரி அண்ணன் கண்ணை மூடிட்டு இருக்கான், கண்ணை மூடிட்டு இருக்கான். அப்பதான் விஸ்வாமித்ரர் ராமன் தூங்குற அழக பார்த்து கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. இந்த ராமன் தூங்குற அழக பார்த்துட்டு ராமா எழுந்துருன்னு சொன்னவன அந்த கண்ணை திறந்து அவன் பார்க்கணுமா, அந்த முதல் பார்வை தன் மேல விழணுமா, அதுக்காக இவன் அவருடைய ஆசைக்காக தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்கான். இந்த குருவாயில போய் நிர்மாலி தரிசனம் நிற்போம் இல்லையா, நான் அந்த முதல் பார்வை நம்ம மேல விழம் அது ஒரு சுகம் தான். கிரகத்திலேயே ஒரு குட்டி குழந்தை இருக்குன்னா அதை எழுப்புறது எல்லாருக்கும் பிடிக்கும். அது எழுந்தவொடனே அந்த கண்ணை அப்படி திறந்து அப்படி பாதி கண்ணை மூடி தரணும் பார்க்கற ஒரு சுகம் தானே. அந்த மாதிரி இந்த நந்தகோபர் தன்னை எழுப்பணம்ன்றதுக்காக கண்ணன் படுத்துட்டு இருக்கான். அதனால நந்தகோபரே நீங்க எழுந்தாதான் கண்ணன் எழுந்துப்பான். எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், எழுந்திருவோன்னு மரியாதையா சொன்னா மாட்டுக்கார கூட்டமா மரியாதையெல்லாம் மறந்து போயிடுத்தான். நந்தகோபுரம் ரொம்ப சௌலபியமா, தாத்தா இங்க வா, பாட்டி இங்க வா, இது வாங்கோ அப்படின்னா சொன்னா கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கு. மரியாதை குழந்தைக்கு நல்லது ஆனா வாஸ்தவம், ஆனா அப்பா வா அம்மா வா, அது அது சின்ன குழந்தையா இருக்கு. பெருசான பெருசுன்னா கேட்க நல்லா வச்சுக்கோங்க, ஒரு அஞ்சாறு வயசு வரைக்கும் அது சொன்னா நல்லா இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் மாத்த முடியறது இல்லை. அந்த மாதிரி இதெல்லாம் மாட்டுக்கார குட்டிகள் ஆயிடுதான், எங்க நந்த பாபாவா. அதனால எம் பெருமான் நந்த கோபாலா எழுந்திரா, எழுந்திரு எழுந்திரு தாத்தா, எழுந்திரு நந்த பாபா, நீ எழுந்தாதானே கண்ணன் வருவான். உடனே நந்தகோபர் சிரிச்சாராம், வரவேண்டி பொண்ணே அப்படின்னுட்டா. உடனே ஆண்டாள் பார்த்தா, நந்தகோபர் மட்டும் வந்தா போதாதே, தசோதையும் வரணமே அப்படின்னு சொல்லி, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். கட்டில் எப்படி படுத்துட்டு இருக்க ஆண்டாள் கப்பல் காட்சி கிடக்கிறது, நந்தகோபர் யசோத, யசோதைக்கு அப்புறமா கிச்சாபய, கிச்சாபயலுக்கு அடுத்த பக்கமா பலராமர், இப்படி நாலு பேர் வரிசையா அப்படி கட்டில படுத்துட்டு இருக்காள். யசோத ஒரு பக்கம், நந்தகோபுரை பிடிச்சுன்னு இன்னொரு பக்கம் கண்ணனை பிடிச்சுட்டு அழகா படுத்துட்டு இருக்காளாம். அதனால கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, இந்த ஸ்திரீ குலத்துக்கெல்லாம் அழகான ஒரு கொழுந்து மாதிரி யாருன்னா யசோதை. அதனாலதானே என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க. என்ன தவம் செய்தனை, எல்லாரும் அம்மா 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 எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், கண்ணன் வந்து அம்மா அப்படின்னா அது கூப்பிடவே அப்படிதான் இருக்கும். சமயத்துல யசோதை ராத்திரி தூக்கல அம்மா, யசோதை எப்படி எழுப்புற அந்த கோபுரம், மாடு கத்துறது போய் பா தண்ணி காட்டுங்க, மாடு லடி உன் புள்ளதான் கத்துறான், உன் புள்ளதாண்டி கத்துறான், ஓ அப்படியே கண்ணுக்குட்டி மாதிரியே இருக்கே, மாடு மாதிரியே கத்துறானே, எதோட பழகிறவனும் அப்படிதானே இருப்பான், சுவாவம் அப்படிதானே இருக்கும். மாட்டுக்காரம் ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே, பின்பிள்ளை சொல்றா எப்ப பார்த்தாலும் அம்மா. சாதாரண அம்மா அம்மா அம்மான்னு கூட மாட்டேங்கிறான், யசோதை சொல்ற குழந்தை கொஞ்சம் அம்மான்னு கூப்பிடுறான். எப்ப பார்த்தாலும் மா, யசோதை சொல்ற கண்ணுக்குட்டி கூப்பிடுறதா நீ கூப்பிடுறதான்னு தெரியல. சமயத்துல இவன் கூப்பிடுறான், கண்ணுக்குட்டி கூப்பிடுறான்னு உட்காந்துருக்க, நந்தகோபுர உன் புள்ள கூப்பிடுறான்டி, இல்ல கண்ணுக்குட்டி கூப்பிடுறேன் உன் புள்ளதான் கூப்பிடுறான். சமயத்துல கண்ணுக்குட்டி கூப்பிடுறது ஏண்டா கிருஷ்ணா கூப்பிட்டு எல்லா வேணும்னா கூப்பிடவே இல்லையம்மா அப்படியா. அதுக்கப்புறமா கொஞ்ச நிமிஷமா அம்மா 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 அம்மானு தான். என்ன தவம் செய்தனே, எல்லாரும் காத்தாலேந்து ராத்திரி வரைக்கும் ரங்கா கோவிந்தா நாராயணா கிருஷ்ணா மாதவான்னு ஜிபிச்சிருக்கிற அந்த வஸ்து அம்மா 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 அம்மான்னு ஜெபிச்சுருக்கா. யவன் நாமத்தை சொன்னா சர்வ பாப பிரணாசனம், நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணக தம் நமாமி ஹரிம் பரம். யவன் நாமத்தை சொன்னா சகல பாபங்களும் நாசமாகுமோ அவனே யசோதாம்மா யசோதாம்மா அப்படின்றவ. என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க. ரொம்ப அழகான வார்த்தை. மரம் செடி கொடியிலேந்து ஆடு மாடு நாயிலேந்து கொசுலேந்து எல்லாத்துக்குள்ளையும் அந்தரியாமியா இருக்கிறவன் அம்மான்னு கூப்பிடுறான். பார்த்தா இவனுக்கு அவள் அம்மான்றதுனால ஜெகத்துக்கே அம்மா வைத்தா. என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க. என்ன பாடுபடுத்துறான், எத்தனை பாடுபடுத்துறான், மடியில படுத்துட்டு பாலை குடிக்கிறான். யசோதானும் பால் பொங்கறதேன்னு இறக்கி வச்சுட்டு போயிட்டான்னா ரோஷத்துல பானைய உடைக்கிறான், குரங்குக்கு பங்கு வச்சு கொடுக்கறான். யசோத கட்டி போட்டுடா இல்லையா, கண்ணி நுண்சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப்பண்ணிய பெருமாயன். இப்படிப்பட்ட பிரசாதம் இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்கலையேன்ற சுகபிரம்ம மகரிஷி. பிரசாதம் லேபிரே கோபி எத்தத் பிராப்த விமுக்தி தாது நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயாக. பிரம்மதேவர் சிவபெருமான் மகாலட்சுமி இவாளுக்கெல்லாம் கூட கிடைக்காத பாக்கியம் கண்ணனை பாழா போன உரலோட வீணா போன கயிறு கொண்டு கட்டி போட்டுட்டாள். அந்த உரல் வர பத்திரமா இருக்கு இன்னைக்கும் கோகுலத்துல. உரலை இழுத்துண்டு போய் மரத்தை முறிச்சு தள்ளிட்டான், அப்ப கூட இந்த கயிறு அறளையா, ஏன்னா யசோதா மாதா வருத்தப்படுவான். இப்படியும் பாக்குற அம்மா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ கட்டின கயிறு அப்படியே இருக்குன்றான். யசோதை சிரிச்சா, கயிறு அப்படியே தான் இருக்கு, உரல் மட்டும் இடமா இருக்கேடா, அதை நான் இழுத்தேனா பின்னாடியே வந்துதா, நான் இப்படி நினைஞ்சு அப்படி வரலான்னு பார்த்தேனா மரத்துல மோதினா மரம் தொப்புன்னு விழுந்துருச்சுன்றோம். எல்லாம் தெரிஞ்சே பண்ண சர்வஜன் யசோதைகிட்ட பயப்படுறான். முழுதும் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் குலசேகராழ்வார், முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டுண்ணும் முகில் இளம் சிறு தாமரை கையும் எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எல்கு நிலையும். இந்த பானைக்குள்ள கைவிட இப்படி அலையறதுன்னு பேரு, இந்த தண்ணீர் அலையறதுன்னு இல்லையா, வளர்க்கறது இல்லை, முழுதும் வெண்ணெய் அலைந்து அப்படி கையில எடுத்து அப்படி தொட்டு அப்படி டச் பண்ணி சாப்பிடலாம். அப்படி குழந்தை முக்காசு லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கும், கிருஷ்ணன் எப்பவுமே பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் கையில எப்பவுமே இடது கையில அண்ணன் வச்சு சாப்பிடுவோம். எப்படி தொட்டு சாப்பிடலாம், முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டு உண்ணும் முகு இளம் சிறு தாமரை கையும். அந்த குஞ்சு கையை அவ்வளவு அழகா இருக்க, முகு இளம் சிறு தாமரை கையும். இந்த மாந்தல் இருக்கும் பாருங்கள், அது தொடர்ந்தே மனசு வராது, அச்சொடியும் இருக்கும். அந்த மாதிரி முகு இளம் சிறு தாமரை கையும் எழில்கள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலை. அடிச்சேன்னா அது கையை ஓகேங்க, கை இந்த உதட பிதுக்கிண்டு கண்ணில் அப்படியே தண்ணீர் வழிய மையெல்லாம் கரைய அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் அழுகையும் தொழுகையும் இவை கண்ட அசோதை. குலசேகர ஆழ்வார் சொல்றார், தேவகி புலம்பலா சொல்றார், அடிச்சேன்னா இமுரோ யசோத போய் இந்த பாலுக்கும் தயிருக்கும் அடிப்பாளானா இது அஜீரணம் ஆயிடுமோன்னு கவலையா, அப்ப பயத்துல கை வேணும், பயத்துல கிடுகிடுன்னு ஜீரணம் ஆயிடுமா, பயத்துல வைத்த கலக்கிட்டுமோ இல்லையா, அந்த மாதிரி கண்ணனுக்கு ஜீரணம் ஆகிறதுக்காக அடிச்சேன்னா கையை ஓங்கினாலாம். எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எல்கு நிலையும், வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அணிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பதும். அப்படியே பிரத்யட்சமா கண்ணாடி கொண்டு கொடுக்கிறார் குலசேகராஜா, அணிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பதும். இந்த உதட்ட பிதிக்கு பிதிக்கு அழுந்துறியுமா, அணிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பதும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் கண்ணனா பேசுன, அம்மா இனிமேல் சமத்தா இருக்கேம்மா அப்படின்றான். யசோத இனிமேல் வெண்ண திருடுவ, திருட மாட்டேம்மா, எல்லாம் கேண்டே வரா, இனிமேல் சொன் பேச்சு கேப்பியா, கேட்டேம்மா, இப்படியே கேண்டே வருவா, இனிமேல் போய் சொல்வியா, சொல்வேம்மா, சொல்ல மாட்டேம்மா, குழந்தை பயந்து போயிட்டான். அஞ்சு நெடுங்கிறான் தேவர்கள்லாம் பிரம்மதேவர்கள் சிவபுரம் அழ ஆரம்பிச்சுட்டா, பாவம் குழந்தை பயந்து போயிட்டான். லட்சுமி தேவி போய் சிரிச்சா, பயப்படுற வஸ்து அது, யசோதைக்கு சுகம் கொடுக்கறதுக்காக நடிக்கிற வஸ்து, பயக்ருத் பயநாசனக, பயத்தை கொடுக்கறது இவன் தான், அதை நாசம் பண்றது இவன் தான், அப்படி நடிக்கிறானோ. அணிகள் செஞ்சுருவாய் நெளிப்பதுவும் அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் தொழுகையும் இவை கண்ட அசோதை. மா சாரிமா இவன் சமத்தாக்கியமா, காதெல்லாம் பிடிச்சிருந்து தோப்புகரெல்லாம் போடுறான், நான் தொழுகியான், உலகமே எவன் திருவடியை தொழணும்னு காத்துட்டு இருக்கோ, யசோதை முன்னாடி தொடரானோ. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, பிரம்மத்தை இப்படி அனுபவிக்கணும்னு ஒரு புது மெத்தட காட்டி கொடுத்தது யாருன்னா யசோதை தான. அதுக்கு முன்னாடி யாருமே பிரம்மத்தை இந்த பாடு படுத்தலையா, பிரம்மம் எல்லாரையும் படுத்திருக்கு, பிரம்மத்தையே படுத்தின ஒருத்தி யசோதை. என்ன தவம் செய்தனே, பாது பாது வளர்க்கிறாளாம், ராத்திரி பகல் இல்லாதபடி வளர்க்கிறாளாம், கதையெல்லாம் சொல்றாளாம். லீலாசுரர் கிருஷ்ண கருணாமந்திர சொல்லுவார், ஒரு நாள் கிருஷ்ணன் சொல்றான், அம்மா ஏதான கதை சொல்லுமா, பக்கத்துல படுத்துண்டு. உடனே யசோதை சொல்றா, உன் கதை தான் பெருங்கதையா போயிட்டு இருக்கடா, ஊர்ல திருத்திருவா போஸ்ட் அடிச்சு பேனர் ஒட்டி லைப்ரரியில பண்ணிட்டு இருக்காடா, இதுக்கு மேல தனியா ஒரு கதை வேணுமா, பிளீஸ்மா கதை சொல்லுமா. யசோதை பார்த்தாலும் குழந்தை கொஞ்சம் சத்புத்தி வந்தா தேவலே அப்படின்னு சொல்லி ராமாயணம் சொல்றாளாம். வேண்டா இங்க வரைக்கும் ராமாயணம் ஜீவிச்சிருக்குன்னா கண்ணனே கேட்ட கதை ராமாயணம். அழகா சொல்றாளாம், ராமோ நாம பபூவ, ராமன் ஒரு தருந்தான், ஊ போடுறான் அது, அதனால ஊ அப்படியே எழுதுவார் லீலாசுகர் கிருஷ்ண கர்ணாமிரத்துல, ராமோ நாம பபூவகூ சீதா தத்பலேதி சீதேன்னு அவனுக்கு கொண்டாடி இருந்தான், அப்ப ஊ மாறுறான். அழகா அவன் ரெண்டு பேரும் வனவாசம் போனான், ஊ உன்னை டென்ஷன் ஆயிடுதான், இந்த ஒரு ஊலியே இவ்வளவு மாடுலேஷன் காட்டுறான், காட்டி போனான் அவன். அப்ப ராவணன் ஒருத்தன் தானா, ஊ டென்ஷன் ஆயிடுதான். உடனே அவன் சீதையை தூக்கிட்டு போயிட்டான்னு யசோதர், உடனே படுத்துட்டு இருந்த கிச்சா கட்டில குதிச்சானா, ஏ சௌமித்ரே குதிக்கிறான், ஏ லக்ஷ்மணா வில் எங்கே வில் எங்கே வில் எங்கேன்னு குதிச்சுட்டான். யசோத கட்டில கீழே குதிச்சு கையை கூப்பிட்டாளாம், கிருஷ்ணசுவாமிக்கு ராமசுவாமி வந்துட்டாரு, எனக்கு வந்து சாமி வந்துட்டா, கிருஷ்ணசுவாமிக்கு ராமசுவாமி வந்துட்டாரான், லக்ஷ்மணா வில் எங்கே, அவளுக்கு தெரியாது இதுதான் ராமன் அவளுக்கு தெரியலையா. இப்படி எல்லாம் படுத்தின ஒரு கண்ணன் என்ன தவம் செய்தனை, கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய், நீ எழுந்து கண்ணனை கொடுத்தாதாண்டி. கோபிகளுக்கெல்லாம் கண்ணன் கிடைச்சானா ஒரே காரணம் நீதானே. யசோத பாவத்துல பெரியார் அவ்வளவு பாசுரம் பாடியிருக்கார், கோபி பாவத்துல கொஞ்சம் தான் பாட்டு. பெரியார் பாசுரங்கள்ல 80% மேல யசோதா பாவம் தான். அவனை இடுப்புல தூக்கி வச்சுக்கிறது, அவனுக்கு பால் கொடுக்கறது, மம்மம் சாப்பிடுறான்னு சொல்றது, குளிப்பாடுறது, என்ன பாடு, ஒவ்வொன்றும் ஆச்சரியமா இருக்கும். அவனுக்கு குளிப்பாடுறது அவர் படுற பாடு. யசோத என்னெல்லாம் அனுபவிச்சாள், அத்தனையும் பெரியார் அனுபவிக்கிறார். அதனால ஆண்டா சொல்றா, கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. இந்த ஸ்ரீ குலத்துக்கு யாரா விளக்குனா யசோதானா. குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுரா. என்ன படுத்துட்டு இருக்கா, எழுந்திருக்க வேண்டாமா அப்படின்னு உடனே அழகா யசோதையும் வந்துட்டாள். நந்த பாபா யசோதை அவெல்லாம் வந்துட்டாள். அப்ப அடா வந்துட்டான்னு சொல்லி உடனே குஷியா ஆச்சரியமா ஆண்டாள் பார்த்தா. ஜோர் அம்பரம்பூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். நேர கிச்சா வழுப்புறான், திருப்பள்ளி பாடுறா. இதுக்கப்புறமா தான் பெரியாள் வரலாம், தொண்டடி பெரியாள் வரலாம், திருப்பள்ளி எழுச்சி பாடுறா. ஆண்டாள் சொல்ற அம்பரம் ஊடறுத்து, முதல்ல சொன்ன அம்பரம் வஸ்திரம், இப்ப சொல்ற அம்பரம் ஆகாசம். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த, ஓங்கி உலகளந்த. அந்த ஆண்டாளுக்கு இந்த ஓங்கி உலகளந்த விஷயத்துல அப்படி ஒரு காதல். ஏன்னா தன் பேரை கெடுத்துண்டு லோகம் நன்னா இருக்கணும்னு உலகம் வளர்ந்தான். அன்னைக்கு சுவாமி உலகளந்ததுனாலேயே இன்னி வரைக்கும் லோகம் வாழும்படியான ஒரு ஸ்திதியில இருக்கான். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே, தேவர்களுக்கெல்லாம் ராஜாவே, தேவாதி தேவனே, தேவராஜனே, வரதராஜனே. அம்பரம் ஊடறுத்து மூணடி நிலம்னு கேட்டான். கேட்டபொழுது அவன் இருந்த அளவு வேற, அளந்த பொழுது இருந்த அளவு வேற. வாமனன் திரிவிக்கிரமனா வளர்ந்துட்டான். ஓங்கி உலகளந்த அம்பரம் ஊடறுத்து, உடைய காலை தூக்கினான் ஆகாசம் எல்லாம் கிழிச்சுண்டு நேர சத்தியலோகம் போயிடுத்தான். திருவடி உலகளந்த திருவடி அதை பார்க்கணும். திருக்கோவலூர்ல போய் பார்க்கணும், பெருமாள் நிக்கிற அழகு. காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் போய் பார்க்கணும், நல்லா அழகுதான். நம்ம தேசத்துல இருக்கிற மாதிரி கோவில்கள் லோகத்துல எங்க உண்டு, அதையே போய் பார்க்கணும், அதையே ரசிக்கணும். வேற ஒண்ணும் பெரிய பிளான் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு இது நடந்தா போறேன்னு நினைச்சா போயிடும். நம்ம எல்லாம் கோவிலுக்கு போனா காரணம் இருந்தா தான் போகவே ஆரம்பிக்கும். அந்த கோவிலுக்கு போனா கல்யாணம் நடக்கும்னா அவ்வளவு கூட்டம். பிப்ரவரி 14 பார்க்கணும், திருவிடந்தையில கூட்டம் அலையும் தெரியுமா. அவர் பேரே வேலண்டைன் பெருமான் பேர் வச்சுட்டார். எல்லா கூட்டம் லைனா நின்று இருக்கும் வேலண்டைன் பெருமான். இப்ப பிப்ரவரி 14 மறந்து திருவிடந்த பக்கம் போயிடவே கூடாது, அத்தனை ஒரு கூட்டம். காரணமே வேண்டாம், சுவாமியை பார்க்கறதுக்கு போகணும். எதுக்கு கோவில் போற, பகவானை பார்க்கறதுக்கு, அவ்வளவுதானே. இதுக்கு தனியா ஒரு காரணமே அவசியம் இல்லை. அது என்ன ஒரு ஸ்டோரா, இதை போய் அதை வாங்கிட்டு வர்றதுக்கு, அப்படி இல்லையே. அனுபவிக்கணும். பிரகலாதன் கிட்ட நரசிம்மமூர்த்தி கேட்கிறாரு, என்னடா வரம் வேணும்னு. நரசிம்மன் சொல்றதுன்னா வியாபாரமா, நான் பக்தி பண்ணுவேன், நீ என்ன வரம் வேணும்னு கேட்பா, நான் இது வேணும்னு சொல்றேன், நீ கொடுப்ப. வியாபாரம் இல்லையே, பக்திக்காக பக்தி, உன்னை அனுபவிக்கிறதுக்காக தானே பக்தி. இதுக்கு ஒரு காரணமே வேண்டாமே. குழந்தைய கொஞ்சத்துக்கு அம்மாவுக்கு ஏதாவது காரணம் வேணுமா, அம்மா மடியில படுத்துட்டு அம்மாவோட விளையாடுறதுக்கு குழந்தைக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணுமா. விரும்ப அன்பு தானே, அன்பு பரிமாற்றம் தானே. ஒரு காரணம் வச்சுட்டு குழந்தை அம்மா கிட்ட விளையாடுறது, ஒரு காரணம் வச்சுட்டு அம்மா குழந்தைய கொஞ்சம்னா அது வேஷம் ஆயிடும் இல்லையா. வேஷம் இல்லாத ஒரு வஸ்துவாசை பக்தி. அதனால ஆச்சரியமா யசோதையெல்லாம் அப்படி அனுபவிக்கிறாளாம். அதனால ஆண்டாள் சொல்றா, யசோத அனுபவிச்ச பிரபோ இவ்வளவு ஜோரம் ஓங்கி உலகளந்தியே இருப்பா, லோகம் நன்னா இருக்கணும்னு. அதுவும் அந்த திருவடிய வாசியரன் சொல்ற, வாசியரன் வேறுபாடு இல்லாம சாக்கடை நல்ல தண்ணி காடு மேடு முள்ளு கல்லு எல்லாத்தையும் கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தேன்ற பொருளும். அதை முத முதல்ல பண்ணது யாருன்னா உலகளந்த பெருமாள். எல்லார் மேலையும் அதே கால வச்சா. ஒரு இடத்துல ஆழ்வார் சொல்றார், அன்னைக்கு நீ உலகளந்த பொழுது நான் பிறக்கல, அதனால அப்ப உன் திருவடியில என் கால் என் தலை படல, அதனாலே திரும்பி ஜென்மா வந்துட்டேன், இப்ப தலைய காட்டுறேன், அதனால உன் காலை கொண்டு என் தலைமையில வை அப்படின்ட்டான். அபாடான் அப்படி அளந்துட்டான். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். நீ படுத்து தூங்குறதுக்காக இங்க வரப்படாது, அதுக்குதான் திருப்பாக்கிறதும் ஒரு இடம் நாங்க ஜாலியா நீ படுத்துக்கோ. பூமிக்கு வந்தாச்சுன்னா எங்க கூட்டம் மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். நீ தனியா விரோதமா ஊரோடு ஒத்து வாழ்னு ஒரு வசனம் உண்டு இல்லையா, இந்த பாம்பே போனோம் நமக்கே தெரியாம ஓட்டம் ஓடிண்டே இருக்கும், எதுக்குன்னே தெரியாது. இந்த ஊருடைய சுவாவம் அங்க போயாச்சு, நான் தானாவே கால் பரபரப்படன்னு ஓடும், நிக்க மாட்டோம், ஒரே கூட்டம் கூட்டமா இருக்கும், பழகி போயிடும். இந்த பாம்பே வைக்கவாள கொண்டு வந்து இங்க திருவனந்தபுரத்தை கொண்டு விடணும், ரெண்டு நாள் நன்னா இருப்பா, மூணாம் நாள் டைமே போகிறது இல்லைன்னு வா. திருவனந்தபுரத்தை தள்ளினாலும் டைம் போகாது, அது பத்தினா ஒரு மாதிரி இப்படிப்படுத்தே இருக்கும் டைம், சௌக்கியமா போகவே போகாது. பாம்பேல இப்படி பாக்குறதுக்குள்ள சாயங்காலம் வந்துடும், ராத்திரி வந்துடும். ஒரு தடவை நான் பாம்பே முதல் தடவை போகும்போது என்னோட சிஷ்யனோட சொன்னேன், குருஜி உங்களை சாயங்காலம் பார்க்க வரேன். நானும் காத்துட்டே இருந்தேன், ராத்திரி 9:30 வந்தான். வந்து சாயங்காலம் சொன்னீர், பாம்பேல 9 தான் குருஜி சாயங்காலம் அப்படின்ட்டான். எங்களுக்கு ராத்திரி 12 தான் ஆரம்பிக்கிறது, 9 எங்களுக்கு சாயங்காலம் அப்படி ஒரு ஊர் அது. அந்த அந்த ஊருடைய சுவாவம் அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றா, இந்த ஊருடைய சுவாவம்னா நீ எங்களோட எழுந்துக்கணும், பிரம்ம முகூர்த்தத்துல நீ எழுந்துக்கணும். ரெடி பெருமாள்லாம் பிரம்ம முகூர்த்தம் எழுந்துக்கணும் அவசியம் உண்டா? அவர் பொறுமையா எழுந்துக்கலாம், அதெல்லாம் கிடையாது, அவரும் எழுந்துக்கணும். அதனால சொல்ற ஆண்டாள், அம்பரம்பூடருத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். ஆரம்பத்திலேயே இந்த திருப்பாறு விஷயத்தை சொல்லும் பொழுது பிரியவாசான் பிள்ளை ஆக்யானம் எழுதுறா. கண்ணன் சொல்றானா, இந்த மாதிரி காலங்காலத்துல வந்து என்ன எழுப்புங்கோ, நான் உங்களெல்லாம் அழிச்சுட்டு போறேன் குளிக்கிறதுக்கு. கிருஷ்ணா நாங்கள குளிச்சுட்டே வந்துடும், நீ எங்களோட கூட துணைக்கு வருவேன்னு தான் உங்க அப்பா சொன்னார். மார்கழி மாசம் விரதத்துக்கு நீ எங்களோட வருவான்னு சொன்னார். நாங்கெல்லாம் குளிச்சுட்டே வந்தாச்சுரா கண்ணா, ஆனா நீ எழுதிக்க மாட்டேங்கிறிய, எழுந்துடுறா. அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திரார். உறங்காதேபா, எழுந்துக்கோபா அப்படின்னு சொல்லி எழுப்புறான். ஆனா கண்ணன் வரலையாம், கண்ணன் வரல. உடனே அப்படி ஒரு சிறுமர் சத்தம் கேட்கறது. ஆண்டாள் பாக்குறா, இது கண்ணன் இருமுறா மாதிரி அந்த சிறுமுறா மாதிரி இல்லையே. அப்பதான் ஞாபகம் வந்தான், ஓ அண்ணா ஒருத்தர் இருக்காரு. ராமாயண மாதிரி நேரடியா கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்தத்தை எழுப்பிடலாம். இங்க எல்லாம் முதல் மரியாதை யாருக்குன்னா பலராமனுக்கு தானா. கண்ணனும் பலராமனும் மாடு மேய்க்க போவாளாம். மாடு மேய்க்க போகும்பொழுது கண்ணன் சொல்லுவான், அண்ணா முதல்ல நீங்க போங்க அப்படின்னு. ஏன்னா நீங்க போற வழியில நான் வரேன். ஏன்னா முக்காவாசி எங்கேயாவது வம்பு பண்ணிருந்தானா இவர் பேரை சொல்லிதான் தப்பிச்சிருந்திருக்கான். எங்கேயாவது யார்கிட்ட மாட்டிட்டானா, யாரா பயலே நீ அப்படின்னு கேட்கறதெல்லாம் கிருஷ்ண கர்ணாமிருத அனுபவம். கஸ்தம் பாலஹ, யாரா பயலே நீ அப்படின்னா, உடனே அகம் பலானுஜக, நான் பலராமன் தம்பியாக்கும். ஏன்னா அந்த ஊர்ல நல்ல பேர் இவனுக்கு மட்டும்தான், பலராமன் மட்டும்தான் இருக்கும். பட்டி மேய்ந்தது ஒரு காரேறு பலதேவர் கோர் கீழ்கண்டார். கண்ணனை டெய்லி மாடு மேய்க்க அனுப்புறாளாம். என்னடா தெரியும், பலராமன் ஒழுங்கா பாத்துப்பான். பலராமனுக்கு கண்ணன் நிறைய வித்தியாசம், வயசு வித்தியாசம் கிடையாது, சில மாசங்கள் தான் வயசு வித்தியாசம். ஆனா பலராமன் அப்படி வரம் வாங்கிட்டு வந்திருக்காராம். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து சதப்பரக பலபத்ர ஸ்திருதீயஸ்து. அனந்தன் பிரதம ரூபம், அந்த அனந்தனே ராமகைங்கரியத்துக்காக லக்ஷ்மணனா இருந்தார். அவரே பூர்வ ஜென்மத்தில் அண்ணா படாத பாடு பட்டுட்டா, நம்ம அண்ணாவா ஆயாச்சுன்னா பகவான கஷ்டப்படாம பாதுகாக்கலான்றதுக்காக வரம் வாங்கிட்டு அண்ணனா வந்தாரா. அவரே கலியுகத்துல பவிஷ்யத் ஆச்சாரியன் ராமானுஜராக வந்தார். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரஹ பலபத்ர ஸ்திருதீயஸ்து கலௌ கச்சித் பவிஷ்யத். பவிஷ்யத் ஆச்சாரியன் ராமானுஜருக்கு பவிஷ்யத் அப்படின்னா ஃபியூச்சர்னு அர்த்தம். பவிஷ்யோத்தர புராணம்னு உண்டு, பவிஷ்யத் அப்படின்னா எதிர்காலம், எதிர்காலத்தை வரக்கூடிய ஆச்சாரியன் சொல்லி நம்மாழ்வாரே கொண்டாடினதுனாலதான் ஆழ்வார்த்தவர்கள சுவாமி ராமானுஜருக்கு பேரு பவிஷ்யதாச்சாரியன்னு பேர். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் ராமானுஜருக்கு. நம்ம திருப்பதி போயாச்சுன்னா பாஷ்யக்காரர்கள்னு தான் சொல்லுவார், ஸ்ரீபாஷ்யக்காரர் தான் அவர் சொல்லுவார், ராமானுஜர்லாம் சொல்லவே மாட்டான். நம்ம ஸ்ரீரங்கம் போனோம்னா உடையவர் சந்நிதினு தான் எதிர்ப்பான், ராமானுஜர் சந்நிதி எதிர்க்க மாட்டான். ஏன்னா என்னுடைய நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டுத்துக்கும் உடையவன் நீ அப்படின்னு ரங்கன் கொண்டாடினதுனால உடையவர் அப்படின்னு திருநாம். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு திருநாமத்தோட ராமானுஜன். அப்பேற்பட்டு அந்த ஆதிசேஷன் எழுப்புறவள ஆண்டாள், செம்பொற்கழலடி செல்வா பலதேவா செம்பொற்கழலடி. சாதாரண வைஷ்ணவ சித்தாந்தத்துல பெரியவாழ்கிட்ட சொல்வா, தேவரில் பொன்னடி சாத்தனம் கிரகத்துல அப்படின்வா. பொன்னடி அப்படின்னா இவ வந்துட்டானா அவ கூடவே பகவான் வந்துருவானா. பகவான் எங்கடா இருக்கான, நாகம் வசாமி வைகுந்தே, நான் வைகுந்தத்தை இல்லப்பா, எங்க என் பக்தர்கள் பசனம் என்றாலும் அவ ஹயத்துல இருக்கேன்றா இல்லையா. அதனால எங்கேயாவது பாகவதர்கள் ஆச்சாரிய புருஷா வரா அப்படின்னா அந்த கிரகத்துல கண்ணனும் வந்துடுறான். நம்மெல்லாம் திவ்ய தேசம் போய் போய் சேவிக்க வேண்டியிருக்கு இல்லையா, ஆச்சாரிய புருஷாருடைய சரீரமே 108 திவ்ய தேசம்னு பெரியவா அனுபவிக்கிறார். ராமானுஜ நூற்றாண்டாதி பார்த்தோம்னா 108 திவ்ய தேசமும் ராமானுஜர் தான். ராமானுஜ சரீரமே 108 திவ்ய தேசம்னு திருவரங்க தமுதனார் சொல்றார். அதனால ஆச்சாரிய புருஷா ஹிருதயத்துல எப்பொழுதும் கண்ணன் அனுபவிச்சுட்டு இருக்கா. அதனால அவ வந்துட்டான்னா அந்த இடத்திலேயே கண்ணன் வந்துடுறான். அந்த மாதிரி பலராமன் முதல்ல மதுராவுக்கு வந்தானா, பின்னாடியே கண்ணன் மதுராவுக்கு வந்தான். பிறந்த உடனே பலராமர் பாவியிலேயே தேவகி கர்ப்பத்திலேருந்து ரோஹிணி கர்ப்பத்துக்கு போயிடுறார். 6 குழந்தைய இழந்துடுறா. 7வதாக பலராமர் அவதாரம் பண்றார் ஜோரா. கிருஷ்ண அவதாரத்தும் பொழுது பிரம்மதேவர் சொல்றார், வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் புருஷ பரக ஜனிஷதே சத் பிரியார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரிய. பகவான் கண்ணன் வசுதேவ கிரகத்தை பிறக்க போறான்னு சொல்லிட்டு அழகா சொல்றார், வாசுதேவ கலா அனந்த சஹசிரவதன ஸ்வராது அக்ரஜோ பவிதா தேவஹ அப்படின்ற வாசுதேவனுடைய ரூபமான ஆதிசேஷன் கண்ணனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக அக்ரஜ, அக்ரஜன்னா அண்ணா, அனுஜன்னா தம்பி, அக்ரஜனா அவதாரம் பண்ண போறான். தேவகி கர்ப்பத்துல பலராமர் வந்து கொஞ்ச நாள் இருந்தா உடனேயே அழகா யோக மாயா தேவி துர்கா தேவி அவரை கொண்டு போய் ரோஹிணி கர்ப்பத்துல வச்சுடுறாரு. அதுக்கப்புறம் தான் கண்ணன் தேவகி கர்ப்பத்துக்கு வரா. அதனால முதல்ல தேவகி கர்ப்பத்துக்கு பலராமன் வந்தா, பின்னாடியே கண்ணா செம்பொற்கழலடி பலராமன் போன பாதையில கண்ணன் வரானா. ஏன்னா பகவான் ராமனா போன பாதையில லக்ஷ்மணன் கூடவே பின்னாடி போனானோன்னு வழியடிமை செய்தேனும் லக்ஷ்மணனை போலேன்னு பெண் பிள்ளை வாக்கியம். ராமன் போற பாதையே தன் பாதையில் லக்ஷ்மணன் போனானா. அந்த ராமானுஜன் தான் இப்ப பலராமனா வந்திருக்கா. ராமானுஜன் ராமனுக்கு தம்பின்னு அர்த்தம். ராமானுஜன் லக்ஷ்மணனையும் சொல்லுவார்கள், ராமானுஜன் கிருஷ்ணனையும் சொல்லுவார்கள். ஏன்னா ராமன்றது பலராமனுடைய பெயர், பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச பெயர் ராமன். அதனாலதான் பரசுராமன் ராமன் பலராமன் 3 அவதாரத்துல ஒரே நாமத்தை வச்சிருந்தார் சுவாமி. பேர்ல மட்டும் கொஞ்சம் முன்னாடினா ஆட் பண்ணிட்டான், தசரதராமன் கோசலராமன் பரசுராமன் பலராமன். அந்த பலராமன் அதனாலதான் அவதாரங்கள்ல பலராமனை சேர்த்துட்டோம். அவதாரங்கள்ல லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் சேர்க்க வேண்டியதான சேர்க்கல. ஏன்னா கண்ணனே பார்த்தானா இப்படி ஒரு கைங்கரியம் பண்றார், இவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுன்றதுக்காகவே அவதார கோஷ்டியில பலராமன் வந்துட்டார். இல்லாட்டி பலராமன் உள்ள வர வேண்டிய அவசியமே கிடையாது. பலராமன் பரசுராம அவதாரம் மட்டும் ஆவேச அவதாரம் அம்ச அவதாரம்னு சொல்லுவார்கள். ஆவேச அவதாரம் பகவானுடைய துஷ்ட நிகிரகம்ன்ற ஆவேசம் பரசுராமருக்குள்ள வந்து லோகத்தை காப்பாத்தினதுனால பரசுராம அவதாரம் லிஸ்ட்ல வந்துடுச்சு. மத்யம் கூர்மம் வராகம் நிருசிம்மம் வாமனம் ராமம் கிருஷ்ணம் கல்கி இதெல்லாம் ஸ்வயம் பகவான். பரசுராமர் பகவானுடைய ஆவேச அவதாரம். பலராமன் பகவத் கைங்கரியம் பண்ணதுனாலேயே கண்ணனே ஸ்பெஷலா அப்கிரேடேஷன் கொடுத்து அவரை அவதார கோஷ்டியில சேர்த்துட்டான். அவ்வளவு வசதி அந்த பலராம அவதாரம். அழகா பலராமன் கோகுலத்துக்கு வந்துட்டா, பிறந்தாச்சு, பின்னாடியே கண்ணன் பிறந்த உடனே கோகுலத்துக்கு ஓடி வந்துட்டான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன். அதனால பலராமன் இஷ்டப்படிதான் கண்ணன் இருக்கான். என்னைக்காவது கண்ணன் ஏதான வம்பு பண்றான்னா அன்னைக்கு பலராமர் கண்ணனோட காட்டுக்கு போகலன்னு அர்த்தம். காளிய நடத்தினது அன்னைக்கு பலராமன் காட்டுக்கு போகல, அன்னைக்கெல்லாம் தான் பிரச்சனை. பலராமர் போற அன்னைக்கெல்லாம் கண்ணனுக்கு பிரச்சனையே கிடையாது, காப்பாத்திட்டே இருக்காரு. அதனால செம்பொற்கழலடி செல்வா பலதேவா, செம்மையுடைய கால்களுடைய ஏ பலதேவா செம்பொற்கழலடி செல்வா பலதேவா. இன்னைக்கும் நம்ம கோகுலம் போனோம்னா நந்தகோபுர திருமாளிகை உண்டு, சௌராசி கம்பா அப்படின்னு அந்த இடத்துக்கு போய் 84 கம்பங்களுடைய வீடு. அங்க பார்த்தோம்னா முறுக்கு மீது கண்ணு முழிச்சுண்டு நந்தகோபுரம் உட்காந்து பகல்லவளேன்னு. அந்த பக்கத்துல யசோத உட்காந்து அவளும் முழிச்சுட்டுப்பா, நம்மளால அசுரோள மாதிரியே பார்ப்பா. ஏன்னா அவளுக்கு அதே பழக்கம், கண்ணனுக்கு ஏதான கஷ்டம் கொடுக்கறவா வந்துட்டாளோன்னு. நடுவில் பார்த்தா கண்ணன் கிரையில ஒரு மேல நிப்ப, கையில கோப்பையெல்லாம் வச்சுண்டு. சரி கண்ணனோ அப்படின்னா கண்ணன் இல்ல பல்தேவ்ஜி அப்படின்னு. அப்ப கண்ணன் எங்கட அணக்கீழ தொட்டில ஜெயமேன் இருக்கும். புருஷா இருப்பார் பலராமன். இந்த பலராமருடைய கண்வட்டத்துக்குள்ள கண்ணனை ஜாகிரதையா வச்சிருக்காள். அதனால செம்பற்கழலடி செல்வா பலதேவா. இன்னைக்கு துவாரகா போனோம்னா கண்ணனுடைய சன்னிதி உண்டு, தரையோட தரையா இருக்கும் சன்னிதி. பலராமர் சன்னிதி வச்சு ஒரு 4 ஸ்டெப் ஏறி போகணும், அண்ணாமா அதனால மேல இருப்பார். துவாரகையில பார்க்கலாம் ரொம்ப அழகா ஒரு விஷயம், கண்ணனுடைய சன்னிதிக்கு நேர தேவகி தான் இருப்பா. எல்லா கோவில்லையும் பெருமாள் சன்னி நேர கருடாதான் தானே இருப்பார். துவாரக்கையில மட்டும் தேவகி எப்படி வச்சுக்கணும் வாங்க பார்த்துட்டே இருப்பா. 11 வருஷம் விட்டுட்டாலும் சேர்த்து வச்சு பார்த்துட்டு இருப்பா. என்னன்னா ஃபேமிலியா ஒரே கலர் ட்ரெஸ் தான் போடுவா. கண்ணன் ஒயிட் கலர் போட்டா தேவகி பலராமர் எல்லாரும் ஒயிட் டிரெஸ் தான். கண்ணன் எல்லோ போட்டா இவாள்லாம் எல்லோ, கண்ணன் பச்சை போட்டா இவாள்லாம் பச்சை. ஃபேமிலியா ஒரே கலர் டிரெஸ் யூனிஃபார்மா, எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபேமிலியும் நான் பார்த்தது இல்லை. துவாரகாதீசன் கண்ணன் ஃபேமிலி மட்டும்தான் எல்லாம் ஒரே கலர் டிரெஸ், அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அத்தனாஸ்திரி அதனால செம்பொற்கடலடி செல்வா பலதேவா. இந்த கண்ணன் சொல்லுவான், பிருந்தாவனத்தை அண்ணா நீங்க முதல்ல நுழைங்கோன்னு. இந்த மரங்கள்லாம் காத்துருக்குமா கண்ணன் திருமடியில புஷ்பம் போடுறதுக்கு. இந்த பலராமர் இப்படி போனவன்னு இந்த மரங்கள்லாம் பூ போடுமா? பலராமர் திரும்பி பார்க்கற, என்னடாது மரம்லாம் அப்புறம் பூ போடுறது? நீங்க போறதுக்கு முன்னாடி போட்டா உங்க பாதம் நோகுமே, நீங்க போன பாதையில போடுறதுன்னா மரம் பூ போடுறதுலாம் இவனுக்கு. ஆனா அதை மாத்தி இப்படி சொல்லுவாங்க. பலராமர் டயர்டா இருக்குன்னா கண்ணன் மடியில படுத்து பாரா, இல்லாட்டி கண்ணன் பலராமனுக்கு காலை பிடிச்சு விடுவார். கண்ணனே கைங்கரியம் பண்ண ஒரு பலராமனால செம்பருக்கடலடி கண்ணன் ஆசீர்வாதம் வாங்குறான். கல்யாணம் ஆன பிறகு அண்ணா ஆசீர்வாதம் பண்ணுங்கோ பலராமர், இனிமேலா ஒழுங்காரு சமத்தாரு, சும்மா சும்மா கோபிகள் விளையாது என்ன சரின்னான்னு. அதுக்கப்புறம் பார்த்தா 16107 வந்து கொடுத்து, ஏண்டா கண்ணா அன்னைக்கே சொன்னேன்னேதான், இல்லைனா நீங்க சமத்தா இருந்தேன் அதனால பார்த்து எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான். அப்படி பலராமன் இஷ்ட வழக்கா இருந்த கண்ணன் பலராமன் சொன்னா அப்படியே கேட்பான். அத்தனை விசேஷம், செம்பற்கடலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உரங்கேலோ ரம்பாவாய். உம்பின தம்பின, உன்னுடைய தம்பிய ஷார்ட் பண்ணி உம்பி. ஆண்டாள் கிண்டலா சொல்றாள், தெரியவா சொல்றா, படுக்கையில படுக்கிறவா தூங்கி பார்த்துருக்கோம், படுக்கையே தூங்குறத இங்கதான் பார்க்கிறோம். பலராமன் தானே படுக்கை, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமா, நின்றால் மரவடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் கொல்கும் மனையாம் திருமார்க்கு அரவு. சமயத்துல ராத்திரி யசோத கண்ணனை காணமே தேடுறான், ஐயோ கண்ணனை காணமேன்னு விளக்கேற்றி பார்த்தா பலராமன் மேல ஏறிப்படுத்துட்டு இருக்கான். அப்படி படுத்து படுத்து பழக்கமா போயிடுதா, பாம்பு மேல படுத்து படுத்து பலராமன் ஆதிசேஷ ஸ்வரூபம்னால அவர் மேல ஏறிப்படுத்துக்கிறான். அந்த மாதிரி சித்திரம் பார்க்கணும்னா திருவனந்தபுரம் போகணும், அங்க இருக்க கிருஷ்ணன் சன்னதியை பிரதட்சிணம் வரணும். சுத்தி அப்படி கடைசியில வரும்பொழுது பார்த்தா முரல் பெயிண்டிங், இந்த நேச்சுரல் ஹெர்பல் பெயிண்டிங் உண்டு, அதுல பலராமன் மேல கிச்சாபைய படுத்துருக்கிறத பார்க்கலாம். இல்லாட்டி குருவாயூர்ல பார்க்கலாம், குருவாயூர்ல பிரதட்சிணம் பண்ணும்பொழுது பலராமன் மேல கண்ணன் படுது. வெள்ளவளையன் இருந்தா பலராமன், கண்ணங்கரையன்னு ப்ளூவா பச்சையாலாம் இருந்தா கண்ணன். முக்காவாசி ராமனுக்கு தான் பச்சை கலர் போடுவாங்க. முரல் பெயிண்டிங் தெரிஞ்சவாள்லாம், சாஸ்திரம் தெரிஞ்சவா, புராணங்கள் தெரிஞ்சவா, ரொம்ப அழகா இருக்கும் அவளுடைய சித்திரங்கள் வரைகிறதுலாம் ஆச்சரியமா இருக்கும். அதனால ஆண்டாள் பலராமனை எழுப்புறாளாம், உடனே பலராமன் வந்தாச்சு. எட்டி பார்க்கறாளாம் ஆண்டாள், நந்தகோபுரம் வந்தாச்சு, யசோதை வந்தாச்சு, பலராமன் வந்தாச்சு, அவளை காணல. அப்ப மூணு பேர் சிரிச்சாள், அனுடி பாக்குறா இந்த கண்ணன், நீ சொல்றதெல்லாம் ஒரு காலத்துல எங்களோட படுத்துட்டு இருந்த காலம் வேற, இப்ப நப்பின்னை பிராட்டியோட படுத்துட்டு இருக்கான், பெரியவனாயிட்டோம் அப்படின்னு ஆளாம். ஓ அவ வேற இருக்காள், அவளையும் எழுப்பலாம் ரைட். அவ்வளவு எப்படி ஒரு பக்தி பாருங்க. ஆண்டாள் நம்ம சுகப்படணுன்றதுக்காக இத்தனை பேரையும் எழுப்பி நமக்கு அனுகிரகம் பண்ண வைக்கிறாள். உடனே நப்பின்னை பிராட்டியே எழுப்பலாம். என்ன பாசுரம், உந்து மதகளிச்சன் ஓடாத தோல்வலியன், நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய், கந்தம் கமழும் குழலி குழலி கடைதிரவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப, வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். விருந்தாவனம் போனாலே ராதே 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 ராதே. விருந்தாவனத்தை ஒரு மரமா இருந்தா கூட ராதே ராதே எழுதி விட்டுடுவா, சிவரா இருந்தா கூட ராதே ராதே எழுதி விட்டுருவா, ரிக்ஷாக்காரன் கூட ராதே ராதே அப்படின்னு, குரங்கு கூட ராதே ராதேன்னு சொன்னா ஒதுங்கி போடும். அப்படி ஒரு விருந்தாவனம் ஆயுஷ, ஒரு நாளா விருந்தாவனத்தை தங்கிடும், ஒரு நாளாவது இந்த மண் எடுத்து மேல பூசிந்துடும். சேவா துஞ்சம் நிதிவனம் நித்தியம் ராதிகாவோட கண்ணன் ராசமாடும் ஒரு ஸ்தலம். பெரியவாள்லாம் நப்பின்னை பிராட்டி ராதிகாதான் அப்படின்னு வர்ணிக்கிறான். ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தத்துல பெருசா ராதைய பேசதில்லை. கும்பர் அப்படின்ற ஒருத்தையுடைய மகளாக நப்பின்னைய காட்டான், யசோதையுடைய சொந்தக்கார பொண்ணாக காட்டான். சில கிரந்தங்கள்ல பிரம்ம வைவர்த்த புராணம் அதுலாம் ராதிகாராணியை பத்தி வர்ணிக்கிறான். பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நப்பிண்ணை மாதிரிதான் இருக்குன்னா பின்னக, அதனால நப்பிண்ணை அப்படின்னு வர்ணிச்சுட்டு ராதிகாவும் நப்பிண்ணையும் உண்ணுன்னு சொல்றவாளும் உண்டு. ராதிகா வேற, நப்பிண்ணை வேறன்னு சொல்றவாளும் உண்டு. ஆனா ராதிகாவும் நப்பிண்ணையும் நீலாதேவியினுடைய அம்சம் அப்படின்னு வர்ணிக்கிறான். பகவான் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமயதனராக வைகுண்டத்தில் இருக்கா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. பூதேவி நமக்கு தெரியும், ஸ்ரீதேவியும் தெரியும். இந்த நீலாதேவி யாருன்னா ஸ்வயம் கண்ணனுடைய பிரேமையே ரூபம் எடுத்து வந்ததான். கண்ணனுடைய அன்புக்கு உருவம் கொடுத்தா அவள்தான் நீலாதேவி. அந்த நீலாதேவியினுடைய அம்சமாகத்தான் ராதிகாராணி நப்பின்னை எல்லாம் பெரியவா சொல்றான். அதனால அது ராதிகான் அனுபவிக்கிறதுனால குற்றம் கிடையாது. அப்படி ஒரு அனுபவம் பிருந்தாவனம் முழுக்க ராதிகாரா இன்னைக்கும் அங்க போய் ராதே கிருஷ்ணா ராதே ஷாம்லா சொன்னா இடப்படாது. ராதே 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 ரொம்ப அழகா இருக்கும் அந்த ராதே ராதேன்ற அந்த சப்தம். ஏன்னா கண்ணனே புலம்புற ஒரு சப்தம் ராதே 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 ராதே. அத்தனை சிரேஷ்டான ராதே 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 கோவிந்தா, ராதே 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 கோவிந்தா, ஹே ராதே கோவிந்தா, ஹே ராதே கோவிந்தா, ஹே ராதே ராதே கோவிந்தா. அநாதநாதாதீன பந்தோ ராதே கோவிந்தா, அநாதநாதாதீன பந்தோ ராதே கோவிந்தா, நந்த நந்தனா நவனித சோரா ராதே கோவிந்தா, நந்த நந்தனா நவனித சோரா ராதே கோவிந்தா, ஹே ராதே கோவிந்தா. ஹே பிருந்தாவன சந்திரா அநாதநாதாதீன பந்தோ ராதே கோவிந்தா, அநாதநாதாதீன பந்தோ ராதே கோவிந்தா. ராதே 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 ராதே. அஷ்டவதி முழுக்கவே ராதிகா தானே. எங்கயா ருக்மிணி கல்யாணம் பண்றோமா? ராதா கல்யாணம் தானே பண்றோம். ராதிகா ராணி அழகி பிரேமஸ்வரூபி. ராதிகா எப்பொழுதுமே நீல கலர் வஸ்திரம் தான் உடுத்துவா, ஏன்னா கண்ணனோட கலரம். எப்பொழுதுமே நீலாம்பரம் தான் அவள் உடுத்துவா. ராதிகா பலராமன் இவாள்லாம் எப்பொழுதுமே ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் உடுத்திப்பாங்க. ஆனா கிருஷ்ணனையே உடுத்திக்கிறாளாம். வஸ்திரத்துல கூட கிருஷ்ண கலர் தான் எப்பவுமே. ராதிகா ராணி முக்காவாசி சேப்பு கலர் பிளவுஸ் தான் போடுவாளாம். கிருஷ்ணனுடைய செங்கனி வாய் கலராம். கிருஷ்ணனுடைய செந்தாமரை கைகள், செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கண்கள், செங்கனி வாழ்னால சேவப்பா இருக்கிறனால சேப்பு பிளவுஸ் நீல வஸ்திரம் தான் ராதிகாவுடைய. விஸ்தாரமான அழகான ரூபத்தை வர்ணிக்கிறார். கண்ணனே மயங்கும்படியான ராதிகாராணி. அவளை எழுப்புறான் நான், கண்ணனை எழுப்புறான்னு நினைச்சிருந்தா கண்ணன் வரலையா? அதனால ராதிகாவை எழுப்புறா. உந்து மதகளிச்சன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளை. திரும்ப திரும்ப நந்தகோபா நந்தகோபா நந்தகோபா. ஆண்டாளுக்கு லட்சியம் நந்தகோபாலன் மருமகளாகணும் லட்சியமா? வசுதேவன் மருமகளா ஆப்பிடாதான். ஏன்டா சத்தியமாவன் டெய்லி சண்டை போட வேண்டியிருக்கு. 16108 பேர். அதனால நந்த சமயத்தை வசுதேவர்கிட்ட கொண்டு வந்து யாராவது தபால் கொடுத்துருவாங்க. அவர் சொல்லுவா, குழந்தை வயசாயிடுத்து, எந்த வீடும் தேடி கண்டுபிடிக்க என்னால முடியாது, நீயே கொண்டு போய் கொடுத்துருன்னு. 16108 கிரகங்கள்ல சமயத்துல வசுதேவர் சொந்தக்காரரா வந்து கண்ணன் எப்படி இருக்கான், எங்க இருக்கான், சுக்கியமா 16108 பேர் நிம்மதியா இருக்கான் அப்படின்றாங்க. கண்ணனை கூப்பிடும் போல அவர் சொன்ன, எந்த வீட்டு கண்ணன் உங்களுக்கு போகணும்னு சொல்லுங்கோ. ஏன் அவ்வளவு கண்ணன் இருக்கான? நாரதர் பார்த்திருக்காரு 16108 கிரகஸ்த தர்மத்தில் இருக்கிற கண்ணனை பிரத்யட்சமா பார்த்தவர் நாரத மகரிஷி. குடும்பஸ்தனா பார்த்திருக்கா. ரொம்ப அழகா இருக்கும். ஒரு வீட்டுக்கு போனா குழந்தைக்கு ஆய் அலம்பிட்டு இருக்கான் கண்ணன். ஒரு வீட்டுல உட்காந்து குழந்தைக்கு என்ன தேய்ச்சி விட்டு இருக்கான். ஒரு ஆத்துல பொண்ணுக்கு சீமந்தத்துக்கு பேசிட்டு இருக்கான். ஒரு ஆத்துல பொண்ணுக்கு வரம் தேடி இருக்கான். ஒரு ஆத்துல பையனை திட்டின் இருக்கான். பொறுப்பே இல்லடா உனக்கு. இப்படி இல்லாம வெண்ணையை சாப்பிடறது உடனே மனைவி பார்க்கலாம். வெண்ணையை சாப்பிடறது நீங்க பேசப்படாது. யார் பேசணும் வளர்ச்சி இல்லையா? அதெல்லாம் பிரஞ்சத்துக்கு சொல்லாதடி அப்படின்றான். அப்படியே ஒரு குடும்பத்தினுடைய அத்தனை விதமான கர்மாக்களையும் கண்ணன் தான் பண்ணி காட்டுறான். நம்ம எல்லாம் தலையெழுத்து காலங்காத்தாலும் இவாளுக்கு வெடிச்சு குட்டியே ஜென்மா போகிறது, இவாளுக்கு வேலை செஞ்சே ஓடா தெரிஞ்சுவிடும் சொல்லவே சொல்லாதீங்களோ. கண்ணனே கிரகஸ்த தர்மத்துல இருந்து இந்த தர்மம் வசத்தியில் 16108 விதமா காட்டியிருக்கான். கண்ணனே பண்றான் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஹீமந்தம் எக்ஸைஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஆத்துல பார்த்தா அழகா எண்ணெய் தேய்ச்சினு உட்கார்ந்து இருக்கான். ஒரு ஆத்துல உட்காந்து வேத விசாரம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஆத்துல உட்காந்து யஜ்யம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஆத்துல உட்காந்து அப்படி கரலா கட்டி சுத்தின் இருக்கான். வாங்க நாடுறதே சௌக்கியமா அப்படின்னு சிக்ஸ் பேக்ஸ்க்காக உட்காந்து பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஆத்துல அழகா குழந்தைகள் எல்லாம் பார்த்து மடியில போட்டு தூங்க வைக்கிறான். ஒரு ஆத்துல குழந்தைய ஒழுங்கா படுறா, ஏண்டா அப்படி படிக்கிறனால எப்படி படிச்சேன் தெரியுமா அப்படின்றான். இத்தனை விதமாகவே கண்ணனை பார்த்தவர் நாரத மகரிஷி. அதனால ஆண்டாள் பார்த்தாலும் பிருந்தாவனத்துல ஒரே ஒருத்தி தான் ராதிகாராணி மட்டும்தான். அதனால நந்தகோபாலன் மருமகளா ஆகணும்னு ஒரு ஆசையா அது பிருந்தாவனத்தை விட்டு போயிடப்படாம். தன்னுடைய லீலைகள் கோகுலத்துல உண்டு, பிருந்தாவனத்துல உண்டு, மதுரால உண்டு, துவாரகால உண்டு. ஆனா எல்லாத்துக்கும் இந்த ஹிருதயம் அழகுன்னா பிருந்தாவனம். இன்னைக்கு பிருந்தாவனத்துல போன ஒரு சுதந்திரம், ஒரு பிரேமை, கிருஷ்ண பிரேமஸ்வரூபம் அப்படின்னா பிருந்தாவனம். மீராவுக்கெல்லாம் ஒரே லட்சியம் தான், பிருந்தாவனம் பிருந்தாவனம் பிருந்தாவனம். நிஜமாவே அதனாலதானே அந்த நாளும் வந்திடாதோ பிருந்தாவனத்தில் கண்ணன் வளர்ந்த அந்த நாளும் வந்திடாது. மதுராவின்னு சொல்லலையே, கோகுலத்தின் சொல்லலையே, புல்லாய் திரவி தர வேண்டும், சிறு கல்லாய் திரவி தர வேண்டும் பிருந்தாவனம் அதில். அத்தனை பேருக்கு ஒரே லட்சியம், கிருஷ்ணன் பக்தி வந்துடுத்துனா பிருந்தாவனம் தான் லட்சியம். கிருஷ்ண பக்திக்கு ஒரே லட்சியம் எதுன்னா பிருந்தாவனம் போகணும், அவ்வளவுதான். ஆண்டாளே பிருந்தாவனத்தே கண்டோமேன் புலம்புறாள். கடைசி நாச்சியார் திருமொழி 143 பாசனங்கள்ல கடைசி 10 பாசனங்கள் முழுக்கவே பிருந்தாவன மாகாத்மியம் தான். அத்தனை வசத்தியா அந்த பிருந்தாவனம். அதனாலே ஆண்டாள் சொல்றா, உந்து மகளிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நந்தகோபுர பெருமையை பேசுறாள். ஒரு புகுந்தா ஒரு பெண்ணுக்கு எதிராக அழகு அப்படின்னா கல்யாணம் ஆன பிறகு அந்த மாமனார் பெருமையை கொண்டுதான் அவளுக்கு மரியாதை. அவங்க குடும்பத்தை பொறுத்துதானே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா மாமனார் எப்படி மாமியார் எப்படி, அப்புறம் தானே எல்லாமே மீனா பாக்குறோம். அதனால உந்து மதகளிச்சன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலனும் மதம் பிடிச்ச யானையும் சண்டை போட்டா யானை பின்னாடி போகிறதா நந்தகோபுரம் ஜெயிச்சுடுறான். கண்ணன் அதை பார்த்து தான் ட்ரைனிங் எடுத்துட்டான், குவளையா பீடத்தை எப்படி அடக்கணும்னு. ஏண்டா அது எப்படா நந்தகோபுருக்கு இவ்வளவு பலம் கிடைச்சதுன்னா, நந்தகோபுர வயசான காலத்துல தான் கண்ணன் கிடைச்சான். ஆனா கண்ணன் கிடைச்ச பிறகு உடம்புல திமிர் வந்துடுத்தான், கண்ணனை பார்த்து பார்த்து திமிர் வந்துடுத்தா. தசரத சக்கரவர்த்தி ராமன பார்க்க 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 அவர் இளமை வந்துடுவான், தான் வயசாயிடுதுன்னு தோண மாட்டேங்கிறதான். பையன் நம்ம பையன் நடக்கிறத பார்த்தாலே நமக்கு ஒரு துள்ளல் வருது அப்படின்றான். இந்த பேர குழந்தைகளை பார்த்தானா அந்த தாத்தா பாட்டிகளுக்கு ஒரு துள்ளல் வரும் தெரியுமா. மற்ற சமயதாசனா முட்டி வலிக்கிறது, கழுத்து வலிக்கிறது, கையை வலிக்கிறது, இல்லையே போக பிடிக்கலன்னு பேரன் பேத்தியோட 3 மணி நேரம் கொட்டை அடிப்பா. அதுக்கப்புறம் எதான் சொன்ன முடியவே இல்லைன்னு. எத்தனையோ பேர் தான் 80 வயசு 85 வயசு பாட்டி இருப்பா, ஃபாரின்ல இருந்து பேராண்டி வரான்னா அதுக்கு பிரச்சனையே இருப்பா, எல்லாரையும் வேலை வாங்குவா. பேரன் வரான்னா உட்காந்து சீடு உருட்டின் இருப்பா, ரெடி முறுக்கு புள்ளிவா. முடியலையே என் பேரன் வரா. இங்க இருந்தோ அந்த உற்சாகம். அப்ப அந்த குழந்தைகிட்ட ஒரு உற்சாகம், ஒரு ஆசை இருந்தாலே உற்சாகம் வரும்னா கண்ணன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அது எவ்வளவு பலம் வரும். பகவத் ஸ்மரணைய போல சரீரத்துக்கு பலம் கொடுக்கிற வஸ்து எதுவும் கிடையாது. அது நேரடியா கண்ணனை அப்படி தூக்கி போட்டு விளையாடுவாரோ நந்தகோபுரம். கோகுலத்தை நிறைய பேர் கண்ணனை உருட்டி உருட்டி தான் விளையாடுவார், அவ்வளவு குண்டா இருக்கும். சில பேர்லாம் வந்தா யசோத தூக்கி ஓம் பிள்ளைய நான் தூக்க மாட்டேன்மா, இப்படியே வெய்ய உருட்டி உருட்டி வேணா விளையாடுறேன், ஓம் பிள்ளையெல்லாம் தூக்கிலாம் விளையாட முடியாது அப்படின்னு. அப்படி விளையாடக்கூடிய நல்ல கொழுக்கு முழுக்கிட்டுப்பான் அந்த கிச்சா பேல அப்படி தூக்கி போட அப்படி பிடிப்பாராம். இப்ப கிருஷ்ணனுக்கே விளையாட்டுக்கு ஆட்டுறாருனா 1000 யானை பலசாலி கண்ணன். அதனால நந்தகோபுருக்கு மதம் பிடிச்ச யானைலாம் ஒண்ணும் இல்லையா. உந்து மதகளிச்சன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னார். தானம் ஒண்ணுனா ராதிகாராணி நந்தபாபா கிட்ட சொல்றேன் அப்படின்றான். அஷ்டபதி ஆரம்பமே நந்தபாபா ராதிகாராணி தான். மேகைர் மேதுரமம் பரம் வனபுவ சாமாஸ்தமாலத்ருமை. நந்தகோபுரோட மாடு மேய்க்க போறான், அப்பதான் மழை வரா மாதிரி இருக்கு. கண்ணன் பயப்படுறான், ராதிகாராணி வரா, கண்ணனை தூக்கிட்டு போறா. ராதிகாராணி கிட்ட மட்டும்தான் நந்தகோபுர கண்ணனை கொடுக்கிறார். எஷின்போடி பத்திரமா அப்படின்றார். ராதிகாராணி கண்ணனை விட வயசானவர். கண்ணனுக்கு முன்னாடியே பூமியில வந்து கண்ணனுக்காக காத்திருந்திருந்தவள் ராதிகாராணி. வயசுல பெரியவள் தான். இது வந்து ஒரு தெய்வீக பிரேமை. இது நம்மளுடைய விஷயங்கள்ல நம்ம பேசவே கூடாது. இதெல்லாம் அனிர்வசனீயமான பிரேமை, அத்தனை ஆச்சரியம். அதனால நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவர். அவ கூந்தல் எப்பொழுதுமே நல்ல கந்தம் வீசுறவன, கிருஷ்ண கந்தம் வீசுறவன், கிருஷ்ண வாசனை. கிருஷ்ணனுக்கு என்னடா வாசனை அப்படின்னா, நாற்றத்துழாய்முடி நாராயணன் ஒண்ணு துளசி நாத்தம், இல்லாட்டி நல்ல வெண்ண நாத்தம், திருட்டு வெண்ண நாத்தம். கண்ணன் பக்கத்துல போனாலே அந்த வெண்ண நாத்தம் அடிக்குமா. கண்ணன் பக்கத்துல போனாலே இந்த மாட்டுக்கார நாத்தம் அடிக்குமா. யார் யார் எங்கெங்க வேலை பண்றாலும் அதோட நாத்தம் உடம்புல வந்துடும் இல்லையா. இப்ப மாடு மேய்ச்சி மாடு மேய்ச்சி மாடு மேய்ச்சி இந்த மாட்டு நாத்தம் எல்லாம் கண்ணன் அப்படின்னு. அப்ப அவளை குளிடான்னு அம்மா நல்லா மாட்டு நாதம் அடிக்கிறதுமா, குளிக்க வேண்டாமா அப்படின்றான். இந்த கண்ணன் கட்டி பிடிச்சிருந்தானா அந்த நாதம் அப்படி இருக்குமா, குணும் குணாரி குட்டேற்றை கோவர்தனனை இங்கே போத கண்டீரே. இந்த கோமாதாவுக்குன்னு ஒரு சுகந்தம் உண்டு இல்லையா, துர்கந்தம் கிடையாது அவன் மேல, எப்பொழுதுமே ஒரு சுகந்தம் உண்டு. அவருடைய பாலா இருக்கட்டும், வெண்ணையா இருக்கட்டும், தயிரா இருக்கட்டும், நெய்ய காசினா ஒரு வாசனை தானாவே பசிக்க ஆரம்பிச்சிடும். நெய் நல்ல நெய் நான் சொல்றது என்ன, இந்த வாசனையும் ஜெல்லி மாதிரி இருக்கிற நெய்யை பத்தி நான் பேசவே இல்லை. எல்லாம் வாசனை அப்படி இப்படி எடுத்து அப்படி கொடுக்குறான், அந்த மணல் மணலா அந்த நெய் வாசம். அதுக்குதான் இந்த 12ஆம் தேதி 13ஆம் தேதி எல்லாம் இங்க கோமாதாவுடைய பெருமை எல்லாம் சொல்ல போறா. நல்ல நெய் எல்லாம் நிறைய பேருக்கு மறந்து போயிடுத்து, அதை காட்டுறதுக்காக டெமோலா இருக்கு, எல்லாம் கட்டாயம் வந்து பாருங்க. நல்ல நெய் பால் தயிர், இப்பெல்லாம் நம்ம எல்லாம் பாலே குடிக்கல, வெள்ளையா ஒன்று குடிச்சுட்டு இருக்கோம், அதை பால் நம்பி வச்சுட்டு இருக்கோம். வச்சுக்கோங்க வெள்ளையா ஒன்று இருந்தா பால் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டு ஃபிளைட்ல எல்லாம் போனா பவுடர் எல்லாம் பாக்கெட்ல தானே கொடுக்கலாம், பால் பவுடர் போட்டு வெந்நீர் போட்டு ஒரு கலக்கலையும் குடிச்சாப்பா, அட ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி அப்படின்னு. காஃபியா குடிக்கிறதுனால பாலை பத்தி தெரியல, பாலா குடிச்சோம்னா தான் தெரியும் நமக்கு அத்தனை விசேஷமா. இந்த பால் தயிர் வண்ண நாத்தம் அடிக்கிறதா கண்ணன் மேல குணும் குணாடி குட்டேற்றை. கண்ணனுக்கு எல்லா பிடிக்கும்னா வெண்ணை பிடிக்குமா, அதனாலதான் மன்னார்குடி ராஜகோபால் மேல வெண்ணை அடிக்கிறோம். எத்தான வெண்ண சகாமா வாங்கினாப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு தொடச்சிட்டு வரானா. அப்பேற்பட்ட நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைக்கிறவா. கண்ணன் தொட்டு தொட்டு கண்ணன் தன் கைகளினாலே பின்னி விட்ட கூந்தலானால கண்ணன் வாசனை கூந்தல் அடிக்கிறதா. கிருஷ்ணன் துளசி ஷாம்பு போட்டானா இவ கிருஷ்ணனையே ஷாம்புவா போட்டு குடிக்கிறாங்க. கண்ணன் அந்த கூந்தல் அவ்வளவு அழகா பின்னி விடுறான். வாசக்கிரீடைக்கு முன்னாடி கண்ணன் ராதிகா ராணிய தனியா ஐசிண்டு போயிடுறான். கோபிகைகளுக்கு அகம்பாவம் வந்துடுத்தூன். அப்ப ராதிகா ராணியுடைய கூந்தல் எல்லாம் பின்னி அவளுக்கு தலையில பூச்சூட்டி விட்டான் அப்படின்னு பாகவதம் சொல்ற. கண்ணனே தொட்டு அழகா பின்னினதுனால அந்த கூந்தல் அவ்வளவு நறுமணமா ஆண்டாள். கிருஷ்ணா வாசனை அடிக்கிறது இவன் மேல, கிருஷ்ணா அங்க இருக்காண்டி அப்படின்றான். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் கடை திறவாய். நீ வந்து கிருபை பண்ணாதான் நாங்கெல்லாம் சுவாமியை சேவிக்க முடியும். உன் கிருபை இல்லாம சுவாமியை சேவிச்சிட முடியுமா? ராதிகாராணியினுடைய உத்தரவு இல்லாமல் பர்மிஷன் இல்லாமல் ஒரு ஜந்து கூட பிருந்தாவனத்துல நுழைய முடியாது. கிருஷ்ண பக்தி பண்றவாளுக்கு பிருந்தாவனம் இல்ல, ராதிகாராணி அனுமதி கொடுக்கிறவாளுக்குத்தான் பிருந்தாவன உள்ளுக்குள்ள நுழைய அதிகாரம் உண்டு. அதனால ஆண்டா ரொம்ப அழகா சொல்றா, கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வாசல் கதவு. கடை திறவாய் கிருஷ்ண ஹோல்சேல கொடுக்கிறவ யாருன்னா ராதிகா தான். அவ கடை திறந்தாத்தான் கண்ணன் உண்டு, இல்லாட்டி நமக்கு கிடையாது. கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். இந்த கோழி குயிலெல்லாம் கத்துறது, அதாவது எந்த ஜீவனா இருந்தாலும் அது பெண் சரீரத்தில் இருந்தா தானா கண்ணன் கிட்ட மயங்கிடுமா. சேவல் கூவினகான் சொல்ல, கோழி கூவினகான், குயிலினங்கள் கூவினகான். இந்த கிருஷ்ணன் மேல ஸ்திரீ வர்க்கத்துக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு காதல் வந்துருமா. மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. ஆண்டாளே நாச்சியாத்தி சொல்றா, ஸ்ரீகளிடத்தினால அன்ப காட்டுறதுக்காகவே எடுத்த அவதாரம் மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை. கண்ணனை பிடிக்காம யாரா இருப்பாளா? கிருஷ்ண பாலகேரியை கேட்டுட்டு கண்ணன் இடத்துல மயங்காத ஒரு அம்மா இருப்பாளா? கிருஷ்ணனுடைய ரூபலாவண்யத்தை பார்த்துட்டு மயங்காம ஒரு ஸ்திரீ இருக்க முடியுமா? நீராலாம் மயங்கினான்னா அந்த ரூப லாவண்யம் அது கால மடக்கிண்டு அப்படி இடுப்ப திருப்பிண்டு கழுத்தை திருப்பிண்டு கையில புல்லாங்கிற சொல்லி இந்த கண்ணன் திரிபங்கிற ஸ்டைல பார்த்தாலே மனசு மயங்கிறது ஒண்ணும். அதனால ஆண்டா சொல்றா, அம்மா கோழி குயில்கள்லாம் கூட வந்து கூவருது. வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் தேர்ப்பார். மைத்துனன் மச்சினன் அர்த்தம் இல்லை, பகவானைய கணவனைய மைத்துனா சொல்ல. நமக்கு தமிழ் ரொம்ப தூரம் போயிட்டு வச்சுக்கோங்க, தமிழுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாம தான் ஓடிட்டு இருக்கோம். தமிழ் வார்த்தைகள் நமக்கு இன்னைக்கு தெரியறதே கிடையாது. ஏதோ பிரபந்தங்கள் பதிகங்கள் திருக்குறள் இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சமாவது தமிழ் உசுரோட இருக்கு. இது தெய்வத்தமிழா இருக்கிறதுனால ஜீவிச்சுன்னு இருக்கு. தமிழ்ல இருந்து தெய்வத்தை எடுத்துட்டோம்னா தமிழ் என்னைக்கோ செத்து போயிருக்கும். தமிழரை யாரும் வளர்க்கவே வேண்டாம். பிரபந்தமும் ஆயன் நாயன்மாருடைய பதிகங்கள் ஔவையார் விஷயங்கள் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தமிழ் நிச்சயமா ஜீவிச்சுட்டு தான் இருக்கும். எத்தனை அழகு, எவ்வளவு விசேஷங்கள் சொல்லி வச்சிருக்கு, அவ்வளவு அழகு. அதனால ஆண்டாள் சொல்றா, பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட, உன்னுடைய பகவானுடைய பெயரை பாடுறோம் டி, கிருஷ்ணா முகுந்தா முராரேன்னு பாடுறோம் டி. பந்தார் விரலி கையில பூப்பந்து வச்சுட்டு இருக்காளாம், ராதாகிருஷ்ணன் அந்த பூப்பந்து விளையாடுறதுன்னு ஒண்ணு உண்டு, சுவாமிக்கு போட்டு நம்மளும் விளையாடுவோம். அந்த மாதிரி தாயாரும் பெருமாளும் டெய்லி விளையாடுவாங்க, டெய்லி விளையாடும் போது டெய்லி பெருமாள் தோத்துலே இருப்பாராம். அஜிதன்னு பேரு சுவாமிக்கு. அஜிதன்னா தோல்வியே தெரியா, அஜித் அப்படின்றோம் இல்லையா, தோல்வியே தெரியாதவன் அர்த்தம். ஆனா அவனும் ராதிகா விடத்தை டெய்லி தோக்குறானா, தோத்தவா அந்த பந்த கொடுத்தோடனமா அந்த பந்த ஜெயிச்சவா வச்சிருப்பானா, எப்பொழுதுமே நப்பின்னை பிராட்டி தன் கைகள்ல அப்படி பந்த வச்சிருக்காளா, தெரியறா வியாக்கியானம் பண்றா. அது பந்து என்னடான்னா பூமிதானா, இந்த ஜீவர்களையும் பூமியையும் பந்தா ஒரு பக்கம் வச்சுண்டு கண்ணனை ஒரு பக்கம் கட்டி அணைச்சுண்டு கிருப பண்ணு கிருப பண்ணு கிருப பண்ணுன்னு கண்ணனுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காளா. அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பான், நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே. ரொம்ப அழகா சொல்றார் நம்மாழ்வார். திருப்பதி போனா ஒரு தனி சுகம் வேண்டான்னா வக்ஷஸ்தலத்திலேயே தாயார் இருக்காளா, வேற எந்த மூர்த்திக்கும் வக்ஷஸ்தலத்துல தாயார் கிடையாது. மார்பிலேயே மகாலட்சுமி உண்டு, அந்த சந்தனம் இல்லை கூட யாராவது பத்திர தெரிஞ்சா கொடுப்பா. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, எந்த மூர்த்திக்கும் அந்த மாதிரி கிடையாது. நாச்சியா தனியார் பாலை வழிய மார்பில கிடையாது, மத்தெல்லாம் டாலர் போட்டிருப்பா, மகாலட்சுமி டாலர் சுவாமிக்கு போட்டிருப்பா. பிரத்யட்சமா வக்ஷஸ்தலத்திலேயே தாயார் உண்டு. அதனாலதான் ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. ஏன்னா வக்ஷஸ்தலத்தையே இருக்காளாம், நம்ம எல்லாம் போனா சுவாமி கண்ணை மூடிக்கிறாராம் அப்படின்னு திரும்பிக்கிறாராம். தாயார் கேட்கிறாளாம், ஏன் என்னாச்சு இப்படி திரும்பிக்க, எப்பயோ வர வேண்டியது இப்பதான் வரா, ஊரெல்லாம் அலையறதுக்கு டைம் இருக்கு, எங்க கோவில் வரவும் டைம் இல்லைன்னு திரும்பிக்கிறார். உடனே தாயார் இப்படி பிடிச்சு அப்படி திருப்பி இப்படி வச்சு பாருங்க, இவ்வளவு நாள் ஏன் வரல, கொழுப்பு கொழுப்பு எங்கேன்னு வந்தது, மாயை மாயை யார் கொடுத்தான்னா அந்த அப்ப குத்தம் உங்க மேலன்னு விடுறாளாம். வேற வழி இல்லாம சுவாமி கிருப பண்ணிடுறான், சமயத்துல கண்ணை முடிக்கணும் தாயார் அப்படி கண்ணை பிடிச்சி திறந்து பார்த்து கிருப பண்ணுமோன்றா. அகலகில்லே நிறையும் என்று க்ஷண நேரம் கூட தாயார் நகரது இல்லையா, இவர் கிருப பண்ண மாட்டாரோன்னு பயந்துட்டு வக்ஷஸ்தலத்துல உட்கார்ந்தாலும் ஸ்ரீ நிவாசன்னு பேர். ஸ்ரீக்கு நிவாசமா இருக்கிறனால், நிவாசம்னா இருப்பிடம், ஸ்ரீக்கு நிவாசமா இருக்கிறதுனாலே ஸ்ரீநிவாசம். அந்த மாதிரி இவள் ஜோர பூ பந்த வச்சுட்டு இருக்காளா, நம்ம ஜீவர்கள் எல்லாம் கையில வச்சுட்டு இருக்காளா. பந்தார் விரலி உன் மைத்துனன் தேர்ப்பாட, செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப, நல்லா தாமரை கைகளாம் ஜோர மெஹந்தி எல்லாம் வச்சுட்டு இருக்காளா, நிறைய வளையல்கள் எல்லாம் போட்டு இருக்காளா. இந்த காலத்துலாம் பார்த்தா அந்த வளையல் நிறைய போட்டுப்பான், அது ஒரு அழகா இருக்கும். இப்பெல்லாம் ஒன்னு போட மாட்டேன் ரெண்டு போட மாட்டேன், அதெல்லாம் மங்கள சின்னங்கள்னு பெரியவா சொல்லியிருக்கு, அது ஒரு அழகு அழகா. அதெல்லாம் வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட், ஸ்திரீகளுடைய கர்ப்பத்துக்கு நல்ல இந்த இருக்கிற நரம்பு இதில் எல்லாம் இந்த வலை இப்படி பட்டுட்டே இருக்கும் பொழுது அவளுக்கு இந்த மெனோபாஸ் இந்த இன்சையெல்லாம் வராது, அதுக்குதான் இந்த மூக்கு குத்துறது மெட்டி போடுறது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் போடுவோம். ஏன்னா காலில் இருக்கிற நரம்புக்கும் கர்ப்பைக்கும் சம்பந்தம் உண்டு, மெட்டியை போட்டு அதை அழுத்தும் போது வெளியில போட்டு அழுத்தும் போது அதன் மூலமா அக்குப்ரெஷர் பாயிண்ட் கர்ப்பைக்கு நல்லது. அர்த்தமுள்ள இந்து மதம், காது குத்துறோம்னா இந்த காதை கவனிச்சு பார்த்தா கர்ப்பத்துல குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு பொசிஷன் தான் இருக்கு எல்லாருடைய காது மடலும். அதுல இந்த இடம் பார்த்தா கண்ணு, இப்போ இந்த இடத்துல குத்திட்டோம்னா கண்ணுக்கு நல்லது, அதனாலதான் காது குத்துறது. காரணம் காது குத்துட்டியா அப்படிங்கும், காது குத்துறது நல்லதுதான். மூக்கு குத்துறது ஸ்திரீகளுக்கு இந்த மெனோபாஸ் அந்த காலத்துல எனக்கு பாட்டிகள்லாம் மெனோபாஸ்ன்ற ஒரு விஷயம் பேசினதே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இப்ப எல்லாம் 20 வருஷமா எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க, ரகசியமா பேச வேண்டிய விஷயங்கள்லாம் அட்வைஸ்மெண்ட் வரைக்கும் வந்துருது. இப்ப எல்லாரும் உட்காந்து வெக்கமில்லாம பார்த்துட்டு இருக்கும் பல விஷயங்கள். அத்தனாக இருந்த ஒரு சமுதாயம், நம்மள போல ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டி லோகத்துல என்னைக்குமே கிடையாது. 5000 6000 பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சிவிலைஸ்டு சொசைட்டி, இவா யாரும் நமக்கு வந்து சிவிலைசேஷன் பத்தி சொல்லி தர வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்ரீகளை எப்படி வச்சுக்கணும், குழந்தைகள் எப்படி வச்சுக்கணும், புருஷா எப்படி இருக்கணும், குடும்பம்னா எப்படி இருக்கணும், கூட்டு குடும்பம்னா எப்படி இருக்கணும், விட்டு கொடுக்கறதுனா என்ன, எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், எப்ப எழுந்தா நல்லது, என்ன சாப்பிடணும், ஏகாசி கடன், எல்லாம் இயற்கையோட ஒட்டி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சமுதாயம் நம்மளோட. ஒரு பயம் நமக்கு வந்து டியூஷன் எடுக்க வேண்டாம், நம்ம சொல்றதை கேட்டு உருட்டான்னா போதும். விவேகானந்தர் இங்கே சிக்காகோல போய் பேசினவன்னு அங்க இருக்கிற பேப்பர் எல்லாம் எழுதினான், நம்ம யாரும் அங்க மிஷினரி அனுப்ப வேண்டாம், அவா கிட்ட இருந்து நம்ம தான் கத்துக்கணும்னு எழுதினான். அப்பேற்பட்ட ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டி என்னைக்குமே ரொம்ப கிளீன் ஆப்டா, மத்தவாள் வாட் இஸ் கல்ச்சர் ரிசர்வ் பண்ண ஆரம்பிச்ச காலத்துக்கு முன்னாடியே வாழ்ந்து காட்டின ஒரு கூட்டம் நம்மளுடைய சாதாரண கூட்டம் இல்ல. நம்முடைய மூதாதையர்கள் மகா புத்திசாலிகள், நம்ம தான் புத்துவா இருக்கும். அவளுடைய பெருமை தெரியாம எல்லாத்தையும் தொலைச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கும் அவ்வளவு அழகு. அதனால சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். அந்த வளையல் கையோட கலகலம் சப்தத்தோட நீ வந்து கதவை தரடி, காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாச நடுங்கொள்ளாய்ச்சல் வள கை நிறைய வளையல் போடுந்தான் காண கிடைக்கிறோம். இன்னைக்கும் பிருந்தாவனத்தெல்லாம் போனா ஸ்ரீகள நிறைய வலைகள் போட்டுருப்பா. இன்னைக்கும் கிராமத்துல போனோம்னா அவள் நிறைய வலை அடிக்க போட்டு அவளுக்கு ஒரு சந்தோஷம் அது. இந்த கண்ணாடி வலையில் போட்டிருப்பா, கலகலகம் சப்தம் வரும், அதெல்லாம் ஒரு அழகாத்தான் இருந்தது. அந்த வளகாப்புனே வளகாப்பு எவ்வளவு அழகா போடும், எவ்வளவு வளையல்கள் அது பாக்குறதுக்கு அழகா தானே இருக்கு. அதை திரும்பினா கூட சப்தம் வரும், என்னடா திரும்புறாரு அந்த வளையல் சப்தத்தை கொண்டே அந்த பிள்ளைத்தாச்சி எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு இருப்போம். அவள் திரும்புற சப்தத்தை வச்சே கண்டுபிடிச்சிடும். நம்ம பெரியவாளை போல வாழ்க்கைய சுலபமா சுகமா வாழ சொல்லி கொடுக்கறதுக்கு இனி ஆள் கிடையாது. அத்தனை அழகு ஆண்டா சொல்றா, செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவா. நீ வந்து தரன்னு நப்பின்னை பிராட்டிய எழுப்புறாளாம். திருப்பாவையில ரொம்ப முக்கியமான ஒரு பாசனம் இது. யதிராஜர் சுவாமி ராமானுஜர் மயங்கின ஒரு பாசனம் சிற்றம் சிறுகாலே. அதுக்கப்புறமா வங்கக்கடல் கடந்த மாதவனை இதெல்லாம் ரெண்டு தடவை சேவிக்கிற மாதிரி, ஓங்கி உலகம் சேவிக்கிற மாதிரி இந்த பாசுரத்தையும் ரெண்டு தடவை சேவிக்கிறன்னு ஒரு வழக்கம் உண்டு. உந்து மதகளிச்சன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பார் செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்துகிட்டு இருந்த சமயம் டெய்லி பிக்ஷை எடுக்க போவா. பிக்ஷை எடுக்க போகும்போது டெய்லி திருப்பாவை ஜபிச்சுட்டு போவா. சன்னியாசிக்கு என்னதுக்கு திருப்பாவை? சன்னியாசி திருச்சந்த விரத்தம் அப்படிதான் சொல்லணும். திருப்பாவை முழுக்க முழுக்க பிரேம விஷயம், கிருஷ்ண பிரேம ரசாயனம் அப்படிதான் சொல்லணும் இது. ஆனா லௌகீக விஷயங்கள்ல தான் சன்னியாசி, கிருஷ்ண விஷயத்துல எல்லாருமே ரசிகர்கள் தான். ரசிகா புவிபாகுகா, சைத்தன்ய மகாபிரபு போல ஒரு சன்னியாசி கிடையாது. ஆனா கிருஷ்ண விஷயத்துல அவரை போல ரசிகனும் கிடையவே கிடையாது. ரசிகர்களுக்கு தானே கிருஷ்ண பக்தி, ரசிக்கிறவாளுக்கு தான் கிருஷ்ண பக்தி வரும். இந்த வரது வேதாந்த தத்துவக்காரர்களுக்கு தான் கிருஷ்ண பக்தி வராது. எல்லாருக்கும் தத்துவம் பிரம்மம் ஆத்மா விசாரம் சரீரம் அழியக்கூடிய ஆதிசங்கர பகவத் பாத எப்பேற்பட்ட ரசிகர் தெரியுமா? அந்த விஷ்ணு சகசிரநாம வியாக்கியானம் பார்க்கணும், ரசிச்சு ரசிச்சு எழுதியிருப்பார். நம்ம நினைச்சிருக்கோம் ரொம்ப ட்ரையா வேதாந்தத்துவம் பேசினாரு, கிடையவே கிடையாது. அது வேண்டிய வாழ்க்கை, அது இது வேண்டிய வாழ்க்கை, அப்படி பேசின ஒருத்தர் ஆதிசங்கர் பகவத் பாதம் கனகதாரா ஸ்தோத்திரம். என்ன அழகு, எத்தனை விஷயம் அவர்கள் அந்த வர்ணனையே அவ்வளவு அழகா இருக்கும். எத்தனை அழகு, எத்தனை அழகு, எத்தனை அழகு, எதை சொல்றது, எதை விடுறது சங்கர பகவத் பாதருடைய விஷயங்கள்ல சொல்லுங்க. அனுபவிக்க நமக்கு ஆயுசுதான் வேணும், ஆசைதான் வேணும். எவ்வளவு அழகா வர்ணிக்கிறார், எத்தனை ஜோரா வர்ணிக்கிறார். இன்னைக்கு முழுக்க படிச்சிருக்க, நீங்க முழுக்க கேட்டு இருக்கலாம். அத்தனை சிரேஷ்டம், அத்தனை ஜோர். ராமானுஜர் திருப்பாவை பாடிந்தே பிக்ஷை எடுக்க போறாராம். ஒரு அழகா பெரிய நம்பிகள் வீட்டு வாசலுக்கு வரா, பாபுரம் சொல்லிட்டே வரும்பொழுது பெரிய நம்பிகள் வீட்டு வாசலுக்கு வரா. இவர் வந்து திறவாய் அப்படின்னா சொல்லும்போது கரெக்டா பெரிய நம்பிகளுடைய பெண் அப்படி படியிருந்து கதவை திறந்தாலும் வாசல்ல வரத்துக்கு. உடனே மூர்ச்சையாய் விழுந்தார் ராமானுஜர். உடனே பெண்ணு குடுகுடுனு ஓடினான். கரெக்டா பாருங்க, இன்னைக்கு பெரிய நம்பிகளுடைய திருநக்ஷத்திரம், அன்னைக்கு நமக்கு இந்த பாசுரம் அனுபவிக்கிற ஒரு பாக்யம். இதெல்லாம் தான் பகவான் சத்தியம், திருப்பாவை சத்தியம், சத்தங்கம் நடக்கிற இடம் சத்தியம்ன்றதுக்கு இதெல்லாம் தான் பிரத்யக்ஷ உதாரணம். இது நேற்றுக்கே வந்திருக்கலாம் தெரியா அந்த பாசுரங்கள்லாம். அவ்வளவு அழகா அவ ஓடி போய் பெரிய நம்பிகள் இடத்துல சொல்றா, உம்முடைய ஜீயர் மயங்கி விழுந்தார் அப்படின்றார். சீயம்னா சிங்கம், அவர்கள் சம்பிரதாய சிங்கங்கள், அதனால ஜீயர்னு பேர். சம்பிரதாயத்துக்கு அவர்கள் சிங்கமா, இவ்வளவுதான் வழிகாற்ற சிங்கம் சொல்லப்படிதான் மற்ற மிருகங்கள் நடக்கிற மாதிரி அந்த சீயர் தான் ஜீயர் ஆயிடுத்து சீயம் அப்படின்றோம். அந்த மாதிரி அழகா பெரிய நம்பிக்கை இடத்த சொன்னவன ஓடி வரா வாசல் அப்படியே மூர்ச்சியாய் விழுந்து கிடக்கிறார் சன்னியாசி ராமானுஜர். உடனே பெரிய நம்பிகள் அவர் தலையை தூக்கி மடியில வச்சுண்டு அவர்கள் ஆசுவாசப்படுத்தி தலையை தடவி கொடுத்து தன் அங்கவசரத்தால் அப்படி விசிறி இப்படி கண்ணை திறந்து பார்க்கிறார். உடனே பெரிய நம்பிகள் கேட்கிறார், உந்து மதகளிற்றன் பாசுரமோ? இவர் சொல்லக்கூடல்ல, அவர் கேட்கிறார், உந்து மதகளிற்றன் பாசுரமோ? ஹாமா சுவாமி, நப்பின்னை தரிசனம் கொடுத்தாள்ன்றார். வந்தது இவருடைய பெண் அத்துழாய், அவ கையில பூப்பந்து வச்சுன்னு வரா. பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் அப்படின்னு சொல்ல, ஒரு கையில பூப்பந்து வச்சுன்னு கை நிறைய வளையல பந்து படியிரு கதவை திறக்கா நப்பின்னை தேவி வந்துட்டாளே மூர்ச்சியாயும் இருந்தார். என்ன ஒரு பாவம் இருக்கும்னு பாத்துக்கோங்க. யதிராஜர் மயங்கின ஒரு பாசுரம் அன்னிலேருந்து உந்து மதங்களுக்கு வந்து அப்படியே ஆ நப்பின்னை தரிசனம் கொடுத்தாளே வந்தது அத்துழாய். ஆனா பாவம் எத்பாவம் தத் பவதி. இந்த அரண்டாம கண்ணுக்கு இருண்டுதெல்லாம் பெய்யுன்னு தெரியுமா? யாராவது ஒருத்தருக்காக வாசல் ரோட்ல காத்துட்டு இருக்கும், இதோ வரையும் இதோ வரையும் இதோ ஒன் செகண்ட்ல வரும், ஒன் மினிட்ல வரும், ஒரு மணி நேரம் ஆயிடும். அப்ப அவ ஹைட்டுக்கோ அவ வெயிட்டுக்கோ யாரா பார்த்தா அவாதான் நினைச்சுப்போம். ஏன்னா நமக்கு அவாளே தியானம். மகாத்மாக்களுக்கு இந்த மாதிரி பகவத் விஷயங்கள்ல தியானம். அதனால ஒரு பெண் பிள்ளை, அவள் தெய்வ பிறவிலாம் ஒண்ணும் கிடையாது, ஆனா அவள் பூப்பந்தை எடுத்துட்டு வரவும் கதவை திறக்கவும் இவர் அந்த பாசுரம் தியானம் பண்ணவும் கரெக்டா இருந்தனால நப்பின்னை தேவி எனக்கு காட்சி கொடுத்தாள். வந்து திறவாய் மகிழ்ந்தேரோ எம்பாவாய். உடனே பெரிய நம்பிகள் சொன்னா, குழந்தை உன்னை நப்பின்மையா பாவிச்சுட்டாரு அவர். அவரா சொன்னா அவரை தப்பா நினைச்சுட்டேனே இல்லடி பொண்ணே, அவர் உன்னை நப்பின்மையா பாவிச்சுட்டார்டி அப்படின்னா. அப்படி ராமானுஜர் மயங்கின ஒரு பாசுரம் இது. இதுக்கப்புறமாவும் நப்பின்மையும் வரலையா, சன்னிதி கதவும் திறக்கலையா. சில இடங்கள்ல அன்னைக்கு இதை பாடினா சன்னிதி கதை திறந்து திரும்பி அடுத்த நாளும் திரும்பி போறா அப்படின்னு வரும். உடனே அடுத்த பாசுரம் சொல்றாளா, குத்து விளக்கெரிய கொட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்மை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய். அப்புறம் மைத்ததங் கண்ணினாய் நீயுண்மனாளனை எத்தனை போதும் பீரளவுட்டாய்தான் எத்தனை ஏறும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் அன்று தொகவேலோ எம்பாவாய். ரசிக்கிறார் ஆண்டால் நல்ல ரசிக்கை. இந்த கண்ணன் படுத்திருக்காளக வர்ணிக்கிறான். நப்பினை எழுப்பினா நப்பினை வரலையா, நப்பினை கிளம்புறாள், ஆனா கண்ணன் விடமாட்டேங்கிறான், பிடிச்சு வச்சிருக்கான். எப்படிதா பிடிச்சு வச்சிருக்கானா, ஆண்டாள் தியானத்துல பார்த்து சொல்றான், குத்து விளக்கெரிய கொட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி. அழகா குத்து விளக்கெல்லாம் எரியறதா. இன்னைக்கு திருவனந்தபுரம் திருவெட்டாறுலாம் போனோம்னா அந்த குத்து விளக்கு வெளிச்சத்துலதான் சுவாமியை தரிசிக்கணும். குத்து விளக்கெரிய கொட்டுக்கால் கட்டில், கோட்டுக்கால் அப்படின்னா தாமரையுடைய தந்தத்தினாலான கால்கள். எங்கேந்திரா தாமர தந்தம் அப்படின்னா குவளையா பீடத்தை வதம் பண்றான் இல்லையா, வல்லானை கொன்றானை, அந்த யானையை கொண்டு முடிச்சவன்னா அப்படி ரெண்டு கையில அப்படி எடுத்துட்டு வரவனா கண்ணன், இந்த தந்தத்தை எடுத்துட்டு வரவன குவளையாபுரத்தை கால் பிடிச்சு எடுத்தான் இல்லையா, பல்ல பிடிங்கினான் இல்லையா தந்தம் கோட்டுன்ற, அதை எடுத்துன்னு அப்படி வரானா பத்திரமா ஓரத்துல வைக்கிறானா. பலராமரிசா இருக்கிற பத்திரமா வைக்க ஓரத்தை தூக்கி போடுறா, இல்லைனா யூஸ் ஆகும், இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், யுத்தம் எல்லாம் முடிஞ்சு கம்சவதம் எல்லாம் ஆயிடுதான் அப்படி ஓரத்தை பாத்துக்கிறேன், யுத்தம் நடக்கும்போது ஓரத்துல ஓரத்தை பாத்துக்கிறான். பிரதமர் என்னடா பண்ற, சண்டை சின்சியரா போடுறா, இல்ல தந்தம் பத்திரமா இருக்கான்னு பாத்துக்கிறேன். ஏன்டா அதான் செத்து போச்சேடா, செத்து போனது யானை தந்தது எதுக்குடா இப்படி அட்டகாசம் பண்றா, இல்ல நான் ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்க வச்சிருக்கேன், யாராவது தந்தத்தை யாரா கிஃப்டா வச்சுப்பா, எல்லாரும் பயப்படுவாடா, இல்ல 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 இதை கிஃப்டா வச்சுக்கிறதுனா ஆள் உண்டுன்னு. நான் அதெல்லாம் முடிஞ்சு நந்தகோபுரம் கிளம்புறா, நந்தகோபுரம் வந்து ரகசியமா கொடுக்கான ரெண்டு தந்தத்தை கொடுத்து, ராதிகாராணிக்கு அழகா அவர் இந்த கட்டு காலை வச்சுட்டு ஒரு கட்டில் பண்ணி கொடுக்கணும், யானை தந்த கட்டில். அதெல்லாம் அவன் யாருக்கிடா, இல்ல தெரிஞ்சவாளுக்கு வேண்டப்பட்டவாளுக்கு, எனக்கு தெரியும் யார் வேண்டப்பட்டவான் அப்படின்னு விட்டாங்க. தெரியறதோன்னு அப்புறம் என்ன கேள்வின்னு விட்டானா இவன். இப்படி தேவைக்கு பாக்குறான் யசோதைக்கா, பலராமர் சிரிச்சார், யசோதை கொடுக்குற வயசா இது, பழைய டீனேஜ் வந்துட்டான், இனிமேலாம் யசோதைக்கெல்லாம் கிடையாது. கண்ணன் பிருந்தாவனத்திலேருந்து மதுரா வரும்பொழுது டீனேஜ், அரும்பு மீச முளைக்கிற வயசுல வரா, அதனாலதான் மதுரா மயங்கர். அது அது ஒரு அழகு, அது ஒரு டிரான்ஸ்பார்மேஷன். அந்த பெண் குழந்தைகள் அந்த வயசுக்கு வர ஒரு அழகு, ஆண் பிள்ளைகள் வயசுக்கு வர அந்த குரல் உடையும், அந்த அரும்பு மீச முளைக்கும். நேற்றுக்கு அம்மா 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 முந்தானே பிடிச்சனாலையும் பெரிய பெரிய மனுஷன் மாதிரி யாரையும் பேசாது, வீட்டுக்குள்ள உட்காந்துக்கும், வெளில வரனா வரமாட்டேன்னும், யாரா வந்தா ஹாய் அப்படின்னும், அது பாடுக்கு ஓரத்தை உட்காந்து ரொம்ப ரொம்ப டீசெண்டா இருக்கும், டீசெண்டா இருக்க மாதிரி காட்டும். அவங்க அதான் இந்த வடல பசங்கன்னு வாழ்லையா, அந்த வடல பசங்க அந்த வடல ஸ்டேஜில தான் கண்ணன் மதுராவில் நுழையிறான். அதனால அழகா அந்த குவளையா பீடையான தந்தத்தை கொடுத்துட்டா அதை காலா பண்ணி ஒரு கட்டில் பண்ணிட்டு இருக்காளாம். ராதிகாராணி குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி, இதுக்கு மேல அஞ்சு லேயர் போட்ட ஒரு பெட்டு நமக்கெல்லாம் தெரியாத வரைக்கும் நல்லது. பஞ்ச சயனம் நல்ல ஒரு பெட்டுக்கான லட்சணம், ஸ்பிரிங் எல்லாம் இருக்கப்படாது, சரியா? மேல படுத்தா மென்மையா இருக்கணும், வெள்ள விளையர் வெண்மையா இருக்கணும், நல்லா பரிமளமா இருக்கணும், பரிமளம் நல்லா சுகந்தமா இருக்கணும், படுத்தா குளிர்ச்சியா இருக்கணும், இவ்வளவு இருக்கணும். அஞ்சு விதமான குணங்கள் இருக்கணும், வெண்மை, மென்மை, பரிமளம், குளிர்ச்சி, அழகு. நமக்கெல்லாம் பாவப்பட்ட பெட்லயே நல்லா தூக்கம் வருது. இந்த மாதிரிலாம் பெட்லாம் கிடைச்சதுன்னா எழுந்துக்கவே மாட்டோம். அதனால நமக்கெல்லாம் கிடைக்காத வரைக்கும் உத்தமம். மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி, அதுவும் சாதாரண அது இப்பெல்லாம் அந்த லோயர் லெவல் பெட்னு போடுவா அப்படியே உட்கார்ற மாதிரி. இந்த கண் இந்த காரைக்குடி பக்கம்லாம் பார்த்தோம்னா கட்டில கொஞ்சம் ஹைட்ல தான் இருக்கும், அது படி போட்டுதான் ஏறணும். நம்ம மிடில் பெர்த் போற மாதிரி வச்சுக்கோங்க, ட்ரெயின்ல மிடில் பெர்த்துக்கு ஏறமோ அந்த மாதிரி ஏறணும். அந்த மாதிரி கண்ணன் இந்த பெட்டை கட்டில கொஞ்சம் ஹைட்ல பண்ணி வச்சிருக்கானோ, எதுக்குறானா இவ்வளா ஏறப்படாதான் கண்ணன் ராதிகா இடிப்பை பிடிச்சு அப்படி தூக்கி அப்படி உட்கார வைக்கணும். மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குடல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய். அத்தனை ஆச்சரியமா கண்ணன் படுத்துட்டு இருக்கானா, கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை தலை நிறைய பூச்சூட்டின் இருக்கானா. இந்த விருந்தாவனத்துல இருந்து கோவர்தனம் போற வழி, பர்தானா போற வழியில ராவல்னு ஒரு இடம் உண்டு. ராவல் தான் ராதிகாராணி அவதாரம் பண்ண ஒரு இடம், கர்ப்பவாசம் இல்லாமல் ஒரு தாமரப்பூவிலேருந்து தான் ராதிகாராணி அவதாரம் பண்ண. அங்க ராதிகாராணி தவளரா மாதிரி ஒரு மூர்த்தி உண்டு, அந்த ராவல் நிறைய ராவல். அங்க ராதிகாராணி கூந்தல பார்க்கணும், இப்படி தரையில பரவணும், தவளரா மாதிரி இருப்பா, அப்படி நன்னா அடர்த்தியான கூந்தல் இப்படி தரையில பரணும், அவ்வளவு அந்த கூந்தல். இன்னைக்கு அச்சோடி ராஜாதி திருஷ்டி சுத்தனம் கேட்கறதுக்கு அவ்வளவு திருஷ்டி வந்துருக்கு, நேரம் பார்த்தோம்னா தெரியும். அத்தனை அழகு வெள்ள வெளையேன்னு இருப்பா, கௌரவர்ணம் அவர் நன்ன வெள்ள வெளையேன்னு வரணும். அந்த கூந்தல் அவ்வளவு அழகா இருக்கும், கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல், அவளுடைய ஸ்தனங்கள் மேல அப்படி தலை வச்சு படுத்துட்டு இருக்கானாம். உலகத்துக்கே சமாதானம் கண்ணன் தரானா, கண்ணனுக்கு சமாதானம் இவள் தராளாம். அதனாலதானே அஷ்டபதியில சொல்ற, ஸ்மரகரள கண்டனம் மமசிர சிமண்டனம் தேஹி பத பல்லவம் உதாரம். ஹே ராதே, விரகதாபத்தை தகிக்கிற என் உடம்பெல்லாம் ஜுரத்துல கஷ்டப்படுறது, இந்த ஜுரம் தீரத்துக்கு சீதளமான உன்னுடைய தாமரை பாதங்களை கொண்டு வந்து என் தலைமேலே வை அப்படின்றான் கண்ணன். ஸ்மரகரள கண்டனம் மகசிரசி மண்டனம் தேஹி பத பல்லவம் உதாரம். அஷ்டபதி முழுக்கவே பூரி ஜெகநாதன் உத்தேசிச்சு எழுதினது, எப்படி நாராயணியின் குருவாயிருப்பனுக்கோ அந்த மாதிரி அஷ்டபதி ஜெகநாதனை வர்ணிக்கிற ஒரு கிரந்தம். ஜெகநாதன் தான் அதனுடைய நாயகன், வேற யாருமே கிடையாது. நாராயணியத்துக்கு எப்படி குருவாயிருப்பன் நாயகனோ அது போல, அது வேற ஜெயதேவர் தப்பா எழுதிக்கணும்னு நினைச்சுட்டார். ஆனா கண்ணனே ஜெயதேவர் வேஷத்துல வந்து திரும்பி அந்த வாக்கியத்தை எழுதி வச்சுட்டு போனான்னு ஜெயதேவர் சரித்திரத்துல காண கிடைக்கிற. அப்புறம் ராதிகாராணுடைய பாதத்தை தன் தலையில தரிப்பேன்னு கண்ணன் சொல்றானா எப்படி வசதியா இருப்பான்னு பாத்துக்கோங்க. இன்னைக்கும் பிருந்தாவனத்துல சேவா குஞ்ச் அப்படின்னு ஒரு இடம் உண்டு. சேவா குஞ்சம் நிகுஞ்சம் அப்படின்னா கொடி வீடுன்னு அர்த்தம், கொடிகள்னாலேயே ஒரு வீடு மாதிரி பண்ணிருப்பான். இப்ப எல்லாம் ட்ரீ ஹவுஸ்ன்றதுல அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அளவு புரியுதுக்கா சொல்றேன். நிகுஞ்சம், அந்த நிகுஞ்சத்துல பார்த்தோம்னா ஒரு சின்ன சித்திரம் உண்டு, அங்க மூர்த்தி கிடையாது. ராதிகாராணி ஒரு சேர்ல உட்கார்ந்து இருப்பா, கண்ணன் கீழே உட்கார்ந்து நம்ம காலை பிடிச்சு விடுவான். ராதிகாராணிக்கு கண்ணன் சேவை பண்ணும்படியான இடம் சேவா குஞ்சம் அப்படின்னு தெரியும். சேவா குஞ்ச் அப்படின்னு குஞ்ச விஹாரி அப்படின்னு, ஜெய் போ சேவா குஞ்ச விஹாரி லாலுக்கு ஜெய் சொல்றதே அழகா இருக்கும், ஜோரா இருக்கும். அந்த குஞ்ச விஹாரி அப்படின்னு கொண்டாடுவா, அந்த சேவா குஞ்ச கிருஷ்ண குஞ்ச விஹாரி அப்படின்னு பிஹாரி அப்படின்னு சமயத்துல பாக்கிய பிஹாரின்ற இல்லையா விஹாரி. அது அது ஆச்சரியம். அங்க ராதிகாவுக்கு கண்ணன் சேவை பண்றான், அது எவ்வளவு வசதி பாருங்க. அதனால கண்ணனுக்கு சமாதானம் நப்பின்னை நடத்தலையா, நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். ராதிகாராணி எழுந்துட்டாளாம், கண்ணன் அவளை திருப்பி இவளை கீழே போகுண்டு வேணுண்டே மார்பில் தலசாஞ்சி படுத்துட்டு இருக்கான். போகாத போகாத போயாச்சுன்னா அவ கடகடன் பாசுரத்தை நிறுத்திடுவான், என்னெல்லாம் பாசுரம் பாடுறான் பார்க்கலாம் அப்படின்னு பிடிச்சு வச்சிருக்கான். நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய், ஒரு வார்த்தை சொல்லப்படாதாடா, ராதிகா ராணிய கூட வச்சிருக்க எங்களுக்காக ஒரு வார்த்தையை தரப்படாதா. வைத்து கிடந்த மலர் மார்பா ஹயம் மலர் மாதிரி இருக்கான் மிருதுவா, மலர் மார்பா வாய் திறவாய் அப்படின்னு ஒண்ணு வாய் திறக்க மாட்டேங்கிறான். உடனே மைத்தடம் கண்ணினாய் நீயும் மணாளனை எத்தனை போதும் துயிலழவட்டாய்தான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். தத்துவம் அன்று ஆண்டாள். ஹே ராதே, ஹே நப்பின்னே, ஹே நீளாதேவி, மைத்தடம் கண்ணின கண்கள்ல மை தீட்டின் இருக்கா, என்னடா மைனா கண்ணனையே தொட்டு மையா தீட்டின் இருக்கா, அவனை தொட்டு அப்படி கையில கருப்பா வந்துருமா. இந்த முன்னாடிலாம் அந்த கரி இன்ஜின் உண்டு கூச்சுக்கு புக்கு வண்டி, அதுல அப்படியே அந்த ஜன்னல் ஓரத்துல எட்டி பாக்குறாரு, இறங்கும் போது பார்த்தா நன்னா கனகரேன்னு இருப்பான். அந்த மாதிரி கண்ணனை பார்த்து நம்ம வந்தோம்னா முகமெல்லாம் கொஞ்சம் கருப்பா இருக்கும். அப்படி ஒரு கண்ணங்கறி கறிவட்ட கரிச்சான் குஞ்சு அப்படின்னா கண்ணன். அம்மாவாசை கருப்பு கிடையாது, இருட்டு கருப்பு கிடையாது, மை கருப்பு கிடையாது, எல்லாத்தையும் சேர்த்தாலும் கண்ணனோட கருப்புக்கு சமானம் இல்லை. அப்படி ஒரு கருப்பன். அதனால கண்ணனை கிருஷ்ணா இருடா அப்படின்னு வரலாம், என்னடையா அப்படி தொடுவாளா அப்பா அப்படின்னு பாரு. கண்ணனையே தொட்டு மையா மைத்தடம் கண்ணினாய், அதனால மை தின்ன இங்க தடுவாளே அவன் கண்ணன் மேலே தடுவாளா. இல்லடா தலைய வெளுப்பா இருந்தா அப்படி மை தடவி இப்படி பூசிப்பா கருப்பா கருவி டை அடிச்சுப்பா நேச்சுரல் டை. நான் எனக்கு அந்த முடி நல்லா தானே இருக்கும், மேலே தடவனே நாளைக்கு யூஸ் ஆகும். தடவைதான் திருப்பி மை நல்லா ஒட்டிக்கிறதான். மைத்தடம் கண்ணினாய் நீயுண்மணாளனை ஏகபோக உரிமை கொண்டாடுவேடி. நீ இழுத்த இழுப்புக்கு கண்ணன் வரானேடி, நீ சொல்றதெல்லாம் கண்ணன் கேட்கறானேடி. ஏன்னா இந்த ராசக்கிரீட சமயத்துல கோபிகள் ஹம்பா வந்துடுறது, தேவர்கள்லாம் கொண்டாடுறத பார்த்து ஆஹா நம்ம தான் பாக்யசாலிகள் நினைச்சுட்டான். கண்ணன் அப்படியே விட்டுட்டு போயிட்டான். எல்லாரும் தேடுறா கண்ணன் எங்கே, கண்ணன் எங்கே, கண்ணன் எங்கே தேடிட்டு போகும்போது அழகா ரெண்டு ஜோடி கால்களுடைய தடயங்கள் பார்க்கறான். ஒரு தடயம் கண்ணனோடது தெரியறது தங்கு சக்கர அடையாளங்கள், இன்னொரு கால்கள்ல தாமரை கொடி இதெல்லாம் தெரியறது. அப்ப யாரோ ஒரு பாக்யசாலின்னு தேடிட்டு போறான். அப்படி தேடிட்டு போகும்பொழுதுதான் பாக்கறா ஒரு இடத்துல ராதிகா ராணி உட்கார்ந்து இருக்கிறத பாக்கறா. ஏ ராதே உன்னையும் விட்டானோ, நீயாவது அவன் கூட போனேன்னு நினைச்சோமே உன்னையும் விட்டானோ அப்படின்றாள். அப்படிப்பட்ட ராதிகா கண்ணனை விடவே மாட்டானா, கண்ணனை இவளை பிரியவே மாட்டானா. மைத்தடம் கண்ணினாய் நீ உண்மனாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான. எழுப்பவே வரமாட்டேரி, நிம்மதியா இருக்கட்டும் நிம்மதியா இருக்கட்டும் நம்ம தூங்கட்டும்னு சொல்றார். எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால். நாங்க யாரும் ராவணன் மாதிரி பிரிக்கிறதுக்காக வரல, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அந்த சேர்த்தி. இந்த பங்குனி உத்தரத்துல ரங்கநாயகியும் ரங்கராஜனும் அப்படி வந்து நிற்பா, அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும், தனித்தனியா பார்க்கறது ஒரு சுகம். ஆனா அந்த ரங்கநாயகி தேவேன்னு ஓரத்துல உட்கார்ந்துட்டு அவ ரங்கராஜனை பார்க்க மாட்டா, ஒரு கண் நம்மளே பார்த்து அழகி கருணை அவளை போல உண்டா. தாயார் ஏற்றம் தான். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துக்கார நேரம் முதல்ல ரங்கநாயகியை சேவிச்சிருவான். கூட்டம் இல்ல டைம் இருக்குன்னா கிழவனை போய் பார்ப்பான். கிழவன்னா ரங்கராஜன் நல்லா வளர்ந்து இருந்தா நிஜமா நல்ல கிழவன், கொண்டு கிழவன் தெரியுமா, சாதாரண கிழவன்லாம் கிடையாது. ராமனே ஆராதனை பண்ண பெருமாள் விஸ்வாசு குலதனம், திவ்ய தேசங்கள்லயே ரொம்ப வயசான கிழவையாருன்னு ரங்கராஜன் தான். அப்பேற்பட்ட கிழவன். அதனால ரங்கநாயகி தான் ஏற்றம். எப்ப வேணா டக்குன்னு பார்த்து வந்துடலாம் தெரியுமா தாயார. ரங்கராஜனை பாக்குறதுக்கு பெரிய பாடு. தர்ம தரிசனம் வா, ஐம்பதுன்னு வா, நூறுன்னு வா, முன்னூறுன்னு வா, ஐநூறுன்றா, போய் நின்னாள்பட்டப்பா அப்படின்ற அது திட்டவே நமக்கு பயமா இருக்கும். ரங்கநாதனே வேண்டாம்னு தோணி போடு. ரங்கநாயகி சன்னதியில அப்படி அப்படி சுத்தி சுத்தி போகிறதுக்குள்ளேயே நிறைய தடவை ரங்கநாயகியை பார்த்துடலாம். கையில கொடுக்காம விடவே மாட்டான். அதனாலதான் ஒரு சந்தர்ப்பத்துல பெருமாள் மோகினி அலங்காரம் போட்டு வைகுண்ட ஏகாத சமயம் ராப்பத்து பகவத்தெல்லாம் நம்பெருமாள் மோகினி வேஷம் போடுறதுன்னு உண்டு. அப்ப ஒரு தடவை நன்னா ரொம்ப அழகா இருப்பார். நம்பெருமாள் மோகினி வேஷம் போட்டா இது ஸ்திரீ தான் விடுவா, முன்னபுரம் அவரும் தெரியாதவா. இன்னைக்கும் திருவனந்தபுரம் போனோம்னா ஏகாதசி அன்னைக்கு அங்க இருக்க கிருஷ்ணனுக்கு மோகினி அலங்காரம் தான். அந்த கூந்தல வேற நின்னா பின்னிண்டு முன்னாடி வேற செயலா வச்சுட்டு இருப்பான் அந்த கிருஷ்ணன். கண்ண மெய்யெல்லாம் தீட்டிண்டு அப்பா சத்தியமா யாரும் அம்பாள் அப்படின்னு சொல்லுவோமே, உரிய கண்ணன் ஒத்துக்கவே மாட்டான், பார்த்த சாரதின்னு ஒத்துக்கவே மாட்டான். அழகா மாதிரி வேஷம் போட்டுட்டாரோ நம் பெருமாள். பராசர பக்தர் வந்தாராம், ராமானுஜருடைய சிஷ்யர், கூடத்தாழ்வானுடைய பிள்ளை, ரங்கராஜன் சும்மா இல்லாம நம்பெருமாள். ஏண்டா இதை பார்த்தாலும் ரங்கநாயகி 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 வசதி வசத்தின்றியே, இன்னைக்கு சொல்லு என்னுடைய அலங்காரம் வசத்தியா ரங்கநாயகி அலங்காரம் வசத்தியா, நானா ரங்கநாயகியானுட்டா. பராசரப்பட்ட சிரிச்சா, சுவாமி நீர் அழகா இருக்கு, இந்த கதையெல்லாம் வேண்டாம், கன்ஃபார்மா சொல்லு, நான் வசத்தியா ரங்கநாயகி வசத்தியான். இப்படி பாதாதி கேசம் கேசாதி பாதம் ரங்கன பாசாரம் பார்த்துட்டா அழகில் அடிச்சுக்க ஆளே கிடையாது. சுவாமி சிம்மமா வந்தா சிங்கமாவே இருக்கு, வராகமா வந்தா வராகமாவே இருக்கு, பெண் வேஷம் போட்டு அப்படியே மோகினி சிவபெருமானும் மயங்கும்படியான அழகோட இருக்கு. ஆனால் அப்படின்னா நம்பெருமாள் என்னடா ஆனால் அப்படின்னா, என் தாயாரை போல் விழிவிழிக்க உம்மாலாகாதே. நீ என்ன வேஷம் போடுவோய், ரங்கநாயகி வரும்போது குழந்தை வந்துடுத்தேன்னு கண்ணை ஈரத்தோட ஒரு பார்வை பார்ப்பாள், அது உமக்கு வராது, என் தாயாரை போல் விழிவிழிக்க உம்மால் ஆகாதேன்னு. உடனே ரங்கன் கண்ணை இப்படிலாம் வச்சாரு, வேண்டா சுவாமி சாதாரணமா பார்த்தாலே பயமா இருக்கு, கண்ணை ஒண்ணும் பண்ண வேண்டான்னு. கடைசியில நம்பெருமாள் சொன்னார், வாஸ்தவம் தான், நான் யார் வந்தாலும் என்ன குற்றம் பண்ணிருக்கான்னு கண்ணோட பாக்குறேன், யார் வந்தாலும் வந்துட்டாளின் கிருபையோட அவ பாக்கிறேன். கிரகத்திலேயே அம்மா பாக்குற பார்வைக்கும் அப்பா பாக்குற பார்வைக்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா. குழந்தை எக்ஸாம் முடிச்சிருந்தா அம்மா வாடா குழந்தை சாப்பிடறா, கதாலேயே போனியாடான், அப்பா எக்ஸாம் ஒழுங்கா இல்லையா சாப்பிடறான் முதல்ல வராது. அந்த பொறுப்பது தந்தையினுடைய அழகு, அம்மா எப்ப பார்த்தாலும் நன்னா சாப்பிடு நன்னா சாப்பிடு, குழந்தை ஒண்ணுமே சாப்பிடலாம், அது அறவாய் சாப்பிட்டுருக்காது, அதுக்கு முன்னாடி ரெண்டு வாழைப்பழம் ஒரு பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டுருக்கும், அம்மாக்கு அதெல்லாம் கணக்கு கிடையாது, அது இதுண்டு அந்த அறவாய் சாப்பிடலாம் குழந்தை சாப்பிடவே இல்லை அப்படின்னு அது வாங்கிச்ச அந்த வாத்சல்யம். அந்த மாதிரி ஆண்டாள் சொல்றான், எப்பேற்பட்டவள் கண்ணிலே அந்த கருணை கொட்டுமேடி, மைத்தடம் கண்ணினாய் நீயும் மணாளனை எத்தனை போதும் திரீழ ஒத்தாய்தான், எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயா தத்துவமன் தகவேலோர் அம்பாவார். உனக்கு இது அழகு இல்லை, எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தானே நீ இருக்காய், நீயே முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிறதுக்காக இல்லையே, நீ முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிறது இங்க வர வேண்டாமேடி, பிருந்தாவனம் வந்தது கண்ணனை கொடுக்கறதுக்கு தானே, சீதையா இருந்தா முந்தானில முடிஞ்சு வச்சுக்கணும், யாருக்கும் தரமாட்டேன், கண்ணன்னா பூதனா வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கணும், யாருன்னா எடுத்துக்கலாம் அவ்வளவுதான், கண்ணன்னா பூதனா சகதாசனம் திருநாவர்தன்ல இருந்து பாழா போன உரல் வரைக்கும் எல்லாருக்கும் கண்ணன் மேல உரிமை உண்டு, அதனால தத்துவம் அன்று தகவேலோரம் பாவாய் அப்படியும் வரமாட்டேங்கிறாளாம். உடனே ஆண்டாள் அடுத்த பாசரம் சொல்றாளாம், அதுதான் இந்த பிடிவாதம், ஆண்டாளுக்கு ஒரு பிடிவாதம் இருக்கு பாருங்கோ, நப்பின்னை பிராட்டி கண்ணன் இவாள்லாம் எழுந்து வந்து நமக்கு கிருபை பண்ணணுமா, அவளுக்காக இல்ல நமக்காக. உடனே ஜோர அடுத்த பாசுரம் என்ன பாசுரம், முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பன் நமென்முளை செவ்வாய் திருமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே திரழாய் உக்கமும் தத்தொழியும் தந்து உண்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். கண்ணன் நப்பின்னை கண்ணன் நப்பின்னை ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து எழுப்புறா, முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய். சபோ முப்பது முக்கோடி தேவர்களுக்கு ஒரு கஷ்டம்னா முந்திரி கொட்ட மாதிரி ஓடி ஓடி போய் கிருபை பண்றீங்க, பெருமாளுக்கு முந்திரி கொட்டாம பேர் உண்டு, சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு, ஓடி போய் ஓடி போய் நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன், அதனாலதான் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படுறோம். மகாபாரத யுத்தத்துல ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டான் பீஷ்மர், ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கார் பகவான் காட்டுனே. ஒவ்வொரு நாளும் யுத்தம் முடியும் போது கண்ணன் டென்ஷனா இருக்கானா, அர்ஜுனன் கேட்கிறான், என்னடா கண்ணா ஏண்டா டென்ஷனா இருக்க, இல்ல ஒவ்வொரு நாளா பீஷ்மர் என்ன ஆயுதம் எடுக்க வச்சிருவாரோன்னு டென்ஷன். உடனே இவன் சிரிச்சான், கிருஷ்ணா நீ முன்ன மாதிரி இல்லடா, இப்பெல்லாம் நீ வந்து தெளிவா இருக்காய், அதனால நீ பண்ண சத்தியத்தெல்லாம் மீறமாட்டாய் அப்படின்னு சிரிச்சான். அடுத்த நாள் பார்த்தா கண்ணன் சபதத்தை மீறிட்டான், பீஷ்மர் வதம் பண்றேன்னு கையில சக்கரத்தை எடுத்து வந்துட்டான். அர்ஜுனன் கேட்கிறான், ஏண்டா கிருஷ்ணா மீறினா, எனக்கு டென்ஷனே நான் மீறிடுவேன் இல்ல மீறாம போயிடுவேன் டென்ஷன், என் பக்தன் பண்ண சத்தியம் வீணாகப்படாது, அப்படி ஒரு பக்த வத்சல கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி, அர்ஜுனா என் பக்தன் அழிவதில்லை, நீ சத்தியம் பண்ணுன்றான். என் பக்கம் தோத்து போக மாட்டான்றான், என் பக்கம் தோத்து போக மாட்டான், தோத்து போக விடமாட்டேன், அச்சுதன் அப்படின்னு திருநாமம் கண்ணனுக்கு. அவ்வளவு சிரேஷ்டமானவன் ஆண்டா சொல்றா. அப்படி தேவர்களுக்கு ஓடி 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 இந்திரன் கிட்ட போய் பகவான் சொல்றான். இந்திரன் வந்து சொல்றான் கண்ணன் கிட்ட, நாராயண இடத்துல திருப்பார்கடல் சீரசாகரத்துல வந்து சொல்றான், இந்த மாதிரி மகாபலி எல்லாத்தையும் அபகரிச்சுட்டான், நீ வந்து அவனை வதம் பண்ணி எனக்கு எல்லாத்தையும் வீட்டு கொடு அப்படின்றார். அப்ப நாராயணன் சொல்றா, மகாபலி நல்லவன்டா, பிரகலாதனுடைய பேரன்டா, நீ கேட்டாலே கொடுத்துருவான்டா, நீ போய் கேளுடா கொடுத்துருவான். சரி சரி, என் ஸ்டேட்டஸ் நாளும் அவன் முன்னாடி போய் கையெல்லாம் நீட்ட மாட்டேன், என்னால முடியாதுன்னு தான், ஏதானு நீ பண்ணு, எனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டான். பிரகலாதன் பேரனுக்கு கஷ்டம் கொடுக்கப்படாது, அதே சமயத்துல இந்திரனுக்கும் நல்லது பண்ணணும், அதனால கள்ள வாமனனா வந்து கை நீட்டி நின்னான். நிலம் மாவலி மூவடி தான் அஞ்சு வயசு குழந்த கை நீட்டான், அவனுக்கு என்ன மனசு பாடுபடும், அம்மா பசிக்கிறது பிஸ்கெட் தான் கை நீட்டான், அச்சொடியின் மனசெல்லாம் பதறும். இவன் கை நீட்டினானா கண்ணன், அப்பேற்பட்டவன். முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய், அவளுடைய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஹே பிரபோ துயிலெழாய். முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று, முப்பத்து முக்கோடின்னு சொல்றோம், யாருன்னா பன்னெண்டு துவாதச ஆதித்யர்கள், பதினோரு ஏகாதச ருத்ரர்கள். சிவபெருமானுக்கு பதினோரு ரூபம் உண்டு, அதுல பதினோரு ரூபத்துல ஒரு ரூபத்தை வச்சுட்டுதான் ஆஞ்சநேய மூர்த்தியா அவதாரம் பண்ணார். நாளைக்கு ஆஞ்சநேய லைன்ல நிக்கிறார் நமக்கு. ஏன்னா எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கு இந்த உபன்யாசத்துல கூட வந்துடுற. ஏகாதச ருத்ரர்கள் பதினொன்று, பன்னெண்டு பதினொன்னு இருபத்தி மூணு, அஷ்டவசுக்கள் எட்டு பேரு, முப்பத்தொன்னு அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர், முப்பத்தி மூணு. இந்த முப்பத்தி மூணு பேரை வச்சுட்டுதான் மற்ற தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படின்ற. அதனால ஆண்டா சொல்றா, முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய், அந்ய பிரயோஜனர்களான தேவர்களுக்காக ஓடுறேடா, அனந்ய பிரயோஜனர்களான எங்களுக்கு வரப்படாதா? அனந்ய பிரயோஜனம் அப்படின்னா நீயே பிரயோஜனம்னு வந்திருக்கும், தேவர்கள்லாம் வேற ஏதோ பிரயோஜனத்தை உத்தேசிச்சுட்டு வந்துட்ட வரா, அவளுக்கு நீ ஓடுவாய், நீதான் போகணும்னு வர எங்களுக்கு வரமாட்டையோ. முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே சீலகார். ஒரு அப்பா ஊர் கிளம்பினாராம், அவருடைய நாலு பசங்கள் இருந்துதான் ஒவ்வொருத்தருக்கிட்டே என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் கேட்டார். ஒரு குழந்தை சொல்லித்தான் எனக்கு பொம்மை வாங்கிடுவா, ஒரு குழந்தை சொல்லி நிறைய சாக்லேட் வாங்கிடுவா, இன்னொரு குழந்தை சொல்லி நிறைய ட்ரெஸ் வாங்கிடுவான். நாலாவது கொஞ்சம் கேட்டா என்ன போகணும் அதை சொல்லித்தான், அப்பா நீ பத்திரமா போயிட்டு சமத்தாவா, நீ வந்தாலே எனக்கு போதும்னு சொல்லிட்டான். அப்பா இறுக்கி கட்டி பிடிச்சிருந்தாராம், முதல் மூணு குழந்தைகள் கேட்டதை மட்டும் வாங்கியிருந்தாராம், இது அப்பா நல்லா இருக்கும்னு சொல்லித்தோனோ, இது மூணுத்தோட சேர்த்து இது எக்ஸ்ட்ராவா வாங்கி தனியா கொடுத்தாராம். அதனால அந்த மாதிரி நீ வேணும்னு கேட்கிறோம் நாங்கள், உன்னால கிடைக்கக்கூடிய மோட்சமும் தர்மார்த்த காம மோட்சம் ஹரம் பொருள் இன்பம் வீடுன்ற நான்கு விதமான புருஷார்த்தம் எங்களுக்கு வேண்டாம், நீதான் வேணும், உங்கள்கிட்ட இது வேணும் அது வேணும் கேட்க மாட்டோம், நீயேதான் வேணும்னு கேட்கிறோம்ப்பா, எங்களுக்கு வரமாட்டியா கண்ணா வாராய் அப்படின்னு சொல்ல ஆண்டாள். முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். ஒரு உத்வேகம் உண்டா, ஆதி மூலமே கஜேந்திரன் கத்தின உடனே ஓடி வராளா சுவாமி, செப்பமுடையாய் திரளுடைய காப்பாற்றக்கூடிய பலகான், ஐயோ என்னால முடியாது ஒதுங்க மாட்டானா, செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய், அப்படி சிமிடு பிடிச்சு கிடக்கக்கூடிய அசுரர்களுக்கு பயமுறுத்தும்படியான வெப்பம் கொடுக்கும் விமலா. விமலான பரிசுத்தமானவனே பவித்திரமானவனே அர்த்தம், நேதி கூட சொல்லுங்க அமலன் விமலன் நிமலன் நிம்மலன். அதனால ஆண்டா சொல்றா, செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய், இவன் எழுந்துக்க மாட்டேங்கிறான், உடனே திரும்பி நப்பின்னியை எழுப்புறா, செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்கு, நப்பின்னியுடைய அழக வர்ணிக்கிற, அழகான செங்கனிவா இருக்கா, செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்கு, அழகான ஸ்தனபாரங்கள், ஆச்சரியமான சிற்றடை. சீதா நடந்து போவாளாம், சீதையை நடந்து பார்த்தா மேல ஒரு தனியா ஒரு போர்ஷன் தெரியுமா, கீழே தனியா ஒரு போர்ஷன் தெரியுமா, நடுல இடை இருக்கிறதே தெரியாது, இடைனா அது இருக்கா இல்லையான்னு தெரியப்படா, அதுக்கு பேர் தான் இடை. இந்த காலத்தை அப்படி சொல்லவே முடியாது, இவ்வளவுதான் இருக்கணும், அளந்து பார்த்தேன்னா உங்களுக்கு சத்தியமா எல்லா ஸ்திரீகளும் தூந்து போயிடும், இதுதான் இடையுடைய சைஸ், சீதாவின் அடி அப்படி வச்சா அவ்வளவுதான் இருக்கணும் இடை, உடம்புடைய சாமுத்ரிகா லட்சணம், இடுப்புக்கு மேல அப்படி ஆகலாமா, இடுப்புக்கு கீழ அகலமா இருக்கணும், நடுவில் இடுப்பு மட்டும் தூண்டுக்கணுமா. செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் சிற்றடை அப்படின்னு நிறைய கோவில்கள்ல பார்க்கலாம். ரங்கநாயகி தாயார், பெருந்தேவி தாயார், சிற்றடை, அழகான சிற்றடை தாயாருக்கு எல்லாம். ஒரு தடவை காளிதாசனுடைய மனைவி சொன்னாள், ஊரெல்லாம் வர்ணிக்கிறீர்கள், என்ன வர்ணிக்கப்படாதா அப்படின்னுட்டான். உடனே காளிதாசன் வர்ணிக்கிறான், ஆஹா என்ன அழகான ஒரு மிருதங்கம் போல அழகான ஒரு இடைன்னு. மிருதங்கம் நடுவில்தான் பொறுத்து கிடக்கும், நடுவில் அழைச்சிருக்க தமருகம் தான் நடுவில் அழைச்சிருக்கும். இவ நடுவர் ஒருத்தருக்கான மிருதங்கம் மாறி இடை அப்படின்னு. காளிதாசன் மகாகவியாச்சு, ஹாஸ்யமும் உண்டு சாதுரியமும் உண்டு நளினமும் உண்டு. கொத்தி கிடக்கு நம்ம திரீவார போல ரசிக ஜனங்கள் யாருமே கிடையாது. சிற்றடை செப்பண்ண மின்முளை செவ்வாய் திருமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயில் எழாய் எழுந்திருடி. நீ வந்தா கண்ணன் வருவான். அதனால செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே சீரழாய். உக்கமும் தத்தொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ எம்பாவார். உக்கம் அப்படின்னா விசிறி ஆளவட்டம். இன்னைக்கும் இந்த காஞ்சிபுரத்துல எல்லாம் பெரிய கோஷ்டி உண்டு, திவ்ய பிரபந்த கோஷ்டி ஆழ்வார்மதி. பெரிய கோஷ்டி பார்க்கணும்னா காஞ்சிபுரம் வரதராஜன் தான். தேவ பெருமாளை போல கோஷ்டி சேர்க்கறதுக்கு ஆளே கிடையாது. ஒரு 300-400 பேர் பிரபந்தம் சொல்ல நிற்பா, எல்லாம் கை ஒரு விசி வீசிலே இருப்பா. சித்தஞ்சிறுகாலே வந்துண்மை செய்து தோன்பற்றாமறையடி, இந்த வேகத்துக்கு மாதிரி விசிறி மாறும். அது ஒரு விசிறி ஒரு அழகு. இன்னைக்கு உண்டு எவ்வளவு வேணா டெக்னாலஜி, அந்த விசிறி இருந்தாதான் அவளுக்கு கோஷ்டியில் அந்த அதுக்கேத்த மாதிரி கை ஆடும். அதெல்லாம் ஒரு அழகு. இந்த விசிறி வேணுமா? ஆண்டாள் சொல்றா எதுக்குறானா, கண்ணனுக்கு வீசணுமா, கண்ணனுக்கு வேர்க்கலாம். மார்கழி மாச குழுல யாரும் விசிறி வீசுவாளா? இதனா இதெல்லாம் பாவை நோன்புக்கு ஒரு உபகரணம் மாதிரி பெரியவா சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்குறானா விசிறி கிடைச்சா கண்ணா உனக்கு விசிறி வீசுவோம்டா. சோப்பு போடுறதுன்னு இல்லையா, அந்த மாதிரி விசிறி வீசி விசிறி வீசி காரியம் சாதிக்கிறதுக்காக. இந்த குழந்தைகள்லாம் அப்பா அப்பா கிட்டதான் காரியம், வீட்டுக்கு அப்பா வந்து உடனே ஃபேனை போடும், அப்பா தண்ணி வேணுமான்னு ரைட் அப்ப தலையில கை வைக்க போறான்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆண்டா சொல்ற விசிறி கேட்கிற உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மணாளனை. அழகான கண்ணாடி எல்லாம் கூட எதுக்கண்ணா அப்படி கண்ணாடியை பார்த்து இப்படிலாம் பார்ப்பான் தலை சீவுவாளாம். ஆனா இப்ப அழகு பண்ணிக்கலையோ, இப்ப அழகு பண்ணிக்கணுமா, கண்ணன் வரணுமா, அப்ப அழகு பண்ணுவா கண்ணாடி வச்சு இப்படி பார்ப்பாள், அப்ப கண்ணன் லேசா திருப்புவாளாம். கண்ணனுடைய அழகு இதுல தெரியுமா, அதை பார்க்கற ஒரு சுகம். இந்த கோவில்ல சுவாமி சேர்ந்து வரும்போது கண்ணாடியில பார்ப்போம் தெரியுமா, கிளம்புறதுக்கு முன்னாடி அது ஒரு சுகம். இந்த கண்ணாடியில பார்த்தா அப்பாளா அப்படி ஒரு பார்த்துட்டு சீக்கிரமாவே நேரதான் பார்த்தாச்ச, நன்னா பார்த்துட்டோமே திரும்பிதானே வரும், அப்படியே கண்ணாடியை பார்க்கணும், அது ஒரு சுகம். இந்த காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் சன்னதியில வந்து கல்வரை வந்து கண்ணாடியில பாக்கிறதா சுகம், நேர பார்த்த ரொம்ப பாவமா இருப்பார். சே மத்த இடத்துல எப்படி இருக்கார் பெருமாள், இங்க போய் இப்படி இருக்காரு, அதை கண்ணாடியில பார்த்தா என்னமோ ஐஸ்வர்யத்தோட இருக்க மாதிரி இருப்பார். நேர பார்த்தா கண்ணாடியே நன்னா இருக்கு, அவளே கண்ணாடியை பாருங்க, கண்ணாடியை பாருங்க, கண்ணாடியை பாருங்கன்னு. கோவில் எல்லாம் போனா அந்த கண்ணாடி சேவை தானே, கண்ணாடி அறை சேவையில சுத்தி வர கண்ணாடி அறை. இப்ப ஸ்ரீரங்கத்துல ஆண்டாள் சன்னதிக்கு போனோம், ஆண்டாளுக்கு பெருமாள் வேஷம் போட்டுடுவான், மூலவருக்கு உரிச்சவருக்கு ஆண்டாள் வேஷம் போட்டு அந்த சுத்தி வர அந்த கண்ணாடியில வைப்பா, எப்படி பார்த்தாலும் அழகா இருப்பான் ஆண்டாள். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பார்க்கணும் ஆண்டாள் ரங்கமன்னார் சேவை, கண்ணாடி அறை சேவையில எந்த அந்த கண்ணாடி எல்லா பக்கமும் பிரதிபலிக்கும். கூடவே நம்மளும் தெரியும், நம்ம எத்தனை விதமா போனாலும் அத்தனை விதமா சுவாமியும் கிருபை பண்ணுறா. ஆண்டாள் சொல்ல அந்த கண்ணாடி வேணும் தான், மனம் ஒரு கண்ணாடின்றோம் இல்லையா, அந்த கண்ணாடி மாதிரி எங்க மனசு ஆகணும், அதுல நீ தெரியணும், உனக்கு கைங்கரியம் பண்ணணும். முக்கமும் தட்டொழியும் தந்து உண்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரம் பாவாய். அந்த விசிறி அந்த கண்ணாடிலாம் கொடுத்து நீயும் உன் கணவனுமா வந்து எங்களுக்கு கிருபா பண்ணுங்க, ரெண்டு பேருமா சேர்ந்து இதெல்லாம் குடும்பம். இந்த குழந்தைகள்லாம் நவராத்திரிக்கு வந்தா இத்தினோண்டு ஒரு சீப்பு இத்தினோண்டு ஒரு கண்ணாடி கொடுப்போம். இந்த காலத்துல எல்லாம் மாறி போயிடுது, அந்த கண்ணாடி தூக்கி போடணும், பத்திரமா வச்சுப்போம், அவசரமா டிராவலிங் போய் யூஸ் ஆகும். அப்படியே பார்த்தாலும் தசரதன் மாதிரி பார்க்கணும். தசரன் கண்ணாடி எப்படி தலை சீவராகும், ஓ ஒரு நரமுடி வந்துடுச்சே வயசாயிடுச்சு, ஒரு நரமுடிக்கு வயசாயிடுச்சுன்ற. அதுக்கப்புறமா தான் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு பிளான் பண்ணுறது. இப்பெல்லாம் நரமுடிய பார்த்தா டை அடிக்கணும்ன்ற. முதல்ல ஒரு நரமுடியில தனக்கு வயசாயிடுதுன்னு தெரிஞ்சுடுச்சான். நரமுடியே இல்லாதவாள்லாம் உண்டு. பிசிராந்தையார்னு ஒருத்தரோட சரித்திரம் எல்லாம் உண்டு, மறந்து போன விஷயங்கள். பிசிராந்தையார்ன்ற பேரெல்லாமே தெரியாம போயிடுச்சு. அத்தனை வயசுல கூட ஒரு முடி நரைக்கலன்னு. ஆனா சின்ன வயசு நான் படிச்ச கதை பிசுராந்தையா கதை. அதுக்கப்புறம் எத்தனையோ தாத்தா நானும் பார்த்திருக்கேன், மறைக்காதத்துல பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு மனசுல உத்வேகம். இந்த கண்ணாடிய பார்த்தேன்னா பகவத் ஸ்மரண வரும். உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மனாளனை. அந்த விசிறி, அந்த கண்ணாடி, இதெல்லாம் உபகரணங்கள். இதெல்லாம் பெருமாள் கிட்ட இருந்து தாயாரிடம் எதையான வாங்கிக்கணும். அந்த விசிறியா கொடு, அழகா கண்ணாடியா கொடு, உக்கமும் தட்டொழியும் தந்து உண், அதாவது கைங்கரியம் கொடுன்னு அர்த்தம். விளையாடல் உண்டு இல்லையா கல்யாணத்துக்கு அப்புறம், கண்ணாடி அப்படி திருப்பி வச்சுண்டு நன்னா தெரிகிறதா பாருங்க, நன்னா தெரிகிறதா பாருங்க அப்படின்னு இல்லையா. அந்த கண்ணாடி ஆடாம பிடிக்கணும்லாம் விளையாடுவோம் இல்லையா. அந்த மாதிரி கண்ணனும் ராதிகா அலங்காரமானோட கண்ணாடியை பிடிச்சு நிக்கணுமா, அந்த ஒரு கைங்கரியம் பண்ணணும். நீயும் அவனும் அழகா ராசக்கீடு ஆடினவருக்கு வேர்க்கும் இல்லையா, அப்ப உட்காந்து விசிறதுக்கு விசிறி வேணும்டி. உங்க ரெண்டு பேருக்கும் கைங்கரியம் பண்றதுக்கான உபகரணங்களை கொடு. அழகா ராதிகா வந்து அலங்காரம் பண்ணும். அஷ்டபதியை முழுக்க பார்த்தா ராதிகாவுடைய அலங்காரத்தை பத்தி நிறைய வருது. அப்ப தோழிகள் அலங்காரம் பண்றாலே அப்ப ஒரு கண்ணாடி வேணும் இல்லையா. அதனால சொல்ற இன்னைக்கும் நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர்ல பார்த்தா நாழிக்கண்ணில் ஆண்டாள் எட்டி எட்டி பார்த்தா கண்ணாடியை உபயோகப்படுத்தினான்னு காண கிடைக்கிற. அதனால ஆண்டாள் சொல்றா, உனக்கும் பெருமாளுக்கும் கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை கொடு. உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மணாளனை, இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம் பாவா. எதிரா நீராட்டம்னா நீயும் கண்ணனுமா சேர்ந்து வந்து உங்க கிருபா கலாசத்தை எங்க மேல அப்படி வர்ஷிக்கணும், அதுதான் நீராட்டம். அம்மா அப்பாவும் சேர்ந்து குழந்தைய ஒரு பார்த்தா அதுக்கு ஒரு குஷி தானே. இந்த குழந்தைங்க எப்பயும் அம்மா போய் ஸ்கூல்ல அழைச்சிட்டு வருவா, இல்லாட்டி அப்பா ஸ்கூல்ல அழைச்சிட்டு வருவா. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது அப்பா மட்டும் போய் சொன்ன குழந்தைக்கு ஒரு துள்ளல் வந்திருக்கான். ரெண்டு பேர் வந்துட்டானா அதுக்கு ஒரு குஷி. இந்த தெருவில் அப்பா அம்மாவோட போகும், ஒரு கை அப்பா பிடிச்சிப்பா, ஒரு கை அம்மாவோட பிடிச்சிப்பா. அப்பா ஒரு நடக்கிற ஒரு திமுரு இருக்கும் பாருங்க, அது ரொம்ப அழகு. அது ஒரு சாத்வீகாகங்காரம். எங்க அப்பா எங்க அம்மா அந்த உரிமை நடக்க முடிஞ்சாலும் என் தூக்குன்னு அடம் பண்ணும். அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் அம்மா கை வலிக்கிறதுனா உடனே கீழே அப்பா கிட்ட அப்பா அப்படின்னு, அப்பா ஒரு நிமிஷம் கீழே உடனே அம்மா கிட்ட போகும். அந்த மாதிரி நீ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எங்களை தாங்கி எங்களுக்கு கிருபை பண்ணும். ஒரு கை தாயார் ஒரு கை பெருமாள். நல்லா மிஸ்டர்ஸ் அண்ட் மிஸ்டர், திருமதி திருதான், திரு திருமதி கிடையாது. ரங்கநாயகி சமேத ரங்கராஜன், அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாசன், பெருந்தேவி தாயா சமேத வரதராஜன், பார்வதி சமேத பரமேஸ்வரன், வள்ளி தேவாசேனா சமேத ஸ்கந்தன். முதல்ல தாயார் அம்பாள் தான், போனா பொருந்தா பெருநாடு பெருமாள். முதல்ல தாயாருக்குத்தான் ஏற்றம். அதனால ஆண்டா சொல்றா, நீயும் கண்ணனமா வரணும். உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மணாளனை, இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம் பாவாய். பிறந்தேவி தாயா ரங்கநாயகி உரையூர் கமலவல்லி நாச்சியாழ்வாளெல்லாம் படிதாண்டா பத்னின்வா. அதனால எப்பயாவது பெருமாளோட சேர்த்தின்னா பாக்கிறதுக்கு ஒரு குஷி. அவாடா அப்படின்னு பெருமாளும் தாயாரும் சேர்ந்து ஒரு சந்ததியில பார்த்தோம்னா சந்தோஷம் தானே. தனித்தனியா சந்ததியானே இருப்பா முக்காவாசி. சில சந்ததிகளில் தாயார் பெருமாள் ஒரே சந்ததியில் இருப்பான், அது பார்க்கறதே ஒரு தனி ஆனந்தம். அதனால அவங்களோட சேர்த்தியா சேவிக்கணும் டி அப்படின்ற ஆண்டாள் உடனேயே நப்பின்னை திராட்டி வெள்ள வராளாம். வந்துட்டு சொல்றாளாம், முடிச்சுட்டு தான் படுத்துட்டு இருக்காரு, இன்னும் பாசுரமனும் படுத்துட்டு இருக்காரு, நன்னா பாடி ஆண்டாள் நன்னா நீளாதி கையை பிடிச்சுட்டாளா, நீ இரு எங்களுக்காக வரானோ இல்லையோ உன்னுடைய பிரிவை தாங்க முடியாம வெள்ள வருவான்னு சொல்ல நீலாதேவி ஆண்டாள் ரெண்டு பேரும் சேர்ந்துண்டு அடுத்த பாசுரங்கள். இதுவரைக்கும் நீலாதேவியை எழுப்பி கண்ணனை எழுப்புறா, இனிமேல் தான் கண்ணனை எழுப்பவே போறா. இதுக்கப்புறம் எழுந்து அவர் கிளம்பி வரணும். திருப்பா எவ்வளவு விசேஷமா போகிறது பாருங்க. என்னடானா நமக்குள்ள இருக்க தூங்கிட்டு இருக்க கண்ணனை எழுப்புறா, நமக்குள்ள இருக்கிற பக்தின்ற நீலாதேவியை எழுப்புறா, நமக்குள்ள இருக்க சாத்வீய குணத்தை எழுப்புறா. இதெல்லாம் எழுப்பி உள்ளுக்குள்ள கண்ணனை எழுப்பி கண்ணனை நம்ம அனுபவிக்கும்படியா ஆண்டாள் பண்றா. அவ்வளவு சக்தி திருப்பாள். அது வந்து நிறைய அர்த்தங்கள் உண்டு. சுவாபதேச அர்த்தம் நிறைய உண்டு. நம்ம ஒரு இடத்த அனுபவிச்சுருக்கோம். ஒவ்வொரு திருப்பாவையே ஒரு மாசம் சொல்லலாம். அவ்வளவு அவள் 30 வருஷம் ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு திருப்பாவை ஒரு மாசம். அத்தனை விதமான வியாக்கியானங்கள் பெரியவா பண்ணிருக்கா. பின்னாடி வந்த பெரியவா பண்ண வியாக்கியானங்கள் வேர்ட் பை வேர்ட் வியாக்கியானம் பண்றோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பாகவத விஷ்ணு புராண விஷயங்கள்லாம் சொல்றாரு. ஒவ்வொரு வார்த்தை பெரியவாசான் பிள்ளைக்கு வியாக்யான விசேஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த பெரிய அவாவா வியாக்யான சேதுன்னு பண்ணிட்டே இருக்கு. எதை சொல்றது எதை விடுறது நமக்கு தெரியாது. இந்த உக்கம் தட்டொழி விஷயத்துக்கெல்லாம் அந்த குத்தவளக்கரிய கோட்டுக்கால் கட்டிலின் பாட்டை வச்சுட்டுதான் நீளாத்துங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம், நீளாத்துங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம், நீளா பிராட்டியினுடைய ஸ்தனபாரங்கள்ல தூங்கி கடந்த கண்ணனை நீளாத்துங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராட்டியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயம் ஸ்வ உச்சிஷ்டாயம் சஜி நிகழித்த. தான் தூடி கலந்த மாலை எடுத்து அப்படி கண்ணன் மேல போட்டு அப்படி இழுத்தாளந்தாளா, அதான் நீளா துங்க ஸ்தன கிரி தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராட்டியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி. உபனிஷத்துடைய தலையாய ரகசியமா கண்ணன் அதுல பிரேமியை வச்சுண்டு அவ்வளவு அழகா சோச்சிஷ்டாயாம் ரஜினி கலிதம் யா பலாத்கிருத்திய பூமி பலாத்கரிக்கிறாளாம், கண்ணனை பலாத்கரிக்கிறாளாம், இழுக்கிற வாடவா அப்பினிட இப்படி பலாத்கரம் இழுக்கிறாளாம். யா பலாத்கிருத்திய பூமி கோதாத்தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அப்படிப்பட்ட கோதை பிராட்டிக்கு, கோதாவுக்கு, ஆண்டாளுக்கு, திருப்பாவை பாடிய செல்விக்கு திரும்ப திரும்ப நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஒவ்வொரு பாசுரம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஓட்டின் இருக்கேன் அவ்வளவுதான். மீதி விஷயம் நாளைக்கு. நிஜமாவே இன்னைக்கு நீலா பிராட்டி எழுப்பி எதிர்பார்க்கவே இல்லை. நீலாவிரி கிருப்பை ராதே கிருஷ்ணன் நாளில இன்னைக்கு கிச்சாவில் எழுப்பணும். இயலிலையா வரும் திருப்பாவை ஆரம்பத்திலேயே விசாரமா சொல்றதும் கஷ்டம், பின்னாடி சுருக்கி சொல்றதும் கஷ்டம். ரெண்டு திருப்பாவை ஒரு மாசம் ஒரு பாசம் அப்படி சொல்லிட்டு போகணும். திருப்பாவை கேட்கணும், அப்படியே ஆண்டாளோட திருமுக்கிறத நீர்த்த மாதம் அப்படியே போயிடும். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஆனா சந்தோஷப்பட்டுக்கோ, 9 மணிக்குள்ள முடிச்சுடுறேன், பாம்பேல எல்லாம் 10:30 வரைக்கும் ஆகும். கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. அன்னைக்கு புட்டபர்த்தி சாய்பாபாவுடைய சிநேகிதர் பக்தர் மோகன் ஒருத்தர் வந்திருந்தா, அவர் பகவானை பத்தி எழுதியிருக்கா, பகவான் சாயின் சொல்றா இல்லையா, அதனால லீலா மோகன சாயின்னு ரெண்டு புக்கு இருக்கு. ரெண்டு புக்கு ஒரு புக்கு ஒரு செட்டு 250 ரூபா, யாருக்கா வேணும்னா வாங்கிக்கலாம்னு சொன்னார். நான் சரியா 5 செட்டு இருக்கு, 5 4 செட்டு 5 செட்டு இருக்கு, 5 செட்டு இருக்கு, யாராவது வேணா வாங்கிக்கலாம். ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் சத்குருநாத் மகராஜ் கீ. சமஸ்த பாகவதலுக்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய் கோபிகா ஜீவன ஸ்மரணம். கோவிந்தா ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். जय श्री राधे कृष्णा सत्संग की, जय श्री पूज्य श्री श्री अम्मावक, जय श्री भारत माता की, जय श्री भारत माता की, जय श्री भारत माता की। खट्टरा अभी अदर वेंडामा, ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி ஜெய். இது ஜெய். நான் தான் விட்டுட்டேன் 9 மணிக்குள்ள உங்களை, நான் 11 மணி ஆக்கினாலும் பரவாயில்ல. ஜெய் அப்படி நம்ம தேசம் உசுல இருக்க வரைக்கும் தான் ஜெயகோஷம் போட முடியும். இந்த தேசத்துக்கு ஜெய போட்ட காரணத்தினாலேயே மோட்சம் கிடைக்கும். ஜெய் போலோ பாரத் மாதா கி. லோகா சமஸ்தா சுகினோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கி, ஜெய் ஸ்ரீ பாலாறு மாதா கி, ஜெய் ஸ்ரீ கோ மாதா கி. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானு.